கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்குள்ளவர்கள் யாராவது ஒரு புதிய டாஜ் மோட்டார் வாகனம், அதாவது உரிமம் எண் WX 21 29 உள்ள வண்டியை தெருவுக்கப்பால் நிறுத்தி வைத்துள்ளீர்களா? அவ்வண்டியில் உள்ள முன் விளக்குகள் உட்பட அனைத்து விளக்குகளுமே அணைக்கப்படாமல் எரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த வண்டியை ஓட்டி வந்தவர்கள் யாராவது இங்கிருப்பின் வெளியே போய் விளக்குகளை அணைத்து விட்டு வாருங்கள். 8ஆம் தெருவில் இடதுகை பக்கத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அது நியூ ஆல்பனியில் பதிவு செய்யப்பட்ட உரிமம் எண் என்று எண்ணுகிறேன். அது WX 21 29 ஆகும். அது ஒரு சிவப்பு நிற டாட்ஜ் வண்டியாகும். 59ஆம் ஆண்டு அல்லது 60ஆம் ஆண்டு மாதிரி வண்டியாக இருக்க வேண்டும். இங்குள்ளவர்கள் யாராவது எங்கிருந்தாவது அதை ஓட்டி வந்தார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. சரி, அது அங்கு உள்ளது. அது ஒரு நல்ல காரியம்தான். பெண்கள் இவ்வாறு மறந்து விடுவார்கள் என்று நான் கூறப்போவதில்லை. நானும் கூட இவ்வாறு மறந்து விடுவதுண்டு. நல்லது. இன்றிரவில் மீண்டும் இவ்வாறாதனைக்காக கூடி வந்து தேவனுடைய வார்த்தையின் பேரில் யாவரும் ஒன்று சேர்ந்து ஐக்கியம் கொள்ளும் வேலையானது நிச்சயமாகவே நன்றாகவே உள்ளது. அதை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்களா? ஓ, அது உண்மை. நமக்கு ஒரு அற்புதமான வேலை உண்டாயிருக்கிறது என்றால் அது சரிதான். இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக இதை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்றே நம்புகிறோம். இப்பொழுது என்னுடைய சகோதரன் போய் ஒரு கரும்பலகையை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அது போதுமான அளவு உயரத்தில் அமைக்கப்படாமல் மிகவும் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நல்லது. எனவே நாளை நான் சில வெவ்வேறு விஷயங்களை கரும்பலகையில் வரைந்திட விரும்புகிறேன். அதனால் நீங்களும் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். எனவே அதற்கேற்றவாறு நான் கரும்பலகையை சற்று உயர்த்தி அமைத்திடுவேன். அங்கே கடந்த இரவு இல்லை நேற்றிரவு என்னுடைய சிறிய மகள் சாராள் ஒரு விதமாக அழகாக எழுதி வைத்துள்ள சிறிய காகிதத்தை நானும் அவள் தாயாரும் பார்த்துக் கொண்டிருந்தோம். அவள் என்னுடைய பிரசங்கத்திலிருந்து குறிப்புகளை அதில் எழுதி வைத்திருந்தாள். அதில் அவள் ஏசாயா மற்றும் மத்தேயு மற்றும் ஏனைய அதிகாரங்களை எல்லாம் சரியாக குறித்து வைத்திருந்தாள். அத்தாளின் முடிவில் மரணத்திற்கு பாதாளத்திற்கு இனிமேல் எந்த வெற்றியும் கிடையாது, மரணத்தின் கூர் அல்லது கொடுக்கு பிடுங்கப்பட்டு விட்டது என்று எழுதி வைத்திருந்தாள். அவளுக்கோ ஏறக்குறைய 7 வயதாகிறது. அதன் பிறகு வெளிப்படுத்தல் என்று எழுதுவதற்கு பதிலாக புரட்சிகளின் புத்தகம் என்று எழுதி வைத்து விட்டார். பரவாயில்லை. இவ்வாறு அதில் அவர்கள் எழுதுவதன் மூலம் ஏதோ ஒன்றை கண்டறிய எப்படியோ ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. அவர்கள் அப்படி இல்லையா? சகோதரன் காலின்ஸ் அவர்களுடைய சிறிய மகளும் பின்னால் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர்களும் புரட்சி என்று எழுதிவிட்டார்களா? சகோதரன் நெவில் அவர்கள் புரட்சியின் நாள் என்று கூறுகிறார். சாரா எழுதியவற்றோடு சகோதரர் நெவில் தனது ஒப்புதலை தெரிவிக்கிறார். நாம் யாவரும் அதையே செய்ய வேண்டும் என்று நானும் கருதுகிறேன். நல்லது. நாம் உண்மையிலேயே மகத்தான வேலையை உடையவர்களாக இருக்கிறோம். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு சென்று விட்டு வந்த பின்னர் இக்காலையில் நான் ஒரு அறைக்குள் படிப்பதற்காக சென்று விட்டு சற்று முன்னர்தான் வெளியே வந்தேன். அற்புதமான ஒரு சமயம் எனக்கு உண்டாயிருந்தது. நேற்றிரவிலும் வெகுநேரம் படித்துக் கொண்டே இருந்தேன். அதிகாலையில் 2:30 அளவில் வடக்கு பிரதேசத்தில் இருந்து சிலர் வந்து என்னை எழுப்பி மறித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறு பெண்ணுக்கு ஜெபிக்கும்படி கேட்டுக் கொண்டார்கள். கர்த்தர் பெண்ணை நிச்சயம் நலமடைய செய்வார் என்றே நான் நம்புகிறேன். அச்சிறு பெண்ணுக்கு ஜெபிக்கும்படி அவர்கள் இந்தியானாவில் உள்ள பெட்ஃபோர்ட் என்ற அவ்வளவு தூரமான இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். 2 மனிதர்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து நேற்று இரவு ஆராதனைக்காக வந்துவிட்டு பிறகு மீண்டும் தங்கள் ஊருக்கு திரும்பி போய்விட்டு மீண்டும் வந்திருக்கிறார்கள். மறுபடியும் அவ்வளவு தொலைவான தங்கள் ஊருக்கு திரும்பி போயாக வேண்டும். இரவு முழுவதும் காரோட்டிக் கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஆகையால் ஜனங்கள் இத்தகைய நம்பிக்கை உண்டாயிருந்து தேவனை அவர்கள் விசுவாசிப்பதை அறிய நன்றாக இருக்கிறது. ஓ, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மகத்தான காலமாகும். இப்பொழுது சபைக்காலங்களின் செய்திகளில் மேலும் மேலும் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் என்று இப்பொழுது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு இரவிலும் நாம் சீக்கிரமாகவே ஆராதனையை ஆரம்பித்துவிட முயன்று கொண்டிருக்கிறோம். எனவே அப்படி செய்தால் சீக்கிரமாகவே உங்களை திரும்பி போக விட்டு விடலாம். அது மேலானது என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி செய்தால் பணிக்கு போகிறவர்கள் சீக்கிரமாக வீடு திரும்பி தங்கள் பணிக்கு இடையூறின்றி போக வசதியாக இருக்கும். கடந்த இரவில் 9 கடந்து 5 அல்லது 10 நிமிடங்கள் கழித்து நாம் வெளியேறினோம். அதாவது நான் கூட்டத்தை அப்பொழுது முடித்து விட்டேன். இன்றிரவில் நம்மிடையே வெளியூர்களில் இருந்து இங்கு விஜயம் செய்யும் அனைத்து ஊழியக்காரர்களும் இருப்பது குறித்து நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் சகோதரன் ஜூனியர் ஜாக்சனையும் சகோதரன் கார்பன்டரையும் அங்கிருக்கும் சபையில் உள்ள நம்முடைய சகோதரனையும் மற்றும் இங்கே மேடையிலும் மற்றும் கூட்டத்திலும் ஏனைய அநேகரையும் காண்கிறேன். என்னோடு ஊழிய கலங்களில் இருந்து வந்துள்ள என்னுடைய விலையேற்ற சிநேகிதர் ஒருவர், அதாவது சகோதரன் ஆண்ட்ரூ மற்றும் சகோதரி ஆண்ட்ரூ ஆகியோர் நேற்றிரவு கூட்டத்திற்கு வந்திருந்ததாக என்னிடம் கூறப்பட்டது. அவர்கள் சீனா தேசத்தின் மிகவும் உட்பிரதேசத்தில் இருந்து வருகிறார்கள். கடந்த வருடத்தில் ஜமாய்க்கா நாட்டில் எங்களுக்கு அருமையானது ஒரு சமயம் உண்டாயிருந்தது. எங்களுக்கு ஒரு மகத்தான வேலை உண்டாயிருந்தது. நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்தேன். இன்றிரவு கூட்டத்தில் சகோதரன் ஆண்ட்ரூ மற்றும் சகோதரி ஆண்ட்ரூ ஆகியோர் இங்கே இருக்கிறார்களா என்று அறிய விரும்புகிறேன். இக்கட்டிடம் சரியாக அமைக்கப்படவில்லை. ஆம், அவர்கள் அங்கே கடைசியில் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் சற்று எழுந்து நின்று உங்களை காண்பிக்க முடியுமா என்று அறிய விரும்புகிறேன். சகோதரன் ஆண்ட்ரூ, சகோதரி ஆண்ட்ரூ அவர்களே, ஒரு நிமிடம் சற்று எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் ஆண்ட்ரூ மற்றும் சகோதரி ஆண்ட்ரூ அவர்களே, உங்கள் இருவரையும் காண நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற வருடம் அவர்கள் தேசத்திற்கு நான் சென்றிருந்த போது இங்கு வரும்படி நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக முகஸ்துதியாக இதை நான் கூறவில்லை, ஆனால் அவர்கள்தான் உண்மையான மிஷனரிமார்கள் என்று நான் அழைப்பதுண்டு. இன்னும் கூடுதலாக நல்ல காரியங்களை அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இப்பொழுது நான் அவற்றை அவர்களுக்கு முன்பாக சொல்ல விரும்பவில்லை. நாளை இரவு அவர்கள் இங்கிருந்தால் நாங்கள் வருவதற்கு முன்னர் அவர்கள் பேசட்டும். மிஷனரி ஊழிய களங்கள் உண்மையிலேயே எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர்கள் கூற நீங்கள் கேட்க விரும்புகிறேன். சீனாவின் மிகவும் உள்ளார்ந்த பகுதிகளில் தூரமான இடங்களில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கோ அடிப்படை வசதிகள் கூட இருந்திருக்கவில்லை. அநேக ஆண்டுகளாக அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மோட்டார் வாகனத்தையோ ஒரு ரயில் வண்டியையோ அநேக ஆண்டுகளாக அங்கே அவர்கள் பார்த்திருக்கவே இல்லையாம். சகோதரி, எவ்வாறு அவர்களுடைய ரொட்டி, அதாவது அவர்கள் மாவை பிசைந்து அடிப்பார்களா? இவ்வளவு சிரமங்கள் மத்தியில் அவர்கள் செய்த ஊழியம் தான் உண்மையான மிஷனரி ஊழியமாகும். அங்குள்ள ஜனங்கள் காயமடைந்து ரணங்களோடு வரும்போது அங்கே மருத்துவராக விளங்கிய சகோதரன் ஆண்ட்ரூ அவர்களோ கையில் ஊசியையும் நூலையும் கொண்டு ரணங்களை தேய்த்துவிட வேண்டியிருக்குமா? அங்கே மக்கள் பிள்ளைகளை பெறும்போது சகோதரி ஆண்ட்ரூ செவிலியாகவும் பணிபுரிந்திருப்பார்கள். சகோதரன் ஆண்ட்ரூ அவர்களோ மருத்துவராக இருந்திருக்கிறார். அம்மக்கள் இவர்கள் பேரில் தான் சார்ந்திருக்கின்றனர். இங்கிலாந்து தேசத்தில் உள்ள இங்கிலாந்தின் பெந்தேகோஸ்தே ஊழியங்கள் என்ற மிஷனரி ஊழிய நிறுவனமானது களத்திற்கு திரும்பிச் செல்ல இவர்கள் இருவரும் இயலாத அளவுக்கு வயது சென்றவர்களாகிவிட்டார்கள் என்று கூறிவிட்டதாம். அவர்களோ எவ்வளவாக சிறந்த மிஷனரிகளாக விளங்கினார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு வசதியாக உட்கார்ந்திருக்க போவதில்லை. அவர்கள் வேறு யாரையும் சாராமல் சுயமாகவே அங்கே திரும்பிச் சென்றார்களாம். இப்போது ஜமாய்க்காவுக்கு திரும்பி போய் அப்பகுதிகளில் மிஷனரி ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சகோதரன் ஃப்ரெட் சாத்மன் அவர்களும் நானும் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கும் சாத்தியம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. என்னே ஒரு அருமையான நேரத்தை அவர்கள் எங்களுக்கு அளித்தனர். இனிமையான கிறிஸ்தவர்களாக அவர்கள் எங்களுக்கு இருந்தார்கள். அவர்கள் போன பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய மலர்வளையத்தை நான் சூட்டுவதை காட்டிலும் இங்கே அவர்கள் இருக்கையிலே அவர்களுக்கு ஒரு சிறு ரோஜா மட்டை கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் என் மனைவியிடம் சகோதரி ஆண்ட்ரூ அவர்களைப் போல் ஒரு அருமையான இனிய கிறிஸ்தவ பெண்மணியை சந்திக்க முடியாது என்று கூறினேன். கிறிஸ்துவுக்குள்ளாக அச்சகோதரியின் வாழ்க்கையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சகோதரன் ஆண்ட்ரூ அவர்களும் அப்படித்தான். ஆகவே இப்பொழுது உங்கள் நடுவில் எழுமின்ற அவர்களை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று உறுதியுள்ளவனாயிருக்கிறேன். அவர்கள் இங்கிருந்து கிளம்பி செல்லும் முன்னர் இந்த முழு சபையும் அவர்களோடு கரங்கொலுக்கி அவர்கள் உங்களிடம் பேசுவதை கேட்க வேண்டும் என்று விரும்பியுள்ளேன். இப்பொழுது நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இரண்டாவது சபைக்காலத்தை குறித்து செய்தியை துவங்குவோம். இன்றளவில் நாம் முதலாம் சபைக்காலத்தை குறித்து செய்தியை ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நமக்கென ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் ஏற்கனவே கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது வேத சாஸ்திரத்தை பொறுத்தமட்டில் அதை கூறுகிறவர்களோடு நாம் சில வேலைகளில் ஒத்துப்போகாமல் இருக்கக்கூடும். வரலாற்று ரீதியான வருடம் மாதம் தேதிகளை நான் அதிகாரப்பூர்வமாக நம்பத்தகுந்த வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புகளில் இருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய குறிப்புகள் ஒருபோதும் எந்த பக்கத்திலும் ஒருதலை பட்சமாக எடுத்துக்கொள்ள ஆர்வம் கொள்ளாமல் அந்தந்த காலங்களில் சபைகள் என்ன செய்தனவோ அது என்னவா இருந்தாலும் சரி அவர்கள் அந்த உண்மைகளை அப்படியே எழுதி வைத்துள்ளனர். நான் உண்மையிலே தெய்வீக வியாக்கியான பாகத்தை எனக்கு தெரிந்த வரையில் அதை நான் அளிக்கிறேன். சில சமயங்களில் நான் சற்று கடுமையாக பேசுவதைப் போல் இருந்தால் அவ்வாறு பேச வேண்டும் என்று நான் விரும்பி செய்வது கிடையாது. என்னை பற்றி அறிந்த எவரும் நான் அவ்வாறு செய்வதில்லை என்பதை அறிவர். நான் விரும்புவது என்னவெனில், ஆனால் ஒரு கருத்தை சரியாக விளங்க வைக்க வேண்டுமெனில் அதை ஆணித்தரமாகத்தான் எடுத்துரைக்க வேண்டும். ஒரு பலகையில் ஒரு ஆணியை வெறுமன அமுக்கி வைத்தால் அது அதில் உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்காது. ஆனால் ஆணியை பலகையில் நன்கு சுத்தியால் அடித்து இறுக்கி அதை மடக்கிவிட்டால்தான் அது பலகையில் உறுதியாக நிலைத்திருக்கும். அவ்விதமாகத்தான் நானும் செய்ய முயன்று கொண்டிருக்கிறேன். நான் எல்லாவிதமான சாபனங்களை குறித்தும் பேசுகிறபடியால் நான் எல்லாவற்றிலும் முரண்பட்டே முயற்சிக்கிறேன் என்பதல்ல, அது அவ்விதமல்ல. மாட்டு மந்தைகளை இனம் பிரிப்பதை குறித்து நான் அடிக்கடி கூறியுள்ளேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் மாட்டு மந்தையை மேய்ச்சல் காடுகளுக்கு ஓட்டிச் செல்வதில் ஈடுபட்டிருந்ததுண்டு. வசந்த காலத்தில் இவ்வாறு மாடுகளை அதனதன் இனமாக ஒன்று சேர்த்து மந்தையாக ஆக்குவதற்காக ஒரு இடத்தில் சேர்ப்பதற்காக இவ்வாறு ட்ரிப்ட் வேலி என்ற குறிப்பிட்ட இடத்தில் ஓட்டிச் சேர்ப்பதுண்டு. டியர் ஃபோர்ட் சங்கம் என்ற நிறுவனத்திற்காக நான் இந்த வேலையை செய்தேன். அவர்கள் தங்கள் மந்தைகளை பிரபுல்சம் ஆற்று பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் வைத்தனர். நான் அப்பொழுது குதிரையின் சேனத்தின் முகப்பு பகுதியில் என் காலை தொங்க வைத்துக் கொண்டு மாட்டு மந்தைகள் அவ்வாறு அந்த டிரெப்ட் வேலி என்ற இடத்தினூடாக பிரவேசிப்பதை காட்டிலாக்கா அதிகாரி கவனித்துக் கொண்டிருப்பதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அரசுக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் உங்கள் மாடுகளை மேய்க்க வேண்டுமானால் புல்வெளியில் மேய்ப்பதற்கு ஒரு மாட்டுக்கு ஒரு டன் அளவுக்கு அந்நிலத்தில் நீங்கள் புல்லை அதற்கு முன்பே வளர்த்திருக்க வேண்டும். இத்தனை மாடுகள் நீங்கள் மேய்க்க வேண்டுமானால் அதற்கேற்ற அளவுக்கு அங்கு புல்லை வளர்த்திருந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாட்டு பண்ணை நிலத்திலும் எந்த அளவுக்கு புல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு சரியாகத்தான் அதனுள் மாடுகளை மேய்க்க உள்ளே கொண்டு செல்ல முடியும். அங்கே மாடுகள் பலவிதமான சூட்டு அடையாள குறிகளோடு உள்ளே சென்று கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பாரியக்ஸ் என்ற அடையாள குறி இருந்தது. எங்கள் பண்ணைக்கு அடுத்தாற் போல் இருந்த திருவாளர் கிரீம்ஸ் என்பருடைய மாடுகளுக்கு டைமண்ட் டி என்று குறியிருந்தது. ஒரு முனையில் டி என்றும் மற்ற முனையில் டைமண்ட் என்றும் இருந்தது. பிரபுல்சம் ஆறு என்ற இடத்திற்கு முன்னால் லேசி கே என்ற பெயரிடப்பட்டவைகள் இருந்தன. எங்களுடைய மாடுகளுக்கு பெயர் டர்கி டிராக் என்பதாகும். எங்கள் மேய்ச்சல் இடத்திற்கு கீழ்ப்பக்கத்தில் மேய்ந்தவைகளுக்கு ட்ரைபாட் என்ற பெயருள்ளவைகள் இருந்தன. ஆக இவ்வாறு பல்வேறு விதமான அடையாள பெயர்க்குறிகள் கொண்ட மாடுகள் உள்ளே சென்று கொண்டிருந்தன. இவ்வாறு வெளிநிலங்களில் மேய்ச்சலுக்காக பிரவேசிக்கும் மாடுகளை உற்று கவனித்து பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த காட்டிலாக்க அதிகாரி ஒருபோது மாடுகளுக்கு சூடு போட்டு இடப்பட்டுள்ள அவற்றின் அடையாள பெயர்க்குறிகளை பற்றி கவனம் செலுத்துவதே இல்லை. சில மாடுகளுக்கு அவ்வடையாள பெயர்க்குறிகள் அவற்றின் இடது பாகத்தில் இடம்பெற்றிருந்தன. எனவே அவரால் அது என்ன பெயர்க்குறி இடப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க இயலாது. ஆகவே அவர் அதற்கு என்ன பெயர்க்குறி இடப்பட்டுள்ளது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை. எந்த மாற்றுக்கும் அதனது இனத்தை காட்டும் அதன் ரத்தத்தின் அடையாள சீட்டு அதன் காதில் இருந்தால் ஒழிய உள்ளே பிரவேசிக்காமல் இருக்கும்படி நிச்சயப்படுத்தியவராக இருந்தார். ஒவ்வொரு மாடும் சுத்தமான இயர்போர்ட் என்ற இனத்தை சேர்ந்தவளாக மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாவிடில் அவைகள் அந்த காட்டுக்குள் மேயச் செல்ல முடியாது. அதற்கு என்ன பெயர்கள் என்பது எந்த வேறுபாட்டையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் அது என்ன ரத்தத்தை உடையது என்பதை காட்டும் அடையாள சீட்டே அங்கு முக்கியம். நியாய தீர்ப்பிலும் காரியமானது அவ்வாறு இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். என்ன வித்தியாசமான பெயர்கள் நமக்கு இருக்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் ரத்த அடையாள சீட்டு இருக்கிறதா என்பதை மட்டுமே கவனித்து பார்ப்பார். ரத்தத்தை நான் காண்கையில் நான் உங்களை கடந்து செல்வேன். இப்பொழுது என்னால் சற்று சரியாக பேச முடியவில்லை. ஜீன், நான் பேசுகிறேனா? எதிரொலிக்கிறது. சரி, இரண்டு ஒலிபெருக்கிகளின் சத்தம் இடையிடையே ஏற்படுகிறது. சரிதானே சகோதரன் ஜீன்? உங்களுக்கு நன்றி. சரி, இன்றிரவு கூடியவரை முன்கூட்டியே கூட்டத்தை முடித்துவிட நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதனால் நாளை இரவு கூட்டத்திற்கு வந்து இந்த சபை காலங்களை பற்றி பார்க்க நமக்கு இயலும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாலையின் ஓரத்தில் கிடைக்கிற சில மகத்தான காரியங்களை நான் முழுவதும் கூறாமல் தேக்கி வைக்க எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. யாவற்றையும் ஒரே ராத்திரியில் கொடுத்துவிட வேண்டும் என்று கூட முயற்சிக்கிறேன். அதுவே என்னுடைய இயல்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒவ்வொரு இரவிலும் கொடுக்கத்தக்கதாக சிலவற்றை தேக்கி வைத்திருந்து ஒவ்வொன்றாகத்தான் கொடுக்க வேண்டியதாக உள்ளது. இப்பொழுது இந்த மகத்தான புத்தகத்தை நாம் திறக்கும் முன்னர் நம்மால் சற்று நேரம் எழும்பி நிற்க கூடுமா என்று எதிர்பார்க்கிறேன். உங்கள் நிலையினை மாற்றி நாம் எழும்பி நிற்கையில் நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நில்லுங்கள். நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது பயபக்தியோடு ஜபத்துக்காக தாழ்த்துவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்முடைய மகத்தான பரிசுத்த சிம்மாசனத்தை அசைக்க முடியா விசுவாசத்தில் நாங்கள் வரும்படி அழைக்கப்பட்டுள்ளபடியால் அணுகிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட சபையின் பெயரிலோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தின் பெயரிலோ அல்லது இங்கிருக்கிற இந்த சபையின் பெயரை கொண்டோ அல்லது எங்களுடைய சொந்த பெயரிலோ உமது சமூகத்தில் வருகிறோம் என்று எங்களால் சொல்ல முடியாது. அந்த பெயர்களை குறித்து நாங்கள் நிச்சயமற்றிருப்பதோடு தேவனுடைய சமூகத்தில் அவர் பேசுவதை கேட்க எங்களுக்கு சமூகம் அளிப்பீரோ என்பதும் உறுதியல்ல. ஆனால் என் நாமத்தினால் பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நான் அதை செய்வேன் என்று இயேசு கூறியுள்ள போது நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் தான் உம்மிடம் வருகிறோம். பிதாவே, எங்களுக்கு நீர் செவி கொடுக்க போகிறீர் என விசுவாசிக்கிறோம். கடந்து போன காலங்களில் வாழ்ந்த ரத்த சாட்சிகளை குறித்து நாங்கள் படிக்கையில் அவர்கள காலங்களில் எவ்வாறு தங்கள் சாட்சியை தேவனுடைய சொந்த ரத்தத்தால் முத்திரையிட்டார்கள் என்பதை அறிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை பற்றி படிக்கும்போது இக்காலத்தில் வாழும் நாங்கள் அவர்களை விட மிகவும் குறைவாகவே செய்கிறோம் என்பதாக உணர்கிறோம். நாங்கள் உமக்கு அடுத்தவைகளிலே செயல்படுகையில் எங்களில் காணப்படுகிற அசட்டையான போக்கை எங்களுக்கு மன்னித்தரல வேண்டும் என நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்கையில் புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். அதனால் கடந்த காலத்தில் திரையம் கொடுத்து மீட்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய இந்த மகத்தான சபைக்குரிய பரிசுத்த வேத பிரமாணத்தை அதற்கு உருவாக்கி கொடுப்பதற்காக எப்பேற்பட்ட துன்பங்கள் உண்டாயிருந்தன என்பதை நாங்கள் கண்ணுற்று பார்க்கும்படி எங்களுக்கு செய்தருளும். பரலோக பிதாவே, நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை அறியவில்லை. எங்கள் மூலமாக நீர் பேசியருளும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். அவருடைய சபையில் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து உமக்கு காத்திருந்து இதே ஜபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த ஜனங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள் இருக்கும் வல்லமைகளை எல்லாம் இன்றளவில் ஒன்றிணைத்து ஒவ்வொரு இருதயங்களிலும் சுவிசேஷத்தை விதைத்து அதனால் நாங்கள் புதியதொரு நிலையை எடுத்துக்கொள்ளவும் வரப்போகும் காலத்திற்கான ஒரு புதிய நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளவும் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம். இதை எங்களுக்கு அருளும் கர்த்தாவே. ஏனென்றால் அத்திமரமானது துளிர்விட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஒரு தேசமாக ஆய்கொண்டிருக்கிறது. புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகத்தான மீட்பராகிய எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் உலாவியருளும். நேற்றிரவில் நீர் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறீர் என்று கூறப்பட்டபடி கர்த்தாவே, இன்றிரவில் எங்கள் மத்தியில் உலாவியருளும். வரப்போகிற தீங்கை குறித்து எங்கள் இதயங்களுக்கு எச்சரிக்கை எருளி உம்முடைய வசனத்தை குறித்து புரிந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீங்கள் அமரலாம். இப்பொழுது நான் ஏற்கனவே கூறியபடி ஒவ்வொரு நாளிலும் சம்பவங்கள் நடந்த காலத்தை குறித்தும் இடங்களை குறித்தும் மற்றும் தேவையான குறிப்புகளை நான் குறித்து வைத்தவர்களில் இருந்து எவ்வளவு அதிகமாக கொடுக்க முடியுமோ கொடுக்க முயல்வேன். ஏனெனில் நாம் படிக்கப் போகிறவைகள் வரலாற்று ரீதியாக சம்பவித்தவைகளாகும். சபை காலங்களில் நடந்தவைகள் இப்பொழுது வரலாறாக ஆகிவிட்டது. இப்பொழுது இக்காலத்தில் நாம் அவைகளை உற்று நோக்கி காலத்திற்கு ஒரு மாதிரியாக ஆற்றிக் கொள்கிறோம். ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு பிற்பகல், இல்லை சரியாக கூறினால் ஞாயிறு மாலை கூட்டங்களில் நமக்கு மகிமையானது ஒரு வேலை உண்டாயிருந்தது. நிச்சயமாக நமக்கு அப்படித்தான் இருந்தது என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். எனக்கே அவ்வாறுதான் இருந்தது. மேலும் வெளிப்படுத்துதலை குறித்து இப்பொழுது நாம் எதை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. தேவன் அளித்த அந்த வெளிப்பாட்டில் அவர் யார் என்பதை பற்றி வெளிப்படுத்தினார் என்று நாம் கண்டோம். வெளிப்படுத்துதல்களில் எல்லாம் முதன்மையாக அவர் யார் என்பதை பற்றி தேவன் வெளிப்படுத்தினார். அதாவது இயேசுவானவர் கிறித்துவத்தின் மூன்றாம் நபர் என்றல்ல, கிறித்துவம் என்று சொல்லப்படுகிறது அதில் உள்ள மூன்றுமே பரிபூர்ணமாக அவராகத்தான் இருக்கிறது என்பதாக பார்த்தோம். அவரே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதாக உள்ளார். அப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்த உண்டாயிருந்தது. அதே அதிகாரத்தில் நான்கு இடங்களில் அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பது உரைக்கப்பட்டுள்ளது. இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமானவர், தாவீதின் தேவரும் சந்ததியுமானவர். இந்த காரியங்களை பற்றி உள்ள முழு விஷயத்தையும் நாம் தெளிவுபடுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் நாம் மீண்டும் அதை பற்றி எப்பொழுது கேட்கப் போகிறோம் என்பதை நான் அறிவேன். இனி காலம் செல்லாது என கூறப்படும் காலம் வந்து நித்தியத்திற்குள் இக்காலங்களும் வேலைகளும் அஸ்தமனமாகிவிட போகிற வேலை நெருங்கிக் கொண்டிருக்கிறபடியால் இனிமேல் ஒருவேளை இவைகளை குறித்து பேசவும் கேட்கவும் இயலாதபடி ஆகிவிடக் கூடும். இங்கே நான் கூறியபடி இதை குறித்து பேசவும் சரியானபடி வியாக்கியானம் கொடுக்கவும் என்னை விட மிகச்சிறந்த அநேக சகோதரர்களும் போதவர்களும் இருக்கக்கூடும். ஆயினும் இதை செய்யும்படி தேவன் என் இதயத்தில் அருளியுள்ளார். எனவே எது சரியென நான் நினைத்துள்ளேனோ அதை அப்படியே சரியாக நான் கூறாமற் போனால் நான் ஒரு மாய்மாலக்காரனாக ஆகிவிடுவேன். புரிகிறதா? எனவே நான் எதையும் மறைத்து வைக்கவில்லை என்று பவுல் கூறியபடி நான் எல்லா வேளைகளிலும் தேவனுக்கு முன்பாக குற்றமின்றி இருக்கவே விரும்புகிறேன். இரவும் பகலும் கண்ணீரோடு எச்சரித்துக் கொண்டு அப்படியாக சபையானது நிலநிற்கும்படியாக செய்து வந்தேன் என்று பவுல் கூறுகிறார். உங்களில் யாராவது இழந்து போகப்பட்டால் என்னுடைய கரங்களில் அந்த ரத்தம் இல்லாதிருக்கும்படியாக அந்த நேரத்தில் நான் எல்லா மனிதருடைய ரத்தப்பழிக்கும் நீங்களாய் இருக்கவே விரும்புகிறேன். ஆகையால் என்னோடு நீங்கள் முரண்படுவீர்களேயானால் அருமையான சிநேகபாவத்தோடு அதை செய்யுங்கள். அது நன்றாக இருக்கும். யாவருக்கும் சேர்ந்து உதவிகரமாக இருக்கத்தக்கதாக இப்பொழுது கர்த்தர் நமக்கு சிலவற்றை வெளிப்படுத்தக்கூடும். முதலாவதாக அவர் தன்னைத்தானே யார் என்பதை வெளிப்படுத்துவதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது அவர் யார் என்பதை நாம் அறிவோம். நான் ஏற்கனவே பிரசங்கித்ததில் தெளித்தல் மற்றும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் உள்ள ஞானஸ்தானத்தை பற்றி குறிப்பிட்டு அது ஒரு கத்தோலிக்க ஞானஸ்தானம் என்றும் புராட்டஸ்டன்ட் அல்லது புதிய ஏற்பாட்டு ஞானஸ்தானம் அல்ல என்றும் எடுத்துரைத்தேன். அதை நான் தெளிவுபடுத்தி விட்டேன் என்று நான் நம்புகிறேன். கத்தோலிக்க சபை உருவாக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த நிசாய ஆலோசனை சங்கம் கூடுகிற காலம் வரையிலும் அதற்கு முன்பாக எவராவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்களா என்பதை எனக்கு வேத வாக்கியங்களில் இருந்து ஒரு வேத வாக்கியத்தின் மூலம் தயவு செய்து எந்த நபராவது எடுத்து காண்பிக்கும்படி நான் கேட்டுள்ளேன். அப்படி காண்பித்து விட்டால் என் முதுகில் நான் ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்று எனக்கு நானே முத்திரை குத்திக் கொண்டு தெருவில் கடந்து செல்வேன் என்று கூறியிருந்தேன். நான் கூறுவது சத்தியமானது என்பதை காண்பிக்கத்தக்கதாகத்தான் நான் அவ்வாறு கூறினேன் தவிர கடினமாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. புரிகிறதா? அவர் நமக்கு மத்தியிலே மாம்சத்தில் வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதாக இங்கே வேதமானது அவரை பற்றி வெளிப்படுத்துகிறது. புரிகிறதா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்றல்ல, அது மூன்று தேவர்கள் அல்ல, அல்லது ஒரே தேவன் வெட்டப்பட்டு மூன்று ஸ்தானங்களில் வைக்கப்பட்டதல்ல, மூன்று உத்தியோகங்களில் அல்லது பதவிகளில் ஒரே தேவன் கிரியை செய்தார். பிதாத்துவம், குமாரத்துவம் மற்றும் பரிசுத்தாவி. ஏதேன் தோட்டத்திற்கு பிறகு மீண்டும் மானிட உள்ளங்களில் திரும்பி வந்து வாழத்தக்கதாக வழியை உண்டாக்கி அதனால் மானிடர் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக மீண்டும் அவரோடு ஆகும்படி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு மேல் இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதாக அது உள்ளது. அதுதான் அதில் உள்ள வேறுபாடாகும். புரிகிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு தீர்க்கமாக உரைக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஒன்றுதான் இயேசு தன்னுடைய சொந்த முத்திரையை போட்டிருக்கிற புத்தகமாக விளங்குகிறது. அதில் முதலாவதாக இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியமான என்று அவர் கூறியுள்ளார். இப்புத்தகத்தின் முடிவாக இதிலிருந்து ஒருவன் எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது இதனோடு எதையாகிலும் கூட்டினால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போடுபவனுக்கு அது ஒரு சாபமாக இருக்கும். இப்புத்தகம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழுவதுமான வெளிப்பாட்டை கொண்டிருக்கிறது. எனவே நாம் அவரை மூன்று கூறாக்கினால் என்ன சம்பவிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பெயர் நீக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். ஆதிகாலத்து சபையோ அக்காலத்தில் இருந்த எந்த ஒரு ப்ரோடெஸ்டன்டோ எந்த ஒருவருமே மூன்று தேவர்கள் உண்டு என்று விசுவாசிக்கவில்லை. நிசாயா ஆலோசனை சங்கத்தில் தேவத்துவத்தை பற்றிய விஷயம் ஒரு பெரிய விவாதத்துக்குரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது. அதை பற்றி இரு வெவ்வேறான கருத்துக்களை கொண்ட ஒரு சாராராக அவர்கள் அங்கே பிரிந்து கொண்டு ஒருவர் வலப்புறமாகவும் ஒருவர் இடப்புறமாகவும் சாய்ந்து போனார்கள். திருத்துவம் உண்டு என்று நம்புகிற திருத்துவவாதிகள் இறுதியாக கத்தோலிக்க சபையை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் முழு திருத்து உபதேசக்காரர்களாகி தேவனை மூன்று நபர்கள் என்று ஆக்கிவிட்டார்கள். இன்னொரு சாரா ஒருத்துவக்காரர்கள் என்று அழைக்கப்படும்படி தேவனை ஒருத்துவம் என்று ஆக்கி இப்படியாக மற்றொரு திசையில் சென்றார்கள். இரு சாராருமே தவறாகத்தான் இருக்கிறார்கள். தேவன் அவ்வாறு இருக்க முடியாது. இயேசு தாமே தனக்குத்தானே தன்னுடைய பிதாவாக இருக்க முடியாது. இயேசுக்கென ஒரு பிதா இருந்து அவர் அப்படியாயின் மூன்று தேவர்கள் இருக்கிறார்கள் என்றாகிவிடுமே. அவ்வாறு இருக்க முடியாது. அவருக்கு ஒரு பிதா உண்டு என்றால் இவரை தவிர வேறொருவர் இருக்கிறார் என்றாக வேண்டும். பரிசுத்தாவி என்று வேறொருவர் அவ்வாறு இருந்தால் அவர் முறைகேடான குழந்தை என்றாகிவிடும். வேதமானது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் பிதா என்று கூறுகிறது. நமக்குள் பரிசுத்தாவி இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவி என்ற பெயரில் அந்த உத்தியோகத்தில் பிதாவானவரே நமக்குள் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு மனிதனுக்குள் ஆவியாக இருந்த அதே யெகோவா தேவன் தான் மீண்டும் நமக்குள் இப்பொழுது வந்திருக்கிறார். புரிகிறதா? மூன்று தேவர்கள் இல்லை, மூன்று தேவர்கள் உண்டு என்பது அஞ்ஞான மற்றும் விக்கிரக வழிபாட்டுக்காரர்களுடைய கொள்கையாகும். அது அப்படியே உள்ளே புகுந்துவிட்டது. இவ்வாறு முழுவதும் இச்செய்தியை விடாமல் தொடர்ந்து கேளுங்கள். உண்மைகளை சரியாக கேட்டு அறியும் முன்பே அதை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் கவனமாக கேட்டு வரலாற்று பூர்வமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நான் மேற்கோள் காட்டும் அதே வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வேறு யாருடைய வரலாற்று குறிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து வரலாற்று ஆசிரியர்களுமே இவைகளையே கூறுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வரலாற்று ஆசிரியர்கள் யாவருமே எந்த ஒரு பட்சத்திலோ அல்லது கொள்கையின் பேரிலோ சார்ந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் நடந்ததென்னவோ அந்த உண்மைகளை வரலாற்றில் பொறிப்பதில் தான் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தனர். அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் என்பதானது எவ்வாறு லூத்தரின் காலத்திலும் பிறகு வெஸ்லியின் காலத்திலும் அப்படியே உள்ளே ஊடுருவி வந்தது என்றும் இப்பொழுது இக்கடைசி காலத்தில் எவ்வாறு அதன் முகத்திரையானது கிடைக்கப்பட்டு விட்டது என்பதையும் கவனியுங்கள். இக்காலங்களில் கத்தோலிக்க சபையில் எப்பொழுது உள்ளே நுழைந்தது என்பதையும் பிறகு லூத்தரின் காலத்தில் ஊடுருவி வெஸ்லியின் காலத்திலும் ஊடுருவியது என்பதையும், ஆனால் வெஸ்லியின் காலத்திற்கும் லவோதிகேயாவின் இறுதி கட்டத்திற்கும் இடையில் அதன் போலித்தன்மை அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அது உண்மை. இப்பொழுது இதெல்லாம் வரலாற்று பூர்வமானவைகள். வரலாற்று பூர்வமானவைகள் மட்டுமல்ல, வேத பூர்வமானவையும் கூட. நாமோ இப்பொழுது இன்றிரவில் ஏழு சபை காலங்களை அணுகப் போகிறோம். இப்புத்தகம் எழுதப்பட்ட சமயத்தில் ஆசியா மைனரில் உள்ள ஏழு ஊர்களில் இவ்வேழு சபைகளும் உண்டாக இருந்தன. இச்சபைகள் எதிர்வரும் காலத்தில் வரப்போகும் ஏழு சபை காலங்களுக்குரிய அதே குணாதிசயத்தை கொண்டவைகளாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் அக்காலத்தில் இன்னும் அநேகமான சபைகள், கொலேசே சபை மற்றும் இன்ன பிற சபைகளும் உண்டாயிருந்த போதிலும் தேவன் இவ்வேழு ஊர்களில் இருந்த இவ்வேழு சபைகளையே அவைகளின் குணாதிசயங்களின் நிமித்தம் தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவர் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் நிற்க காண்கிறோம். அவருடைய கரத்தில் அவர் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். இவ்வேழு நட்சத்திரங்களை பற்றி அவர் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 20 வசனத்தில் ஏழு சபைகளுக்குரிய ஏழு தூதர்கள் என்று கூறியுள்ளார். வேதத்தில் உள்ள இந்த வெளிப்பாட்டை அக்காலத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் இயேசு திரும்பி வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் விழிப்புடன் காத்திருப்பதினால் அவர்களுக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கும்? எனவே அது அவர்களுக்கு அருளப்படவில்லை. இங்கு இருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கத்தோலிக்கரே, லூத்தரன்களே, மெத்தோடிஸ்டுகளே, ஏனையோரே, உங்களுக்கு நான் கூறுகிறேன், இன்றைக்கு வேத வாக்கியத்தின் பேரில் கிடைத்துள்ள வெளிச்சமானது மார்ட்டின் லூத்தருக்கு கொடுக்கப்படவில்லை, ஜான் வெஸ்லிக்கும் கூட கொடுக்கப்படவில்லை. லூத்தர் பிரசங்கிக்காமல் விட்ட பரிசுத்தமாகுதலை பற்றி ஜான் வெஸ்லி பிரசங்கித்தார். ஒளியானது நமக்கு அவசியமாய் இருக்கிறபடியால் ஒளி வருகிறது. தேவன் அதை கூறுகிறார். தேவன் அதை திறந்து கொடுக்கிற நாள் வரையிலும் அது நம்முடைய கண்களுக்கு மறைவாகவே இருந்து வந்துள்ளது. நாம் போன பிறகு என்ன நடக்குமோ என்று வியப்புறுகிறேன். ஆம், நாம் இன்னும் ஒன்றுமே அறிந்து கொள்ள இயலாத இன்னும் மிக மிக அதிகமான விஷயங்கள் உள்ளன என்றே நான் நிச்சயம் கருதுகிறேன். அது உண்மை. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் முழுவதையும் நாம் எடுத்துக்கொண்டால் புறம்பாக முத்திரையிடப்பட்ட ஏழு முத்திரைகள் உள்ள புத்தகம் அங்கே உள்ளது. அது இப்புத்தகத்தில் எழுதப்படவே இல்லை. இந்த சபைக்காலத்தில் தான் அம்முத்திரையில் திறக்கப்பட்டு தேவனுடைய கடைசியான ஏழு ரகசியங்களும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். குளிர்காலம் முழுவதிலும் அதை பற்றி தொடர்ந்து பிரசங்கிக்க நான் விரும்புவேன். ஆமையா, ஏழு சபை காலங்கள். ஏழு இடி முழக்கங்களை தானியேல் கேட்டபொழுது அவைகளை எழுதாதபடி அவன் தடுக்கப்பட்டான். யோவான் அந்த சத்தங்களை கேட்டான். இப்புத்தகம் முத்திரையிடப்பட்டது. புத்தகத்தின் புறம்பாகவும் ஏழு முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்நாட்களிலோ இம்முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் நிறைவேறும். வேறு விதமாக கூறினால் தேவன் தன்னுடைய சபைக்கு அறியப்படுவார். மூன்று நபர்களாக அல்ல, ஒரே நபராகத்தான் அறியப்படுவார். தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படும். அது முழுவதுமாக வெளிப்பட்டிருக்கும் பொழுது ஏழு ரகசியங்களும் சபைக்கு திறந்து கொடுக்கப்படும். ஏனெனில் அப்பொழுது சபையானது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கும். அவர் அப்பொழுது தாம் உயிரோடு இருப்பதையும் நமக்குள் அவர் ஜீவிப்பதையும் அடையாளம் காட்டுப்போராக. உள்ளும் புறமும் அசைவாடி கொண்டிருப்பார். அப்பொழுது நாம் நமக்குள் இருக்கும் ஜீவனுள்ள கிறிஸ்துவை தொடர்ந்து கொண்டிருப்போம். பெரிய சபைகளுக்காகவும் பெரிய காரியங்களுக்காகவும் ஒருபோதும் எதிர்நோக்கி இருக்க வேண்டாம். இந்த பெந்தேகோஸ்தேயின் காலத்தை பற்றி நாம் படிக்கையில் அவர்கள் எங்கே வழிவு போனார்கள் என்பதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். அந்த சபைக்காலத்தின் பெயராகிய லவோதிக்கியா என்பதன் பொருள் என்னவெனில் ஐஸ்வர்யமும் ஒரு குறைவும் இல்லாதது என்பதாகும். ஆயினும் அது நிர்வாணமாயும் நிர்பாக்கியம் உள்ளதாகவும் குருடாகவும் கருதிக்கப்படத்தக்க நிலையிலும் இருந்து வருகிறது. ஆயினும் அவிதமான நிலையில் இருப்பதை அறியாமல் இருக்கிறது. பார்த்தீர்களா, அவர்கள் மிகுந்த பணத்தின் பின்னாலும் பெரிய கட்டடங்களின் பின்னாலும் சென்று விட்டார்கள். உண்மையான சபையோ எப்பொழுதும் இந்த உலகத்திற்கு துடைத்து போடப்பட்டவர்களாக இருந்தார்கள். யாவராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு சந்திகளில் துரத்திவிடப்பட்டு எங்கெல்லாம் வாழ முடியுமோ அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தனர். எபிரேயர் 11 கடைசி 6 அல்லது 8 வசனங்களை எடுத்து பாருங்கள். அங்கே அவர்கள் வராந்திரங்களிலேயும் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தார்கள். நியாயத்திற்கு நாளிலே அவர்களுடைய இத்தகைய சாட்சிகளுக்கு முன்பாக நம்முடைய சாட்சி எவ்வாறு அதற்கு நிகராக நிற்கப் போகிறது? அந்நாட்களில் இருந்து ஜனங்களை பாருங்கள். இப்பொழுது இந்த சபை காலத்திலோ, அதாவது நமக்கோ 7 சபை காலங்கள் உண்டு. நான் அவைகளை வரைந்து உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன். இங்கிருந்து நீங்கள் அவைகளை சரியாக கண்ணுற முடியாதென நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களில் சிலர் அதை காணக்கூடும். உங்களுக்கு பார்ப்பதற்கு இயலாதபடி உள்ளது என்றே நான் சந்தேகிக்கிறேன். ஆயினும் நான் அதை செய்ய முயல்கிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களால் இதை சரியாக பார்க்க முடியாது என்பதை நான் அறிவேன். ஆகவே நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும்படியாக என்னுடைய கையில் இருந்த சபை காலங்களை பற்றிய அச்சித்திரத்தை ஏந்திக் கொள்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளில் சபையானது தன் துவக்கத்தை உடையதாக இருக்கிறது. அப்படி அல்லவென்று யாராவது மறுக்க முடியுமா? இல்லை ஐயா. பெந்தேகோஸ்தேயின் ஆசீர்வாதத்தோடு சபையானது பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலிருந்து துவங்கியது. அது இயேசு கிறிஸ்துவால் அவர்களில் கிரியை செய்கிற அதே செய்தியுடனும் ஆசீர்வாதத்துடனும் கடைசி நாள் வரையிலும் தொடர்ந்து செல்லவே நியமிக்கப்பட்டது. மார்க்கு சுவிசேஷத்தில் 16 அவருடைய சபைக்கு அவர் இட்ட அவரது கடைசி கட்டளையானது, நீங்கள் உலகமெங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசிக்கிறவர்களை இவ்வடையாளங்கள் பின்தொடரும் என்பதாகும். எங்கே போய் பிரசங்கிக்க வேண்டும்? முழு உலகிற்கும். யாருக்கு பிரசங்கிக்க வேண்டும்? சர்வ சிருஷ்டிக்கும். கருப்போ பழுப்பு நிறமோ மஞ்சள் நிறமோ வெள்ளை நிறமோ எப்படிப்பட்ட சிருஷ்டியாயினும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறப்பட்டது. ஒவ்வொரு இரவிலும் ஒரு பெரிய துண்டை நல்ல இறைச்சியை போன்றிருக்கிற இச்செய்தியின் பேரிலிருந்து வெட்டி எடுத்துக்கொண்டு இறுதியாக நாம் வாழும் நமது சபை காலத்துக்குரியதை எடுத்துக் கொள்வோம். இன்றிரவில் அதன் ஓரத்தில் உள்ளதை துவக்கத்தில் உள்ளதை எடுத்துக் கொள்வோம். அதுவே அவருடைய கட்டளை என்று நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது முதலாவது சபைக்காலமானது எபேசு சபையாகும். இரண்டாவது சபைக்காலம் சிமர்னாவாகும். மூன்றாவது சபைக்காலம் பெர்கமுவாகும். நான்காவது தியத்ரா சபைக்காலமாகும். ஐந்தாவது சர்தை சபைக்காலமாகும். ஆறாவது பிலதெல்பியா சபைக்காலமாகும். ஏழாவது சபைக்காலம் லவோதிக்கேயாவாகும். முதலாவது சபைக்காலமானது கிபி 53 துவங்கியது. அப்பொழுது எபேசு பட்டணத்தில் பவுல் சபையை ஏற்படுத்தினார். பவுல் தன்னுடைய ஊழிய யாத்திரையின் போது அவன் எபேசுவில் சபையை நிறுவினான். கிபி 66 பவுல் சிறைச்சேதம் செய்யப்படும் வரையிலும் சுமார் 22 பவுல் எபேசு சபையின் மெய்ப்பனாக இருந்து வந்தான். பவுலின் மரணத்திற்கு பிறகு திவ்ய வாசகனாகிய பரிசுத்த யோவான் இந்த சபைக்காலத்தில் சில காலம் எபேசு சபையின் மெய்ப்பராக இருந்து வந்தார் என்று கூறப்படுகிறது. எபேசு சபைக்காலமோ கிபி 170 வரையிலும் நீடித்தது. பிறகு கிபி 53 முதல் கிபி 170 முடிய உள்ள எபேசு சபை காலத்திற்கு பிறகு கிபி 170 முதல் கிபி 312 முடிய நீடித்திருந்த சிமர்னா சபை காலமானது ஏற்பட்டது. அதன் பிறகு பெர்கமு சபை காலமானது கிபி 312 முதல் கிபி 606 வரையிலும் நீடித்திருந்தது. அதைத் தொடர்ந்து தியத்ரா சபை காலமானது வருகிறது. அதனுடைய காலம் கிபி 606 துவங்கி கிபி 1520 வரை நீடித்தது. அக்காலம்தான் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக சர்தை சபை காலமானது கிபி 1520 துவங்கி கிபி 1750 வரை நீடித்தது. அதுதான் லூத்தரின் காலமாகும். கிபி 1750 முதற்கொண்டு அடுத்த சபைக்காலமாகிய பிலதெல்பியா சபைக்காலமானது வருகிறது. அதுவே வெஸ்லியின் காலமாகும். அது 1750 ஆரம்பித்தது. 1906 வரைக்கும் நீடித்திருந்தது. 1906 லவோதிக்கியா சபைக்காலமானது ஆரம்பித்து அது எப்பொழுது முடிவுறும் என எனக்கே தெரியாது. ஆனால் அச்சபைக்காலம் 1977 முடிவடையும் என நான் முன்னுரைக்கிறேன். கர்த்தரிடம் அவ்வாறு கூறவில்லை. ஆனால் நானோ சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு தரிசனத்தின் அடிப்படையில் இவ்வாறு முன்னுரைக்கிறேன். அந்த 7 தரிசனங்களில் 5 ஏற்கனவே சம்பவித்து நிறைவேறிவிட்டது. இந்த சபையில் எத்தனை பேர்கள் அந்த தரிசனத்தை நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? நிச்சயமாக அவைகள் சொல்லப்பட்டன. எவ்வாறு கெனடி கூட கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதும் முன்னுரைக்கப்பட்டது. எவ்வாறு பெண்களும் வாக்களிக்க உரிமையளிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டது. அந்த ரூஸ்வெல்ட் எவ்வாறு உலகை யுத்தத்திற்கு நேராக நடத்தி செல்வார் என்றும் முன்னுரைக்கப்பட்டது. முசோலினி எத்தியோப்பியா மேல் தனது முதல் படையெடுப்பை எடுத்து அதை வென்றெடுத்து பின்பு அதுவே அவனது முடிவை ஏற்படுத்தும் என்றும் அதன் பிறகு அவன் மரணமடைந்து விடுவான் என்றும் முன்னுரைக்கப்பட்டது. எவ்வாறு இந்த பெரிய கொள்கைகள் தோன்றும் என்றும் அவைகள் முடிவாக வீழ்ந்து அதை தொடர்ந்து கம்யூனிசம் எவ்வாறு தோன்றும் என்றும் கூறப்பட்டது. ஹிட்லரிசம், முசோலினியின் நாசிசம் ஆகியவைகள் தோன்றி இறுதியாக கம்யூனிசம் தோன்றும் போது இவ்விரு கொள்கைகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டு மறைந்து போய்விடும் என்றும் கூறப்பட்டது. ஜெர்மானிய தேசத்தோடு நாம் யுத்தத்துக்கு செல்வோம், ஜெர்மனி தேசம் கான்கிரீட் சுவர்களால் ஆன மார்கரெட் லைன் என்று கூறப்படும் பலத்த அரணை அமைத்துக் கொள்ளும் என்று அச்சம்பவம் சம்பவிப்பதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னுரைக்கப்பட்டது. அதன்படியே அது நிறைவேறிற்று. அதன் பிறகு உரைக்கப்பட்டது என்னவெனில், விஞ்ஞானமானது மிகப்பெரிய அளவில் முன்னேறிவிடும் என்றும், அப்பொழுது மோட்டார் வண்டிகளோ போக போக முட்டை வடிவத்தில் அமைந்திருக்கும் மோட்டார் வாகனங்களை கண்டுபிடிப்பார்கள் என்று உரைக்கப்பட்டது. முன்பு அனாதை இல்லம் இருந்ததும் தற்போது சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஸ்தாபனமானது இருக்கிறதுமான அந்த இடத்தில் தான் அத்தரிசனம் உண்டாயிற்று. சார்லி கென் என்பவர் அப்பொழுது அங்கு வாழ்ந்து வந்தார். அவர் ஒருவேளை இங்கு கட்டடத்தில் இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு அது நேரிட்டது. ஒரு வாகனத்தை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அதற்கோ உந்து வண்டி இயக்காளி இல்லாமலே ஏதோ ஒரு சக்தியினால் செல்வதாக இருக்கும் என்று தரிசனத்தில் கூறப்பட்டிருந்தது. இப்பொழுதோ அவர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். அது காந்த சக்தியினால் இயக்கப்பட்டு மின்காந்த இலைக்கருவி அமைப்பினால் கட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது. நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு உங்களை அந்த மின்காந்த இலைக்கருவியை நீங்கள் அமைத்து விட்டால் போதுமானது. நீங்கள் உந்து வண்டி இயக்காளியை பிடித்து ஓட்ட வேண்டியதில்லை. அது தானாகவே உங்களை நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்லும். மேலும் அத்தரிசனங்களில் அக்காலத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு பெரிய பெண்மணி எழும்புவாள் என்று உரைக்கப்பட்டது. அவள் மிகவும் நன்கு உடுத்தியிருந்தவளாகவும் சௌந்தரியம் உள்ளவளாகவும் ஆனால் இருதயத்திலோ கொடூர குணம் கொண்டவளாகவும் அத்தரிசனத்தில் காணப்பட்டார். அத்தரிசனத்தை பற்றிய விவரக்குறிப்பு கூட நான் அடைக்குறியிட்டு அழைத்துள்ளேன். அப்பெண்மணி ஒருவேளை கத்தோலிக்க சபையை குறிக்கக்கூடும் என்று கூறினேன். பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை அளிக்கப்படுவதால் அவர்கள் தவறான நபரை தேசத்தின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க ஏதுவாயிருக்கும். அதைத்தான் அவர்கள் செய்துவிட்டார்கள். அதுதான் அதன் ஆரம்பம் என்று உரைக்கப்பட்டது. இன்னொரு விஷயம் அதில் என்னவெனில், இதை எடுத்து உடனடியாக இத்தேசமானது எரிந்து சாம்பலாகி சிதறி போனதையும் கண்டேன். இத்தரிசனங்களில் ஏற்கனவே சில நிறைவேறிவிட்டபடியால் மீதமுள்ளவைகளும் நிச்சயமாக நிறைவேறும். அதனால்தான் ஜெஃபர்சன்வில்லுள்ள இம்மக்களுக்கு இந்த ராத்திரியை செய்தியை தாமதமின்றி கொடுத்து ஒழுங்குபடுத்தவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நான் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு விரைவில் மீண்டும் சென்றுவிட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுது அழைக்கப்படுவேன் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பது எனக்கு தெரியாது. நாம் அதை அறிவோம். சபையானது அவர்கள் வாழும் நேரத்தை குறித்து அறிந்து கொண்டு விட வேண்டும் என்ற விஷயத்தில் நான் நிச்சயமுடையவராக இருக்க விரும்புகிறேன். ஏனெனில் இக்காரியத்தை குறித்து சர்வ வல்லமை உள்ள தேவனை பொறுப்பாளியாக்கி விடுவார். வேத வாக்கியங்களின்படி இந்த சபைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூதன் உண்டு. தூதன் எனப்பட்டவன், தூதன் என்றால் அர்த்தம் என்ன என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? தூதன் என்றால் செய்தியாளன் அல்லது செய்தியை கொண்டு வருபவன் என்று அர்த்தமாகும். 7 சபைகளுக்கும் 7 தூதர்கள் என்றால் 7 செய்தியாளர்கள் என்றே பொருள்படும். இப்பொழுது அவருடைய வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்கள் இருந்தன. அவர் கரத்தில் இருந்த இவ்வேழு நட்சத்திரங்களும் அவருடைய சமூகத்தின் ஒளியை நாம் வாழும் இந்த ராக்காலத்தில் பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இரவில் நட்சத்திரங்கள் சூரியனின் ஒளியை பூமிக்கு பிரதிபலிக்கிறபடியால் இரவு வேளையில வெளிச்சத்தில் நம்மால் நடக்கவும் அசைவாடவும் முடிகிறது. அத்தூதர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் காலங்களில் அவரவர்களுக்குரிய ஸ்தானத்தையும் உத்தியோகத்தையும் உடையவர்களாக இருக்கின்றனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். மேலும் சகோதரரே, இந்த ராத்திரியில் நாம் அதற்குள்ளாக பார்க்கப் போகிறதில்லை. ஏனெனில் நாம் முதல் சபையின் இந்த தூதனை பற்றி அறிவோம். ஆனால் ஏனைய சபைகளுக்குரிய தூதர்கள் யார் என்பதை பற்றி காணப்போவதும் வரலாற்றிலிருந்து அதன் நிரூபணங்களை எடுத்து காணப்போவதும் உங்களுக்கு ரகசியமானதாகவும் மகிமை பொருந்ததாகவும் இருக்கப் போகிறது. முதலாம் சபை காலத்தின் செய்தியாளன் பரிசுத்த பவுல், அவனே அதை நிறுவினான். அவன் தேவனுடைய செய்தியாளன், எபேசு சபையின் தூதன் பரிசுத்த பவுல். இப்பொழுது நான் இக்காரணத்தை கொண்டு இப்பொழுது ஏழைய தூதர்களை பற்றி நீங்கள் என்னோடு முரண்படக்கூடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி அசைத்து அத்தூதர்கள் ஒவ்வொருவரும் யார் யார் என்பதை பற்றி நான் அறிந்து கொள்கிற வரைக்கிலும் நான் நாள் கணக்கில் அவரது அசைவின் கீழ் அமர்ந்திருந்தேன். எனவேதான் நான் இதை பற்றி அறிந்துள்ளேன். நீங்கள் ஒரு சரித்திர ஆசிரியராக இருப்பீர்கள். ஒவ்வொரு காலத்திற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்களான மனிதர்களை கவனித்து பாருங்கள். இன்னார்தான் அத்தூதர்கள் என்று நான் சொல்லும் தூதர்களை வெளிப்படுத்தினால் தான் அறிந்து கொண்டுள்ளேன். அவர்கள் தம் காலத்துக்குரிய சபைகளுக்கு தூதர்களாக இருந்தார்கள். ஆதியில் இருந்தவர்களுக்கு இருந்த அதே ஊழியத்தை போலவே இவர்களுக்கு உண்டாயிருந்தது. அவ்வூழியமானது ஒரு காலம் மாறி போகாது. எல்லா காலங்களிலும் அது பெந்தேகோஸ்தையாகத்தான் இருக்க வேண்டும். சிமர்னா சபையின் காலத்துக்கு இரேரியஸ் என்பவர்தான் தூதன் என்று நான் அறிவேன். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும் வரலாற்றாளர்கள் இந்த மனிதனை ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. பாலிகிராப் தான் தூதன் என்று உங்களில் அநேகர் ஒருவேளை சொல்லக்கூடும். சரியா கூறினால் அவர்தான் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் பாலிகார் அவர்கள் மத சம்பந்தமான ஸ்தாபன வழியில் அதிகமாக சாய்ந்து போனவராக காணப்பட்டார். மேலும் அப்பொழுது வளர்ந்து கொண்டு வந்திருந்த கத்தோலிக்க மத ஸ்தாபனத்திடமும் சார்புடையவராகவே காணப்பட்டார். ஆனால் இரேனியஸோ தேவனுடைய வல்லமையுடையவராய் இருந்து அந்நிய பாஷைகளில் பேசி அடையாளங்கள் அவரை பின்தொடர்பவராய் இருந்தார். இரேனியஸ் தேவனுடைய தூதராகவும் ஒளியாகவும் இருந்தார். பாலிகிராப் சிலுவையில் அறையப்பட்டு அல்லது கொலை செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து ஒளியை சுமந்து சென்றார். இரேனியஸ் பாலிகிராப்பின் மாணாக்கர்களில் ஒருவராவார். பாலிகிராப் பரிசுத்த பவுலி அதாவது பரிசுத்த யோவானின் மாணாக்கராவார். பாலிகிராப் மறித்த பிறகு அவருடைய இடத்தை இரேனியஸ் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஒளியை கொண்டு வந்தார். பெர்கமோ சபையின் காலத்திற்கு அந்த மகத்தான பரிசுத்தமானாகிய மார்ட்டின் தூதனாகவும் அக்காலத்திற்குரிய ஒளியாகவும் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து பரிசுத்த மார்ட்டினை விட ஒரு மகத்தான மனிதன் இருந்தார் என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. வல்லமை அவரை சிறைச்சேதம் செய்வதற்காக கொலைகாரன் அவரிடம் வந்தபோது அவர் கழுத்து வரை இருந்த தன் அங்கியை தளர்த்தி அவர்கள் தன்னை வெட்டுவதற்கு வசதியாக கழுத்தை நீட்டிக் கொடுத்தார். அவர் அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் விசுவாசம் கொண்டிருந்து பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதங்களை உடையவராயிருந்தார். கொலைகாரன் அவர் தலையை சீவி எரியும்படியாக பட்டயத்தை உருவிய போது தேவனுடைய வல்லமையானது அக்கொலைகாரனை மாற்றினை விட்டு தூரத்தில் சுற்றி எறிந்தது. அக்கொலைகாரனோ புழங்காலிலேயே ஊர்ந்து வந்து கெஞ்சினார், ஆமே மாற்றினே இச்சபைக்குரிய தூதனாவார். மற்ற காரியங்கள் அவருடைய சகோதரர்களில் ஒருவர் தூக்கிலிடப்பட்ட போது என்ன சம்பவித்தது என்பதை மாற்றின் அறிய முயன்று அதற்காக சாலையில் சென்று கொண்டிருந்தார். அவர் அங்கு சென்றபொழுது அவரது சகோதரனை அவர்கள் ஏற்கனவே தூக்கி தொங்க விட்டிருந்தார்கள். அவரை தூக்கிலிருந்து இறக்கி தரையிலே நீட்டி படுக்க வைத்தனர். அவரோ மறித்து கண்கள் தலையிலிருந்து வெளியே பிதுங்கிய நிலையில் இருந்தது. மாற்றினோ முழங்காற்பாடிட்டு பின்னர் தன்னுடைய சரீரத்தை மரித்தவருடைய சரீரத்தின் மேல் கிடத்தி ஒரு மணி நேரமாக தேவனிடத்தில் ஜெபித்தார். தேவனுடைய வல்லமையானது அம்மனிதன் மேல் வந்தபோது அவரோ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அவரது கையை பிடித்துக் கொண்டு மாற்றின் அங்கிருந்து நடந்து சென்றார். ஜார்ஜ் வாஷிங்டன், ஆபிரகாம் லிங்கன், இன்னும் வரலாற்றில் கூறப்பட்டுள்ள ஏனையோரை போல மாற்றினை பற்றிய விஷயங்களும் உண்மையான வரலாறாக இருக்கிறது. அது சரித்திரமே. ஆமையா, பரிசுத்த மார்ட்டின் தான் பெர்கமோ சபையின் தூதனாவார். அச்சபையின் காலம் தான் மார்ட்டின் மறைவுக்கு பிறகு கத்தோலிக்க கொள்கைகளுக்கு விவாதம் செய்து கொண்டு அவர்களை அதற்குள் கொண்டு சென்றது. தியத்ரா சபையின் காலத்திற்கு கொலம்பா என்பவர்தான் தூதனாவார். மறித்து போன சபையாகிய சர்தைக்குரிய தூதர். சர்தை என்றால் மறித்தவர் என்று பொருளாகும். அவருடைய பெயர் இல்லாத ஒரு பெயரோடு புறப்பட்ட அச்சபை வருகிறது. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் மறித்தவனாய் இருக்கிறார் என இச்சபையை குறித்து கூறப்பட்டது. அந்நாளில் ஞானஸ்தானத்தை அவர்கள் எவ்வாறு கொண்டு வந்தார்கள் என்பதை கவனியுங்கள். பாருங்கள், கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்து அதை கொண்டு வந்தார்கள். முதல் சீர்திருத்தக்காரனான மார்ட்டின் லூத்தர் இக்காலத்துக்குரிய சபையின் தூதனாயிருந்தார். பிலடெல்பியா சபைக்கு ஜான் வெஸ்லி என்பவர்தான் தூதனாயிருந்தார், செய்தியாளனாயிருந்தார். லவோதிக்கேயா சபைக்குரிய தூதன் யார் என்பது இன்னமும் தெரியவில்லை. என்றாவது ஒரு நாள் அவர் யார் என்பது தெரிய வரும். ஆனால் அவர் இப்பொழுது இப்புவியில் இருப்பார். காது உள்ளவன் எவனோ அவன் அந்த காலத்தில் தான் நாம் ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வார். அதை குறித்த நிதானிப்பை தேவனே செய்வார். இப்பொழுது கவனியுங்கள், வேத வாக்கியங்களில் நாம் முதலாம் சபை காலத்தை குறித்து பார்க்க திரும்பிச் செல்வோம். இப்பொழுது நான் விரும்புவது சில விஷயங்களை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். நீங்கள் அவைகளுக்கு மிகவும் கவனமாக செவி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாம் சபையாகிய எபேசு சபையானது சபையின் கிரியைகள் தேவனால் எதற்காக கடிந்து கொள்ளப்பட்டது என்றால் அவர்களிடம் அன்பில்லாத கிரியைகள் காணப்பட்டனவே. அவர்களுடைய பலன் ஜீவ விருட்சமாக இருந்தது. சிமர்னா சபையானது ஒரு உபத்திரவப்படுத்தப்பட்ட சபையாகும். அது உபத்திரவங்களின் வழியாக கடந்து சென்றது. அதற்குரிய பலன் ஜீவ கிரீடமாக இருந்தது. மூன்றாம் சபையான பெர்கமோ அதன் காலமானது கள்ள உபதேசம், சாத்தானின் போய், போப்பு மார்க்கத்தின் ஆட்சியின் அஸ்திவாரம் இடுதல், சபையும் அரசும் விவாகம் செய்து கொள்ளல் ஆகியவைகளின் காலமாக விளங்குகிறது. அதற்கு அளிக்கப்படும் பலனானது மறைவான மன்னாவும் வெண்குய்கல்லுமாய் இருந்தது. தியத்ரா சபையானது போப்பின் வஞ்சனையை கொண்டதாக இருந்தது. அதுவே இரண்டு காலங்களாகும். இச்சபையின் காலத்தில் ஜெயங்கொள்கிறவனுக்கு அளிக்கப்படுவதோ ஜாதிகளின் மேல் அதிகாரமும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருந்தது. இதை பெறுபவர்கள் இவ்விருண்ட காலங்களின் வழியாக சென்ற அந்த உண்மையான சிறு கூட்டமே. சர்தை சபையானது சீர்திருத்தத்தின் காலமாக விளங்கியது. அந்த மகத்தான மிஷினரி காலம் அல்ல. எவரும் அறிய முடியாத மறைவான ரகசியமான பெயர்கள், அவர்களுக்கு சொந்தமான பெயர்கள் இருந்தன. அவர்களுக்கு அளிக்கப்படும் பலன் பெண் வஸ்திரமும் ஜீவ புத்தகத்தில் அவர்கள் பெயர்கள் இடம்பெறுதலாகும். அப்புத்தகம் நியாய தீர்ப்பில் வரவேண்டியதாய் உள்ளது. ஜீவ புத்தகத்தை பற்றி அந்த ஒரு நாள் நாம் பார்த்தோம். ஜீவ புத்தகத்தில் இருந்துதான் நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள். பரிசுத்தவான்கள் மறுபடுத்தப்பட்டு நியாய தீர்ப்புக்குட்படுத்தப்படாமல் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் நியாயத்தீர்ப்படைவதில்லை. பிலடெல்பியா சபையின் காலமானது சகோதர சிநேகத்தின் காலமாக இருந்தது. மகத்தான கட்டளையின் காலம், மகத்தான மிஷினரி ஊழியத்தின் காலமாகும், திறந்த வாசலின் காலமாகும். பலன் என்னவெனில், தேவாலயத்தில் தூணாக ஆக்கப்படுதல், தேவனுடைய நாமங்கள் வெளிப்படுத்தப்படுதல். இக்காலத்தில் இச்சபை காலமானது 1906 முடிவுற்றது. சரி, லவோதிக்கேயா சபை காலமானது வெதுவெதுப்பான சபையாகும். அது ஐஸ்வர்யம் உள்ளதாகவும் திரவிய சமணராகவும் ஒன்றும் குறைவில்லை என்றும் சொல்லிக் கொண்டாலும் நிர்பாக்கியம் உள்ளதாகவும் தரித்திரமாயும் குருடாயும் பரிதவிக்கப்படத்தக்கதாகும் நிர்வாணியாகவும் இருக்கிறது. இக்காலத்தில் ஜெயங்கொள்கிறவர்களுக்குரிய பலனோ கர்த்தரோடு அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவதாகும். இத்தோடு இதை முடித்துக் கொண்டு முதலாம் சபை காலத்தை பற்றி படிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 2 நாம் எடுத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் அவர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்தி உள்ளபடியால் நாம் அவரை அறிவோம். அவர் தேவன். நான் கூறினபடி இச்சபை காலமானது ஏறத்தாழ கிபி 53 முதல் கிபி 170 வரையிலும் நீடித்திருந்தது. எபேசு பட்டமானது ஆசியாவில் உள்ள பெரிய 3 பட்டணங்களில் ஒன்றாகும். கிறிஸ்தவ விசுவாசத்தின் 3 பட்டணம் என்று அழைக்கப்பட்டது உண்டு. 1 எருசலேம், 2 அந்தியோகியா, 3 எபேசு. பெரிய அளவிலே வாணிபம் மற்றும் வர்த்தகம் செழித்திருந்த ஒரு பட்டணம். அதன் அரசோ ரோமானிய அரசு. அதில் பேசப்பட்ட மொழியோ கிரேக்க மொழியாகும். யோவான், மரியாள், பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு ஆகியவர்கள் யாவரும் இங்கேதான் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். எபேசு பட்டணம் அதன் அழகிற்கு பெயர் போனதாகும். எபேசுவில் கிறிஸ்தவம் தழைத்திருந்த போது யூதர்களும் அப்பட்டணத்தில் இருந்தார்கள். எபேசுவில் கிறிஸ்தவமானது கிபியில் சுமார் 53 அல்லது 55 நிறுவப்பட்டது. கிறிஸ்தவ மார்க்கம் பரிசுத்த பவுலின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பிறகு பரிசுத்த பவுல் எபேசுவில் 3 இருந்தார். எபேசுவில் உள்ள விசுவாசிகள் மத்தியில் பவுலின் போதகமானது பெரிய செல்வாக்கை பெற்றதாக இருந்தது. அடுத்ததாக தீமோத்தேயு எபேசுவில் உள்ள சபையின் 1 கண்காணியாக விளங்கினான். பவுல் எபேசு சபைக்கு நிறுவம் எழுதினான். பவுலின் காலத்தில் எபேசு உள்ள சபையானது மிக சிறந்து விளங்கியது. எபேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவெனில், போகவிடு, தளர்த்து, பின்மாற்றம் அடைந்தது என்பதாகும். பின்மாற்றம் அடைந்த சபை என்று தேவனால் அழைக்கப்படுகிறது. தேவன் அவர்களுடைய கிரியைகளையும் அவர்களுடைய பாடுகளையும் அவர்களுடைய பொறுமையும் குறித்து பிரதானமாக அறிக்கை செய்தார். அவர்கள் ஆதி அன்பை விட்டுவிட்டு பின்மாறி போய் ஒளியை மேலும் சுமந்து செல்லாதபடி இருந்து ஜீவிப்பதை குறித்து அவர்கள் பேரில் தேவன் கடிந்து கொண்டார். எபேசு சபையானது வஞ்சிக்கப்பட்டது ஒரு சபை அல்ல. பரிபூர்ண அன்பில் நிலைத்திருக்காமல் இருப்பதை குறித்த விஷயத்தில் தான் அது வடிவு போனது. எபேசு சபையினை பற்றிய சுருக்க உரை: கனிகை, அன்பில்லாமற் போனது, விசுவாசத்தை விட்டு வழுதி போவதற்கு நடத்தப்படுதல், அதற்குரிய வாக்கு திட்டங்கள், இச்சபையின் காலத்தில் ஜெயங்கொள்ளுகிற பரிசுத்தருக்கு பரதேசின் மத்தியில் உள்ள ஜீவ வருஷத்தின் கரியை புசிக்க கொடுப்பதாக வாக்களிக்கப்பட்டது. இங்கு அழகானது ஒரு விஷயம் உள்ளது. ஜீவ விருட்சத்தை பற்றி ஆதியாகமத்தில் 3 வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 குறிக்கப்பட்டுள்ளன. முதலில் ஆதியாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. ஏதேன் தோட்டத்தில் அது இருந்தது. கிறிஸ்துவே அம்மரமாயிருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3 குறிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து பரதீசில் இருந்தார். ஓ, அது ஆழமானது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எபேசியர் 1 இருந்து துவங்குவோம். இல்லை, எபேசி சபைக்காலத்தை பற்றி கூறும் வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 எடுத்துக் கொள்வோம். எபேசி சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அந்நேரத்தில் யோவான் அந்த தூதனாயிருக்கிறார். 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவாகும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஒரு குத்துவிளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் கூறவில்லை. அவைகள் யாவற்றின் மத்தியிலும் அவர் உலாவுகிறார். அது எதை காட்டுகிறது? ஒவ்வொரு சபை காலத்திலும் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் நேற்று இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே காட்டுகிறது. அவர் ஒவ்வொரு நபரிடமும் பரிசுத்த ஆவியோடு ஒவ்வொரு காலத்திலும் வருகிறார். நேற்று இன்றும் மாறாதவராகவே இருக்கிறார். வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டிருந்தார். வலதுகரம் என்பதற்கு அவருடைய அதிகாரமும் வல்லமையும் என்று அர்த்தமாகும். ஏழு சபை காலங்களுக்கு உரிய ஏழு தூதர்களை தனது வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டிருக்கிறார். அதாவது அவர்களை தனக்கு தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ, அது எனக்கு பிடிக்கும். கிறிஸ்துவானவர் தன்னை தன் ஜனங்களுக்கு, அது இருண்ட காலமானாலும் சரி, எல்லா காலங்களிலுமே அறியப்படுத்திக் கொண்டு இச்சபைகளின் காலங்களின் நடுவில் உலாவி வருவதை பாருங்கள். ஒவ்வொரு காலத்திலும் சபையானது வெறும் தடங்காச்சார ரீதியில் ஆகிவிடும் போது சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக விலகிச் சென்றனர். ஆனால் அந்த சிறு கூட்டமான உண்மையான சபையானது தொடர்ந்து நிலைத்து நின்றது. கிறிஸ்துவும் அவர்களோடு கிரியை செய்து தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அவ்வாறே எப்பொழுதும் இருந்து வந்துள்ளது. நாம் இதை படிக்க ஆரம்பிக்கையில் இன்று நமக்குள்ளதை நாம் எவ்வாறு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் சுலபமாக கண்டுகொள்ளலாம். இப்பொழுது இங்கே துவக்கத்தில் நீங்கள் யாவரும் இதை இவ்வளவு உயரத்தில் காண முடியும் என்று நான் நம்புகிறேன். இங்கே ஒரு சபைக்காலம் பெந்தேகோஸ்தையாக ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து இரண்டாவது சபைக்காலம், மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது மற்றும் ஏழாவது சபைக்காலம் வருகிறது. இப்பொழுது இதை உண்மையாகவே கவனமாக பார்க்கிறீர்களேயானால் முதல் சபையானது பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கியது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? பெந்தேகோஸ்தேயில் என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? அதன் பிறகு சபையான தொடர்ந்து போய்கொண்டே இருப்பதை நாம் கவனிக்கிறோம். அடுத்தடுத்து வந்த காலங்களில் படிப்படியாக மங்களாய்கொண்டே வந்து உண்மையான சபையானது வெளியே சென்று விடுகிறது. இப்பொழுது கிறிஸ்துவோ சபையானது எவ்வளவு சிறியதாக இருப்பினும் அதை பற்றி கவலையே இல்லை. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர்களை நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார். எதன் பேரில் அவர்கள் கூடி வரும்போது? மெத்தோடிஸ்ட் என்ற பெயரில் கூடி வரும்பொழுதா? பாப்டிஸ்ட் என்ற பெயரில் கூடி வருகையிலா? பெந்தேகோஸ்தே என்ற பெயரில் கூடி வருகையிலா? இயேசுவின் நாமத்தில் கூடி வருகையில். எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர்கள் அவர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பார். அது எத்தனை சிறியதாயினும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவரது சபையானது கடைசி நாட்களில் மிகவும் சிறிய கூட்டமாக ஆகிவிடும். அது இன்னும் குறைந்து கொண்டே போகும். கர்த்தர் தனது கிரியையை முன்கூட்டியே முடித்துக் கொண்டு விரைவில் வந்து விடுவார். இல்லையெனில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கென்று ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார். எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர்கள் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ. இப்பொழுது முதலாம் சுற்று அப்போஸ்தலர்கள். இப்பொழுது இதுவே சபையின் துவக்கம் என்று நாம் காண்கிறோம். அதுவே பெந்தேகோஸ்தே. அதே மகத்தான தேவன் அவர்கள் நடுவில் அதே மகத்தான அடையாளங்களோடு உலாவுகிறார். ஒவ்வொரு சபை காலத்திலும் அவர் உலாவுகிறபடியினால் அதே மகத்தான அடையாளங்கள் எல்லா காலங்களிலுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். யாரை அவர் ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய நாமத்தினால் கூடி வருகிற அவருடைய ஜனங்களையே. சபை காலத்தை குறித்து நாம் பார்த்துக் கொண்டே போகையில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க விரும்புகிறேன். இந்த முதலாம் சபை இயேசுவின் நாமத்தை பெற்றிருந்தது. இந்த இரண்டாம் சபையும் இயேசுவின் நாமத்தை பெற்றிருந்தது. இந்த மூன்றாம் சபையும் இயேசுவின் நாமத்தை பெற்றிருந்தது. இந்த நான்காம் சபை இயேசுவின் நாமத்தை இழந்துவிட்டது. இந்த ஐந்தாம் சபை லூத்தரின் காலமாக வெளிவருகிறது. அது உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் மரித்தவனாய் இருக்கிறாய் என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறான நிலைமை இந்த சபையின் காலத்தின் முடிவு ஆறாவது சபை காலம் வரைக்கும் நீடித்தது. இந்த ஆறாம் சபையின் காலத்திற்கும் இந்த ஏழாம் சபையின் காலத்திற்கும் இடையில் திறந்த வாசல் வைக்கப்படுகிறது. அதுவே நாமத்தை சபைக்கு திரும்ப கொண்டு வருகிறது. வேத வாக்கியங்களை நாம் படித்த பிறகு அது சத்தியம் தானா என்பதை கவனித்து பாருங்கள். அது அந்த காலங்களுக்கு இடையில் நாளை இரவு இவ்விளக்கப்படத்தை நான் இங்கு பொருத்தி வைக்க முயல்வேன். அதனால் நாம் யாவரும் அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நாளை பிற்பகல் இங்கு வந்து நான் பேசப்போகிறவர்கள் பற்றிய திட்டங்களை பற்றி வரைந்து வைப்பேன். உங்களில் எவரிடமாவது வரலாற்று புத்தகங்கள் இருந்தால் உங்களோடு கொண்டு வாருங்கள். அல்லது உங்களுடைய குறிப்புகளை நூலகங்களுக்கு எடுத்துச் சென்று அங்குள்ள வரலாற்று புத்தகங்களை வைத்துக் கொண்டு படித்து இது சரிதானா என்று பாருங்கள். இப்பொழுது முதலாம் வசனம், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், யோவானுக்கு ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இது ஒரு வாழ்த்துதல். இப்பொழுது இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் அவர்களை அவர் புகழ்கிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன். முதலாம் சபை காலத்திலேயே விசுவாச துரோகமானது ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்பதை பாருங்கள். அங்கே அது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. ஏனெனில் இயேசு தமது சாட்சியில் உரைத்தபடி வேத நெறிகளையும் வேத வார்த்தைகளையும் கடைபிடிக்க விரும்பின தெரிந்து கொள்ளப்பட்டதும் உண்மையானதுமான சபையானது ஏற்கனவே பிரிந்து போக ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆரம்பித்தது. வேத வாக்கியத்திற்கு முரணானவைகளையும் தவறானவைகளையும் வேதத்தோடு ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ முயற்சி செய்து உபதேசிக்கும் கள்ள போதகர்கள் அப்பொழுது எழும்ப ஆரம்பித்தார்கள். அந்த காரணத்தினால்தான் அவர் இந்த வெளிப்பாட்டை சபைக்கு கொடுத்து இதிலிருந்து ஒன்றை எவன் எடுத்து போடுகிறானோ அல்லது இதனோடு ஒன்றை எவன் கூட்டுகிறானோ அவனுடைய பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று கூறியுள்ளார். அப்படி செய்தால் சகோதரனே நீ இழக்கப்பட்டு போவாய். தேவனுடைய வார்த்தையில் சம்பந்தமில்லாமல் தலையிடாது. அது யாரை புண்படுத்தினாலும் சரி அல்லது எதை புண்படுத்தினாலும் சரி அது உரைக்கப்பட்ட விதமாகவே அதை உரை, அங்கே அது எழுதப்பட்ட வண்ணமாகவே உரைக்க வேண்டும். அதுதான் வழி. வேத வாக்கியத்தை நமக்கு வியாக்கியானிக்க பிரபலமான ஒரு நபரோ அல்லது எந்த ஒரு மதகுருவோ தேவையில்லை. பரிசுத்த ஆவியாகிய தேவனே நமக்குரிய வியாக்கியானியாக இருக்கிறார். அவரே வியாக்கியானத்தை தருகிறார். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் ஏற்பட்ட தீமைகளை பற்றியும் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றியும் பார்த்த பிறகு அவர்கள் பொய்யானவர்கள் என்பது நிரூபிக்கப்பட்டது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக இருந்தார்கள். பாருங்கள் எவ்வாறு சபையானது வெறும் சடங்காச்சார முறையில் ஆகியது என்பதை பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியின் அசைவின் கீழ் இருந்த ஜனங்களை அவர்கள் உள்ள முடைந்து நொறுங்கும்படி செய்தார்கள். அதனால் பார்க்கிற மற்ற ஜனங்களும் அவர்களை பரியாசம் செய்தனர். இயேசு நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று கூறவில்லையா? நீங்கள் வெறும் குளிர்ந்து போன நிலையில் ஆகிவிடுங்கள் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லையே. அவரோ மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் அவ்வாறே துன்பப்படுத்தினார்கள் என்று கூறியுள்ளாரே. மத்தேயு 5 அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தில் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று கூறியுள்ளார். கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் நேசிக்கிறபடியினால் மக்கள் உங்களை பரிகசித்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். அவர்கள் உங்களை சபித்தால் அதன் மூலம் அவர்கள் உங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்களையே கொண்டு வருகின்றனர். அக்காலத்தில் பிரேயாமுக்கு நேர்ந்தது போல அவர்கள் போடும் சாபம் அவர்கள் மேலேயே திரும்பி விடுகிறது. நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பது நிமித்தம் அவர்கள் உங்களை பரிகசித்தால் அது அவர்கள் மேலேயே திரும்பிவிடும். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். ஏனெனில் என் நாமத்தின் நிமித்தம் மனிதர் உங்களை துன்பப்படுத்தினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று கூறியுள்ளார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்களாக ஆக ஆரம்பித்தார்கள் என்று நாமோ இப்பொழுது கண்டறிகிறோம். இப்பொழுது நான் இந்த இடத்தில் சற்று நிறுத்திவிட்டு ஒரு காரியத்தை கூற முடியும். நான் அவ்வாறு செய்வேன் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு எழுப்புதலையும் நீங்கள் கவனித்தீர்களா? ஊழியக்கார சகோதரர்களே, இதை நீங்கள் இப்பொழுது சோதித்து பாருங்கள். அதாவது யாக்கோபும் ரிபெக்காளும் ஏசா யாக்கோபு என்ற இரட்டையரை பிறப்பித்தது போல எந்த ஒரு எழுப்புதலும் இரட்டையர்களையே பிறப்பிக்கிறது. நான் யாக்கோப் என்பதற்கு பதிலாக ஈசாக்கையே பொருட்படுத்தி கூறுகிறேன். ஈசாக்கும் ரிபெக்காளும் இரட்டையர்களை பிறப்பித்தார்கள். தந்தையும் பரிசுத்தமானவன், தாயும் பரிசுத்தமானவள். அப்படி இருக்க அவர்களுக்கு ஏசா யாக்கோப் என்ற இரட்டையர்கள் பிறந்தனர். அவர்கள் இருவருமே தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தனர். ஆனால் ஏசாவோ நற்கிரிகளை பொறுத்த மட்டில் பிரமாணங்களை மிகவும் கண்டிப்போடு பின்பற்றுவோர் என்ற ரீதியில் ஒருவேளை எல்லா வகையிலும் யாக்கோபை விட மேலானவனாக இருந்திருப்பான். நீங்கள் அதை அறிவீர்களா? எப்பொழுதும் தன் தாயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் இளம் பையனாக யாக்கோபு காணப்பட்டான். ஆனால் ஏசாவோ வெளியே போய் வேட்டையாடி அதன் மூலம் கிடைத்த மானிறச்சியை சமைத்து வயதானவரும் குருடானவரும் தீர்க்கதரிசியுமான தன் தந்தைக்கு உணவளித்து அவரை நன்கு கவனித்துக் கொண்டான். ஆனால் யாக்கோபுக்கோ ஒரே ஒரு காரியம்தான் எப்பொழுதும் அவன் சிந்தையில் இருந்து வந்தது. அவன் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை பெற வேண்டும் என்றிருந்தான். எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் காத்திருந்து அல்லது அவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்தாலும் கவலைப்படாமல் அவனுடைய வாழ்க்கையின் பிரதான காரியம் சிரேஷ்டபுத்திர பாகமாக இருந்தது. ஏசாவோ அதை அலட்சியம் செய்தான். இப்பொழுது நீங்கள் அந்த மாம்ச பிரகாரமான மனிதரை இங்கே காணவில்லையா? ஒரு எழுப்புதல் வரும்பொழுது அதிலிருந்து இரண்டு விதமான வகுப்பினர் தோன்றுகிறார்கள். அவ்வாறு தோன்றும் ஒருவனாகிய மாம்ச பிரகாரமான மனிதன் அவன் பீடத்தண்டையில் வந்து ஆமையா நான் கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறான். அவன் அதன் பிறகு புறப்பட்டு செல்கையில் அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது? அவன் செய்யும் முதல் காரியம் நல்ல குளிர்ந்த சடங்காச்சார சபையொன்றில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். ஏனென்றால் நல்லது, நான் சபையுடன் சேர்ந்து கொண்டால் அடுத்தவரை போலவே நானும் நல்லவன் தானே, இன்னார் இன்னாரை போல நானும் நல்லவன் அல்லவா? நான் சபையில் சேர்ந்து என்னுடைய அறிக்கையை செய்யும் வரைக்கும் அதனால் என்ன வித்தியாசம் என்று எண்ணுகிறான். நிச்சயம் அது பெரிய அளவில் வித்தியாசமானதுதான். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றிருக்க வேண்டும். யாக்கோபு எவ்வளவாக பரிகசிக்கப்பட்டாலும் அதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. அவனுக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் தேவையாயிருந்தது. அவன் அதை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருந்தது என்பதை குறித்து கவலை கொள்ளவில்லை. அநேக ஜனங்கள் சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறதே இல்லை. ஏனென்றால் சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது ஜனங்களால் வெறுக்கப்பட்ட ஒன்று என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அவர்களோ பீடத்தண்டை வந்து முழங்காற்படியிட்டு கொஞ்சம் அழுது செபிக்கவோ அல்லது சிலவேளை உணவுகளை வெறுத்திடவோ விரும்பவில்லை. அதை செய்ய அவர்கள் விரும்பவே இல்லை. அநேகம் பெண்கள் தாங்கள் அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்து விட்டால் தங்களுடைய முகத்தில் பூசிக்கொண்டுள்ள அழகுபடுத்தும் சாதனங்கள் கண்ணீரில் கரைந்து போய்விடுமே என்றும் அதனால் திரும்ப பூசிக்கொள்ள வேண்டி வருமே என்றும் அஞ்சி பீடத்தண்டை வருவதே கிடையாது. பரிசுத்த குளச்சலான ரீதியில் நான் இவ்வாறு சொல்லவில்லை. அந்த அர்த்தத்தில் நான் சொல்வது துணிக்காது என்றே நான் நம்புகிறேன். ஆனால் அதுதான் உண்மை. அவர்களோ அதை செய்ய விரும்புகிறதில்லை. அவர்கள் புதிய பிறப்பை விரும்புகிறதே இல்லை. ஏனென்றால் புதிய பிறப்பு என்பது ஒரு விதமான அலங்கோலமாய் உள்ளது. அது மற்ற இயற்கை பிறப்பை போலவே இருக்கிறது. எந்த ஒரு பிறப்பும் சற்று அலங்கோலமாகத்தான் இருக்கும். அது எங்கு நேரிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அது ஒருவேளை பன்றி அடைக்கும் பட்டியலில் நடந்தாலும் சரி, அல்லது ஒரு பண்டகசாலையில் நடந்தாலும் சரி, அல்லது அலங்கரிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையில் ஆகட்டும், அது ஒரு அலங்கோலமான காட்சியாகத்தான் இருக்கும். எனவே புதிய பிறப்பும் அவ்வாறே அலங்கோலமாகவே இருக்கிறது. ஆமே, புதிய பிறப்பு உங்களுக்கு நேரிடும் போது நீங்கள் செய்வோம் என்று நினைத்து பார்க்காத காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் மூலையில் நின்று கொண்டு தம்புருவை அடித்து பாட்டு பாடி தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை என நீங்கள் ஆர்ப்பரிக்கிறீர்கள். நீங்களோ ஒரு பித்து பிடித்த வரிகொண்டனை போல நடந்து கொள்கிறீர்கள். அப்போஸ்தலர்களுக்கும் அதுதான் நேரிட்டது. கன்னிமரியாளுக்கும் அதுதான் நேரிட்டது. அப்பொழுது அவளோ குடித்தவளை போல செயல்பட்டாள். மரியாள் சமுதாயத்தில் ஒரு அலங்கோலமானவளாக இருந்தாள். ஆனால் ஜீவனானது பிறப்பின் மூலம் வெளியே வருகிறது என்றால் அப்படித்தான் அலங்கோலமாக காணப்படும். ஆமேன். ஏதாவது ஒன்று செத்து அழுகி போகாவிட்டால் அதிலிருந்து ஜீவனானது புறப்பட்டு வரவே முடியாது. ஒரு மனிதன் தன் சிந்தையில் மறித்து அழுகி போகாவிட்டால் கிறிஸ்து அவனது இதயத்தினுள் பிரவேசிக்கவே முடியாது. ஆனால் நீங்களோ இப்போது நான் பிணத்தண்டை போய், ஆமாண்டவரே, நான் ஒரு அருமையான நபர், நான் உமை ஏற்றுக்கொள்வேன், நான் என்னுடைய தசமபாகங்களை செலுத்துவேன், நான் இதை செய்வேன் என்று கூறி நீங்கள் உங்களுக்குள்ளே எண்ணிக்கொள்ள முயற்சிப்பதை காட்டிலும் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளுக்கு மறித்து அச்சிந்தனைகள் அழுகி போக விட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு அவர் உங்களோடு என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யட்டும். அதனால் ஒரு விதமான அலங்கோலத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அது கடுமையாக துணிக்கக்கூடும். ஆனால் அது பரிசுத்த குளச்சலான பேச்சல்ல, அது சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு எனக்கு தெரிந்திருக்கிற முறை இதுவேயாகும். அந்நாளில் அந்த அந்தஸ்து மிகுந்த யூதர்கள் கூட்டத்திற்கு முன்பாக அவர்களோ வெளியே வந்து பரியாச உதடுகளினால் பேசுகிறார்களே, அப்பொழுது அந்த யூதர்களுக்கு அதைவிட அலங்கோலமான காட்சி வேறு என்ன இருந்திருக்க முடியும்? குடறி குடறி பேசுதல் என்றால் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? அந்நிய பாஷைகளில் பேசுதல், குடித்தவர்களைப் போல நடந்து கொள்ளுதல். அதாவது அவர்கள் அப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அலங்கோலமாக காணப்பட்டனரே. அப்பொழுது அவன், இந்த மனிதர்கள் எல்லாம் புது திராட்சை ரசத்தினால் வெறித்திருக்கிறார்களா என்று கேட்டான். ஆனால் அவர்களில் ஒருவன் ஆவியினால் அந்நிய பாஷையில் பேசுவதை நிறுத்திவிட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிடுங்கள், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல என்று கூறினார். ஆனால் அவன் வேத வாக்கியத்திற்கு திரும்பிச் சென்று தீர்க்கதரிசியாகிய யோவேலால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று கூறினான். அவ்விதமாகத்தான் சபையானது முதலில் பிறந்தது. தேவன் முடிவில்லாதவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியாயின் அவரால் மாறவே முடியாது. எப்படிப்பட்ட சபை ஆதியில் உண்டாக வேண்டும் என்று தேவன் சிந்தை கொண்டிருந்தாரோ அதே போலவே கடைசியிலும் அதே விதமான சபையைத்தான் அவர் உடையவராயிருப்பார். அவரால் மாறவே முடியாது. ஆகவே ஆதியில் நடந்ததை பெற்றுக் கொள்ளாமல் அவைகளை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் அதற்கு பதிலாக இப்பொழுது நீங்கள் கரங்களை குலுக்கிக் கொள்ளுதல், தெளித்தல் மற்றும் விண்ணப்பிற காரியங்களை எப்படி கொண்டு வர முடியும்? ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அதற்கே திரும்பி சென்று பின்பற்றினார்கள். அவர்கள் இந்த எல்லாவற்றையும் செய்த பிறகு, அதாவது அவர்கள் மேல் பரிசுத்தாவி இருந்த போது, பேதுருவோ, நம்மை போல் பரிசுத்தாவி பெற்ற அவர்களின் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று கூறினார். எனவே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அது உண்மை. பவுல் ஒரு சமயம் ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தி மிகவும் ஆரவாரமான வேலையை கொண்டிருந்த ஒரு கூட்ட பாப்டிஸ்ட்களை கண்டார். அப்போஸ்தலர் 19 பவுல், நீங்கள் விசுவாசிகளானது முதற்கொண்டு இதுவரையில் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று பவுல் கேட்டான். அதற்கு அவர்கள், இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதனான யோவான் ஸ்தானகனால் நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்றார்கள். அப்பொழுது பவுலோ, ஆம், அந்த ஞானஸ்தானம் இனிமேல் உபயோகமாக இராது என்று கூறினான். புரிகிறதா? பேதுரு பெந்தேகோஸ்து நாளில் அதைத்தான் கூறினான். அவன் திறவுகோலை உடையவனாக இருந்தான். புரிகிறதா? அது இனிமேல் உபயோகமாக இராது என்றும் நீங்கள் மீண்டும் ஞானஸ்தானம் எடுத்தாக வேண்டும் என்றும் பவுல் கூறினான். எனவே அவன் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். பிறகு அவன் அவர்கள் மேல் கரங்களை வைத்த போது ஆதியில் அவர்கள் மேல் எப்பேற்பட்ட அனுபவங்கள் விளைவுகள் ஏற்பட்டதோ அதே விதமான அனுபவம் இவர்களுக்கும் ஏற்பட்டது. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இப்பொழுது காலங்களினூடாக சபையானது இருந்து வருகிறது. இப்பொழுது இதுவோ இங்கே ஆதியில் ஆரம்பித்தது. உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ மிகுந்த நீடிய பொறுமையுடையவனாய் இருந்து வந்திருக்கிறாய், அது எனக்கு தெரியும். புத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் நானே என்பதை நினைவில் கொள்வாயாக. உன்னுடைய பொறுமையையும் உன்னுடைய கிளிகளையும் உன்னுடைய பிரயாசத்தையும் உன்னுடைய அன்பையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ செய்திருக்கிற யாவற்றையும் நான் அறிவேன். தங்களை தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்று தாங்களே அழைத்துக் கொள்ளும் இந்த நபர்களை நீ சோதித்து அறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். ஓ, மிகவும் திட்டவட்டமாக உள்ளதல்லவா? இதற்கு நான் பொறுப்பாளி அல்ல, அவரே பொறுப்பாளி. அவர்கள் பொய்யர்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் வேதமோ ஒரு மனிதனை சோதித்துப்பார். உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவிக்குரியவனாக இல்லை, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அல்லது அவனவாறு சொல்லிக் கொண்டால், கர்த்தராகிய நான் என்னை அவருக்கு வெளிப்படுத்துவேன், நான் அவனிடத்தில் தரிசனங்களையும் சுப்பனங்களையும் பேசுவேன், அவன் சொல்லும் காரியம் நிறைவேறினால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள், அவனை குறித்து பயப்படாதிருங்கள் பாருங்கள், ஏனென்றால் நான் அவனோடு இருக்கிறேன். ஆனால் அவன் கூறியவைகள் நிறைவேறாமற் போனால் நீங்கள் அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம், அவன் என்னுடைய வார்த்தையை பெற்றிருக்கவில்லை என்று கூறியுள்ளது பாருங்கள். அது அவருடைய வார்த்தையானால் அது அப்படியே சம்பவிக்கும். இப்பொழுது இந்த நபர்கள் வேதத்தின்படி தொடர்ந்து காரியங்களை செய்வதில்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் பாருங்கள். வேறேதோ ஒன்றை அடைய அவர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இவ்விஷயத்தில் உள்ள பொற்கட்டி போன்ற ஒரு கருத்தை நாம் பார்க்க போவதால் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க ஆயத்தமாக இருக்கும்படி நான் இப்பொழுது விரும்புகிறேன். நீங்கள் நீடிய சாந்தமுள்ளவர்களாயும் பொறுமை உள்ளவர்களாயும் அவர்களை சகித்துக் கொண்டிருக்கிறதையும், அவர்களை சோதித்து அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்றார். நாம் மீண்டும் இதை துவங்கும் முன்னர் ஒவ்வொரு எழுப்புதலும் ஒரு ஜோடி இரட்டையரை பிறப்பிக்கிறது என்று நான் கூறினேன். அதில் ஒருவன் ஆவிக்குரியவனாகவும் மற்றவன் பூமிக்குரிய மாம்ச சுவாம மனிதனாகவும் இருந்தான். நான் இந்த சபையை சேர்ந்து விட்டேன், எல்லாரையும் போல நானும் நல்லவன்தான் என்று கூறுகிறார்கள். எழுப்புதல் இதையும் தான் பிறப்பித்திருக்கிறது. ஒவ்வொரு எழுப்புதலும் இவ்விதமாகத்தான் உள்ளது. அவிதமாகத்தான் லூத்தரனுடைய எழுப்புதல் பிறப்பித்தது, அவிதமாகத்தான் இரேனியஸினுடையதும் பிறப்பித்தது, அவிதமாகத்தான் பரிசுத்த மாற்றினுடையதும் பிறப்பித்தது, கொலம்பாவினுடையதும் அதைத்தான் பிறப்பித்தது, வெஸ்லியினுடையதும் அதைத்தான் பிறப்பித்தது, அதைத்தான் பெந்தேகோஸ்தேவினுடையதும் பிறப்பித்தது. அது முற்றிலும் உண்மை. அவர்கள் எவ்வாறு சீர்கட்டு போனார்கள் என்று பார்த்தீர்களா? அவர்கள் தங்களுக்கான பெரிய ஆலயங்களை கட்டிக்கொண்டு அவ்வாறு தொடர்ந்து வடிக்கொண்டே போய் அருமையான பெரிய இடங்களை ஏற்படுத்திக் கொண்டு என்ன ஓ எழும்பி நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று ஒன்றை திரும்ப கூறி, பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையை விசுவாசிக்கிறேன், மரித்த பரிசுத்தவான்களிடத்தில் ஜபிப்பதில் விசுவாசம் கொண்டுள்ளேன் என்று அறிக்கையிடுகிறார்கள். மரித்த பரிசுத்தவான்களிடத்தில் ஜபிப்பதில் விசுவாசம் கொண்டுள்ளேன் என்று ஒருவர் சொன்னால் அந்த நபர் மரித்து போன ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் கொள்கையை உடையவராவார். மரித்து போன ஆவிகளோடு பேசுகிறேன் என்று கூறி அதில் விசுவாசம் வைக்கும் செய்கையானது விசுவாசினால் உண்டாயிருக்கிறது. அது முற்றிலும் உண்மை. மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் உண்டு, அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவே. அதுவே உண்மை. அதைத்தான் பேதுரு கூறினார். அருமையான கத்தோலிக்க ஜனங்களாகி நீங்கள் இயேசுவோடு நடந்த பேதுருவை முதலாவது போப் என்று அழைக்கிறீர்கள். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே வேற எந்த மத்தியஸ்தரும் இல்லை என்று அவர் கூறுகிறார். நீங்கள் இன்றைக்கும் இன்னும் 10,000 பரிசுத்தவான்களை மத்தியஸ்தராக கொண்டிருக்கிறீர்கள். சபையானது மாறாத பிழையே செய்ய முடியாத தன்மை கொண்டதாக இருக்குமானால் ஏன் நிறைய மாற்றம் ஏற்பட்டது? உங்கள் பூசை பலிகள் எல்லாம் லத்தீன் மொழியில் கூறப்படுவதால் அது மாறாது என்று எண்ணுகிறீர்களா? என்ன சம்பவித்தது? அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நீங்கள் வேதத்தில் எங்கே கண்டறிகிறீர்கள்? அப்போஸ்தலர்களுக்கு விசுவாச பிரமாணம் என்று ஒன்று இருந்திருக்குமானால் அது மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற அந்த பிரமாணம் தவிர வேற எதுவும் அவர்களிடம் இல்லை. இதை தவிர வேறு எதையும் அவர்கள் அறியவோ உச்சரிக்கவோ இல்லை என்பதே நான் கேட்டறிந்ததாகும். ஆனால் பரிசுத்த ரோம சபைகள் என்பதும் மற்றும் இந்த மற்ற எல்லா காரியங்களையும் வானங்களையும் பூமியையும் காப்பாற்றுகிற சர்வ வல்லமை பொருந்திய பிதாவாகிய தேவன் என்பதும் அர்த்தமற்றவை. இவைகள் வேதத்தில் இல்லை. அப்படிப்பட்ட காரியம் வேத வாக்கியங்களில் காணப்படவே இல்லை. இது அவர்களாகவே கற்பனையாக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு கோட்பாடு. கத்தோலிக்கர் ஏறெடுத்தும் அவருடைய ஜபங்கள் யாவும் கற்பனையாக புனைந்து ஏற்படுத்திக் கொண்டவைகளேயாகும். இன்றைக்கு நம்முடைய புராட்டஸ்டன்ட்களை நாம் பார்க்கையில் அவர்களும் சத்தியத்தை விட்டு விலகி தூரமாய் போயுள்ளதை நாம் காண முடிகிறது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை பில்லிகிரகாம் அவர்கள் ஜனங்கள் மிகவும் தவறானதில் இருக்கிறார்கள், அவர்கள் இவ்வாறு தவறானதில் இருக்கையில் தாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் கூறியது சரியே, அது சத்தியமானதே. இவ்வாறு அவர் கூறியதை பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். ஜார்ஜ் ஜெஃப்ரிஸ் என்பவரின் ஊழியத்தில் பில்லி கிரகாம் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டார் என்று எனக்கு தெரியும். அதனால் இந்நாட்களில் ஒன்றில் அவர் அதை விட்டு வெளியே வந்து விடுவார். தேவன் அவரை இப்பொழுது உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அவரால் அந்த ராஜ்யத்தை அசைக்க முடியும். வேறு யாரும் அவரை போல் அதனால் போக முடியாது. ஆனால் அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் கவனித்தீர்களானால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உண்டு. காரணம் இங்கே கை குலுக்குதலில் நம்பிக்கை கொண்ட இந்த பாப்டிஸ்டுகள் இருக்கிறார்கள். ஆமையா, இப்பொழுது உன்னுடைய கிரியைகளையும் உன் பொறுமையையும் எவ்வாறு நீ அவர்களை இப்பொழுது வசனத்தை பார்ப்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்துள்ளனர். எவ்வாறு அவர்களை கண்டுபிடித்தனர்? வேத வாக்கியத்தை சரியாக அவர்கள் மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கவில்லை. ஒரு மனிதன் வேதமோ எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி மாறாதவராக இருக்கிறார் என்று கூறுகிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அற்புதங்களின் காலம் கடந்து போய்விட்டது என்று சொல்வானால் அப்பொழுது மனிதன் ஒரு பொய்யனாக இருக்கிறான். வேதமானது நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கையில் வேதத்தில் ஒவ்வொரு இடத்திலும் அதே காரியம் தான் உள்ளது. வேதாகம காலத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அப்படி இருக்கையில் எவனாவது இதற்கு முரணாக தெளித்தல் மூலமோ அல்லது வேறெந்த விதத்திலோ ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டால் அம்மனிதன் ஒரு பொய்க்காரன், அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று கண்டுகொள்ளலாம். நான் உங்கள் உணர்வுகளை புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன் சகோதரனே. இக்காரியத்தில் நீங்கள் குழந்தையாய் இருக்க முடியாது. நீங்கள் கையுறைகளை கடத்திவிட்டு சுவிசேஷத்தை கையாள வேண்டும். பாருங்கள், அதுதான் சத்தியம். இதற்கு மாறாக எதையாவது காண்பீங்கள் பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே என்று கத்தோலிக்க சபைக்கு புறம்பே வேறெந்த நாமத்தினாலும் எவராவது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்களா என்பதை எனக்கு காண்பீங்கள் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் அந்த விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் கிறிஸ்தவ சபையில் அங்கம் வகிப்பவர் அல்ல. நீங்கள் கத்தோலிக்க சபையில் தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் கத்தோலிக்க சபை ஏற்படுத்திய முறையில் தான் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள். கத்தோலிக்கருடைய சண்டே விசிட்டர் என்ற அவருடைய சொந்த செய்தித்தாளில் அவர்களுடைய உபதேச புத்தகத்தை பொறுத்து இவ்வாறான ஒரு கேள்வி காணப்பட்டது. கேள்வியோ, புராட்டஸ்டன்ட்கள் ரட்சிக்கப்படுவார்களா என்பதாகும். இதோ இதற்கு அவர்களே அளிக்கும் பதில். அவர்களில் அநேகர் ரட்சிக்கப்படுவர். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய ஞானஸ்தானத்தையும் நம்முடைய மற்ற அநேக காரியங்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்று கூறியுள்ளனர். அவர்கள் வேதத்தை குறித்து உரிமை கொண்டாடுகிறார்கள். வேதமோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. நாமோ அதை அதிலிருந்து அகற்றிவிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று ஆக்கிவிட்டோம். இதை புராட்டஸ்டன்ட்கள் முழு பலத்தோடு பின்பற்றுகிறார்கள் என்று கூறியுள்ளனர். நிச்சயமாக பார்த்தீர்களா, அது கிறிஸ்தவ ஞானஸ்தானம் அல்லவே அல்ல. அது ஒரு கத்தோலிக்க ஞானஸ்தானமாகும். அன்று ஒரு இரவில் நீங்கள் எப்போதாவது கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்தீர்களா என்று கூறப்பட்டதை கேட்டீர்களா? கிறிஸ்தவ ஞானஸ்தானம் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, ஏதோ சில பட்டங்களில் அல்ல. இப்பொழுது மூன்றாம் வசனம். சரி, இரண்டு மற்றும் மூன்றாம் வசனம். இப்பொழுது மூன்றாம் வசனம், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு பொறுமை இருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? எதற்காக பிரயாசப்பட்டார்கள்? அவருடைய நாமத்திற்காக. அந்த சபைக்காலத்தில் அவருடைய நாமத்தை பற்றிக் கொண்டிருந்ததை பார்த்தீர்களா? இப்பொழுது அதை கவனியுங்கள். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து படிக்கையில் எவ்வாறு அவர் நாமத்தை பற்றிக் கொள்கிற விஷயத்தில் அது மங்கிக் கொண்டே போய் முடிவில் வேறு நாமத்தில் போய் முடிந்தது. புரிகிறதா? என் நாமத்தின் நிமித்தம் பொறுமையாயிருக்கிறதையும் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் அவருடைய நாமத்திற்காக பிரயாசப்பட்டார்கள். எந்த சபையின் நாமத்தையும் விட மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்திட வேண்டும். அதுவே பிரதானமானதாக இருக்கட்டும். எதை செய்தாலும், வேதமோ வார்த்தையினாலும் கிரியினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே செய்யுங்கள் என்று கூறியுள்ளது. அது சரிதானே? வார்த்தையினாலும் கிரியினாலும் நீங்கள் எதை செய்தாலும், நீங்கள் விவாகத்தை செய்து வைப்பதாக இருந்தாலும், மணமக்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக இருக்கின்றீர்கள் என்று சுதந்திரமாக அறிவிக்க உங்களுக்கு முடியாது. போகுமானால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சொல்ல உச்சரிக்க தயக்கமுள்ளவர்களாக இருப்பீர்கள். அவர்களை போகவிட்டு விடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் விவாகம் செய்து வைக்க வேண்டாம். சரி, நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தில் கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் எந்த காரியத்தையாவது செய்ய முடியாதபடி இருக்குமானால் அதை செய்ய வேண்டாம். எவரோ சிறிது மதுவை உட்கொள்ளுங்கள் என்று கூறினாரா? இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதை செய்யவே முடியாது. எனவே நீங்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். கொஞ்சம் சீட்டு விளையாடுங்கள் என்று யாராவது சொன்னால் நீங்கள் அதை இயேசுவின் நாமத்தினால் செய்யவே முடியாது. ஆகவே அதையும் விட்டுவிடுங்கள். உங்களுடைய பெரிய விருந்துகளில் அசிங்கமான கீர்த்தனமான நகைச்சுவை துணுக்குகளை கூறுவது அதை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்யவே முடியாது. ஆகவே அதையும் விட்டுவிடுங்கள். புரிகிறதா? நீங்கள் இயேசுவின் நாமத்தில் குட்டைக்கால் சட்டைகளை அணிய முடியாது. எனவே அதை அப்படியே விட்டுவிடுங்கள். இவ்வாறு நான் கூறிக்கொண்டே போக முடியும். நாம் அதாவது ஆனால் நான் கூறுவது என்ன என்று நீங்கள் அறிவீர்கள். சரி, நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. அவர் நாமத்தினால் இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதோ அவைகளை விட்டுவிடுங்கள். ஏனெனில் வார்த்தையினாலும் கிரியினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே செய்யுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் அதாவது அவர் அவர்களை அவர்களுடைய கிரியைகளுக்காக புகழ்கிறார். இப்பொழுது நான் நான்காம் அதிகாரத்தில் இல்லை, சரியாக கூறினால் நான்காம் வசனத்தில் அவர் குறை கூறுதலின் பேரில் பேசப் போகிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஓ, உனக்கு விரோதமாக எனக்கு ஒரு காரியம் உண்டு. நீ பொறுமையாய் இருந்திருக்கிறாய், என் நாமத்தை விடாமல் பற்றிக் கொண்டிருந்திருக்கிறாய். இவ்விஷயத்தில் இன்று இங்குள்ள குடாரத்திற்கும் இது பொருந்துமல்லவா? ஆமையா, நீ சரியாக இருந்திருக்கிறாய். நீ மிகவும் பொறுமையோடு இருந்திருக்கிறாய். நீ நீண்ட காலம் சகித்துக் கொண்டிருந்திருக்கிறாய். ஆனால் அதை குறித்த காரியமோ, அதாவது நீ நீண்ட காலம் சகித்துக் கொண்டிருக்கிறாய், என் நாமத்தை விடாமல் பற்றிக் கொண்டிருந்திருக்கிறாய், இவை யாவற்றையும் நான் மெச்சுகிறேன். அதற்காக நான் உன்னை புகழுகிறேன். அதெல்லாம் சரிதான். வேதத்திற்கு முரணாக பொய்த்துக் கொண்டு தங்களை தாங்களே அப்போஸ்தலர் என்று அறிவித்துக் கொள்ளும் அவர்களை நீ சோதித்து அறிந்து அவர்களை பொய்யர் என்று நீ கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் அவை யாவற்றையும் மெச்சுகிறேன். ஆனால் உனக்கு எதிராக நான் கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டு. அது என்னவெனில், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். அந்த அருமையான பழங்கால பாணியிலான பரிசுத்தாவி கூட்டங்களின் மேல் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். இப்பொழுதோ நீ அவற்றின்று ஒருவாறு பின்வாங்கி போய் வெறும் சம்பிரதாய முறையிலான பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று வெறுமென கூற இறங்கிவிட்டாய். அர்த்தமற்றது. புரிகிறதா? இந்த சமுதாயம் இவர்களிடம் ஒரு பெரிய அங்கியை அணிந்து கொண்டு வர வேண்டும். ஆலய பாடகர் குழுவில் பாடுவதற்கு அவர்கள் தங்கள் விரல் நகங்களை பளபளவென தீட்டிக் கொண்டும் சிகை அலங்காரம் செய்து கொண்டும் முகத்தில் ஏராளமான ஒப்பனைகளோடு வந்திருந்து பாடகர் குழுவில் அங்கமகித்து எப்படியோ பாடுகிறார்கள். அவர்களால் அதை எப்படித்தான் செய்ய முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் வியாபாரிகளால் நடத்தப்படும் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன். அது மட்டும் ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களின் கூட்டமாக இல்லாதிருந்திருந்தால் அங்கிருந்து ஒரு கூட்ட மக்களை நான் வெளியே வரும்படி அழைத்திருப்பேன். நானோ அங்கிரவு அங்கே பேசப்போவதாயிருந்தேன். அந்த உணவக விடுதியில் அதை அவர்களால் நடத்த முடியவில்லை. அவர்கள் என்னை ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களுடைய கட்டிடத்துக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே நான் ஓரல் அவர்களின் படிக்கும் அறையில் அமர்ந்து கொண்டிருக்கையில் அங்கே பெந்தேகோஸ்தே பிள்ளைகள் நின்று கொண்டிருந்தார்கள். ஓ, 16, 17 மற்றும் 18 வயது நிரம்பிய ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகள் அடங்கிய 30 அல்லது 40 பேர் அடங்கிய ஒரு குழு ஒரு விதமான பாடலை பாட இருந்தார்கள். அது சைக்கோவிஸ்கி அல்லது வேறு யாரோ ஒருவர் எழுதின பாடல் போல் எனக்கு தோன்றியது. அதை குறித்து பெக்கி பேசுவது வழக்கம், எனக்கு சரியாக தெரியவில்லை. அது இலக்கிய காவிய நடையிலான பாடல் என்று நான் நினைக்கிறேன். அப்போது சகோதரர்கள் கூட்டத்தில் காணிக்கை எடுக்கவிருந்தார்கள். அவர்கள் கையில் சிறு கிண்ணம் இருந்தது. அவர்கள் குருடரை போல நடித்தார்கள். எல்லா விதமான நகைச்சுவைகளையும் பேசிக்கொண்டு நீங்கள் கேட்டிருக்க முடியாத அளவுக்கு பேசிக்கொண்டே சென்றார்கள். அப்பெண் பிள்ளைகள் ஓரல் அவர்களின் கட்டிடத்தின் சுவர்களில் பூச போதுமான அளவுக்கு வர்ணத்தை தங்கள் முகங்களில் பூசியிருந்தார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டும் அவர்களோ தங்களை வெந்தேகோஸ்தையினர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களில் இருந்த ஆதி அன்பு இழந்து விட்டார்கள். தேவருக்கு பேர பிள்ளைகள் கிடையாது என்று கூறிய டேவிட் டூப்ளிசிஸ் அவர்களின் கருத்தை நான் ஆபாதிக்கிறேன். இல்லையா, நம்முடைய மெத்தோடிஸ்ட் பேர பிள்ளைகள் உண்டு, நமக்கு பேப்டிஸ்ட் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், நமக்கு பெந்தேகோஸ்தே பேர பிள்ளைகள் உண்டு, ஆனால் தேவனுக்கோ பேர பிள்ளைகள் கிடையாது. நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். உங்களுடைய தாய் அல்லது தந்தையர் நல்ல மனிதராக நல்ல ஸ்திரீயாக இருக்கிறபடியினால் அவர்கள் நிமித்தம் நீங்கள் உள்ளே வந்துவிட முடியாது. அவர்கள் இந்த சாக்கியத்தை பெற என்ன கிரயத்தை செலுத்தினார்களோ அதே கிரயத்தை நீங்களும் செலுத்தியாக வேண்டும். அவர்களைப் போலவே நீங்களும் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவருக்கு பேர பிள்ளைகள் கிடையாது. நீங்கள் ஒரு குமாரனாகவோ அல்லது ஒரு குமாரத்தியாகவோ தான் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் ஒரு பேர பிள்ளையாக அல்ல. அந்த ஒரு காரியம் நிச்சயமாய் உள்ளது. ஒரு அருமையான பெந்தேகோஸ்தே சபையில் நடந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே குட்டைப்பாவாடை அணிந்து தலைமுடியை வெட்டி அரைகுறை ஆடை அணிந்து ஏறத்தாழ சதையெல்லாம் வெளியே தெரியும்படி உடுத்திக் கொண்டு உங்களுக்கு தெரியும் அந்த விதமாக தோளோடு ஒட்டிக் கொண்டிருக்கும்படியாக ஆடைகளை அவ்வளவு பால் உணர்வினை தூண்டும் அளவிற்கு உடுத்திக் கொண்டு வந்த பெந்தேகோஸ்தே ஸ்திரீகள் நான் உள்ளே நுழைவதை கண்டவுடனே சிதறி ஓட ஆரம்பித்தனர். நியாயத்தீர்ப்பு நாளிலே நீங்கள் இதற்காக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் விபச்சாரம் செய்த குற்றமுள்ளவர்களாக இருக்கப் போகிறீர்கள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் இதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கூறினார். எனவே ஒரு மனிதரின் கண்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட கீழ்த்தனமான உடையில் நீங்கள் உங்களை காண்பித்துக் கொண்டால் இது யார் குற்றம் உள்ளவர்கள், நீங்களா அல்லது அந்த மனிதனா? சரியாக இருங்கள். பொல்லங்காய் தோன்றுகிற யாவையும் விட்டு விலகுங்கள், பாருங்கள். எனவே அங்குதான் காரியமே உள்ளது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டனர். ஓ, நீங்கள் அப்படிப்பட்டவர்களை அவர்கள் கையில் ஒரு தம்புரு கொடுத்து இசைக்க செய்து தெருமூலையில் நின்று கைகளை தட்டி தேவனை பாடி துதிக்க வைக்க முடியாது. ஓ, முடியாது. அவர்களால் அங்கிகளை அணிந்த சிலரோடு சேர்ந்து கொண்டு ஒரு விதமான முதல் தரமான இலக்கிய நயமாந்த இசையில் பாடல்களை பாட மட்டுமே தெரியும். பாருங்கள், அவர்கள் ஆதி அன்பை இழந்து விட்டார்கள். முதலாம் சபையின் காரியமும் அப்படித்தான் இருந்தது. புரிகிறதா? அவர்கள் உலகத்தைப் போல நடக்க வேண்டியதா இருந்தது. அவர்களுக்கு உலகத்தைப் போல் உடை உடுக்கவும் உலகத்தைப் போல் தோற்றமளிக்கவும் உலகத்தைப் போல் நடந்து கொள்ளவும் வேண்டியதாயிருக்கிறது. அவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு உகந்த தொலைக்காட்சி நட்சத்திரம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா, தொலைக்காட்சியை பார்க்காமல் அவர்களால் இருக்கவே முடியாது. நாங்கள் சுசியை நேசிக்கிறோம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு தெரியுமா, அதையெல்லாம் அவர்கள் பார்த்தாக வேண்டும். அந்நிகழ்ச்சியை காண அவர்கள் ஜபக்கூட்டங்களுக்கு வராமல் வீட்டிலேயே தரித்திருக்கிறார்கள். அப்படியே அவர்கள் ஜபக்கூட்டத்துக்கு போய்விட்டால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்க வீடுகளுக்கு சீக்கிரமாக திரும்ப வசதியாக ஜபக்கூட்டத்தை சீக்கிரமே முடித்துவிட வேண்டும் என தங்கள் போதகரை நோக்கி கூச்சலிடுகிறார்கள். தேவ பிரியராய் இராமல் உலகத்தின் மேல் பிரியராயிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சடங்காச்சாரக்காரர்களாக மாறி ஆமேன் சொல்ல இயலாத அளவுக்கு ஆகிவிட்டார்கள். என்னே ஆச்சரியம், அது அவர்களுடைய ஒப்பனைகளை எல்லாம் உடைத்துவிடும். புரிகிறதா? அவர்களிடம் பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லை. அதுதான் பெந்தேகோஸ்தே. அது பேப்டிஸ்ட் அனுபவம் அல்ல. பிரஸ்பிடேரியன்களும் தொடக்கத்திலிருந்தே அவ்வாறு அனுபவம் இல்லாதவர்களாயிருக்கிறார்கள். நான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பற்றி கூறுகிறேன், அதுதான் உண்மை. சகோதரனே, நான் கூறுவது சலிப்புண்டாக்கும் என்று அறிவேன், ஆனால் இவற்றிலிருந்து நமக்கு ஒரு பிறப்பு உண்டாக வேண்டும். பிறப்பை அடைய ஒரு மரணம் அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், புரிகிறதா? அது சத்தியமாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டீர்கள். இந்த சபைக்கு எதிராக தேவன் இத்தகைய குறை கூறுதலை கூறினால் அதற்கு எதிராகவும் அவர் அதே குறை கூறுதலை கூறுகிறவராயிருக்கிறார். ஆதி அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உனக்கு எதிராக நான் கூறும் குறை ஒன்று உண்டு. முன்முறை மகத்தான வேலையை உடையவனாயிருந்தாய், ஆனால் இப்பொழுதோ லௌகீகம் உன்னிடத்தில் ஊடுருவ இடம் கொடுத்து விட்டாய். அதனால் வெறும் சடங்காச்சார ரீதியில் நடந்து கொள்ள வேண்டியவனாயிருக்கிறாய். இன்னும் நீ என்னுடைய நாமத்தை விடாமல் பற்றிக் கொண்டிருக்கிறாய். சரியான காரியங்களை நீ இன்னும் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு மிகுந்த பொறுமை உண்டு. நீ பாடுபடுகிறாய். நீ ஒரு கோவேறு கழுதையை போல புரியாமல் சம்பிரதாயமாய் பாடுபட்டு பிரயாசப்படுகிறாய். என்னே என்னே என்னே, பார், நீயோ கிருபையையும் விசுவாசத்தையும் வல்லமையையும் பாடுபடுதலுக்காகவும் கிரியைகளுக்காகவும் மாற்றாக விட்டு கொடுத்து விட்டாய். நல்லது சகோதரன் பிரணாம், நான் ஒவ்வொரு விதவை பெண்ணுக்கும் என்னால் முடிந்த அளவு உதவி செய்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். நல்லது, அது நல்ல காரியம்தான். அதற்காக நான் உன்னை மெச்சுகிறேன். ஆனால் நீ முன்பு கொண்டிருந்த ஆதி அன்பு எங்கே? நீ முன்பு வழக்கமாக கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சி எங்கே? ஓ கத்தாவே, உங்களுடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று தாவீது ஒரு சமயம் கதறினான். கன்னங்களில் கண்ணீர் வடிய நீங்கள் ஜெபிக்கும் இந்த முழு இரவு ஜெபக்கூட்டங்கள் எங்கே? என்னே அதிர்ச்சி, உங்களுடைய வேதமானது தூசி படிந்து சிலந்தி வலைப்பின்னிய நிலையில் கிடக்கிறது. நீங்கள் உங்களின் பெரிய காதல் கதைகளை வாசிப்பதிலும் செய்திகளை வாசிப்பதிலும் பிரசுரிக்கவே தகுதியில்லாமல் குப்பை தொட்டியிலே எரிந்துவிட வேண்டியவர்களையெல்லாம் பெந்தேகோஸ்தே ஜனங்களாகி நீங்கள் அழுகி போன உணவுகளை கொண்ட தொட்டியின் மேல் வைக்கும் ஈக்களைப் போல மொய்த்து வாங்கி வாசிக்கிறீர்கள். அது உண்மை. ஓ இரக்கம், நமக்கு தேவையானதெல்லாம் ஆதி அன்புக்கு திரும்புவது, பெந்தேகோஸ்தையின் அனுபவத்துக்கு திரும்புவது. ஓ, இதை பற்றி நான் பேசாமல் நீங்கி சென்றால் நலமாயிருக்கும். சரி, இப்பொழுது ஆதி அன்பை விட்டுவிட்டதை குறித்து புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது நான்காம் வசனம், ஐந்தாம் வசனம், ஒரு எச்சரிக்கை. ஐந்தாம் வசனத்தில் ஒரு எச்சரிக்கை, நினைத்து மனம் திரும்பு. பார்த்தீர்களா? ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, எங்கிருந்து நீ விழுந்து விட்டாய்? பெந்தேகோஸ்தே அனுபவத்திலிருந்து. தற்போது நீ இருக்கும் பின்மாற்ற நிலைக்குள் விழுந்து விட்டாய். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு திரும்பிப்போ, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை, அது யார் என்று நீங்கள் கண்டுகொண்டீர்களா இல்லையா, அது இன்று நீக்கிவிடுவேன். இதையே இன்னொரு விதமாக சொல்லுவோமானால், உங்களுக்கு தேவனால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய போதகர் இருப்பாரனே, அவரை உங்களுடைய விரல் நுனியில் கட்டுப்படுத்தி வைக்க நீங்கள் எண்ணி நல்லது. அவர்கள் நமக்கு அங்கியணிந்த பாடகர் கூட இருப்பதை பற்றியோ, நாம் போட்டுக் கொள்ளும் அழகுபடுத்தும் சாதனங்களை பற்றியோ பிரசித்தால் நாம் அவரை சபையை விட்டு வெளியே தள்ளிவிடுவோம் என்று சொல்லுவீர்கள். நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் அதை செய்வதற்கு முன்னால் தேவனே அதை செய்து விடுவார். அப்போதகர் அவ்விதமான வேத விரோதமான காரியத்தோடு ஒத்து போவதற்கு பதிலாக வெளியே புறப்பட்டு போய் கல்லுகளுக்கு பிரசங்கிப்பார். சத்தியத்தை உண்மையாகவே உரைக்கும் ஒரு போதகர் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் தேவனை கனம் பண்ணி ஆவியில் நிலைத்திருந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாபடி நீங்கள் இழந்து போகப்படுவீர்கள் என்பதையும் உணர வேண்டும். புரிகிறதா? ஆனால் மக்களோ இன்றைக்கு இங்கே புவியில் வாழ்ந்துவிடு, அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை என்பது போல் ஜீவிக்கிறார்கள். ஒரு ஆத்மா உங்களுக்கு உண்டு என்றும் அது இங்கிருந்து கிளம்பி எங்கோ செல்கிறது என்பதையும் நீங்கள் உணர்கிறதில்லை. நீங்கள் காழ்ப்பு கொண்டு அற்பமாகவும் மற்றும் இன்னும் வேறு சில காரியங்களையும் செய்கிறீர்கள். நீங்கள் வாழும் விதத்திலும் நீங்கள் செய்யும் செய்கையிலும் உங்களுடைய போக்கிடத்தையே இங்கே நீங்கள் முத்திரையிட்டுக் கொண்டு விடுகிறீர்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டு ஆலயத்துக்கும் ஓடி போகிறீர்கள். ஓ, உங்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும், உங்களுக்கு வெட்கக்கேடு. கிறிஸ்துவுக்குரிய மேலான நோக்கத்தின் மேல் நீங்கள் நிந்தையை கொண்டு வருகிறீர்கள். அப்படித்தானே? நாம் அவ்வாறு செய்யவில்லையா? கள்ளச்சாராயம் காட்சுகிறவர்கள் கூட சபையை இழிவுபடுத்துவதில்லை, அவர்கள் விபச்சாரி சபையை பாழ்படுத்தவில்லை. கிறிஸ்தவர்கள் என அறிக்கை செய்து வரும் மக்கள் தான் சபையை பாழ்படுத்துகிறார்கள். ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவன் யார், ஒரு விபச்சாரியானவள் யார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் நம்முடைய சகோதரிகளே விபச்சாரிகளை போல ஆடை ஆவரணம் தரித்தால் அது மாறுபாடானது, அதுவே சபையை பாழ்படுத்துகிறது. சகோதரன் ஒருவன் சாராயம் விற்கிறவனை போல குடித்துக் கொண்டிருந்தால் அதுவே சபையை பாழ்படுத்துகிறது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். மக்கள் உங்களை இந்த நாமத்தைக் கொண்டே கவனித்து பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். புரிகிறதா? அதை விட்டு விலகுங்கள். ஓ சகோதரரே, நாம் மிகவும் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். நானும் நீங்களும் நாம் எல்லோருமே எந்த அளவு இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறாரோ அதை விட குறைவாகவே நாம் இருக்கிறோம். இந்நாளில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இப்பந்தய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டிய வேலையாயிருக்கிறது. பிரசங்கிகளாகிய சகோதரர்களே, அது உண்மை, அது முற்றிலும் உண்மை. நினைத்து மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் வந்து நட்சத்திரத்தின் ஒளியை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அதனிடத்தினின்று என்றால் என்ன? சபையில் அது இருக்கும் இடத்தின்று என்பதாகும். நீ மனம் திரும்பி ஆதியில் நீ இருந்து வந்த ஸ்தானத்திற்கு திரும்பி போகாவிடு, நான் உன் போதகரை உன் மத்தியிலிருந்து அகற்றி வேறு எங்கு என்னுடைய ஒளி பிரதிபலித்து பிரகாசிக்க செய்ய முடியுமோ அங்கு வைத்து விடுவேன். இது மிகவும் பயபக்திக்குரியதாக இல்லையா? இதுபோ சபைகள் மனம் திரும்ப வேண்டிய வேலையாயிருக்கிறது. பெந்தேகோஸ்தையினரே, இவ்வேளையில் அந்த மெருகேற்றப்பட்ட மேதைகள் அநேகரை உங்களுடைய பிரசங்க பீடங்களை விட்டு அகற்றிவிட்டு அவ்விடத்தில் பழமை பாணியிலான சத்தியத்தையே பிரசங்கிக்கும் பிரசங்கியை வைக்க வேண்டியதாயிருக்கிறது. ஒரு உணவு அனுமதி சீட்டுக்காகவும் மிகுந்த குளிக்காகவும் மற்றும் அவ்வாறான காரியங்களுக்காகவும் வேண்டி சபையை உபயோகப்படுத்தவும் உங்களை முதுகில் தட்டி கொடுக்கும் போதகர் உங்களுக்கு வேண்டாம். மனோ தத்துவத்தை பிரசங்கிப்பதும் சில குதிரை பந்தயங்களை நடத்துவதும் சபையில் மாலை நேர சமுதாய விருந்துகளை ஏற்பாடு செய்வதுமான போதர்கள் வேண்டாம். சுவிசேஷத்துக்கு திரும்பி போக வேண்டிய வேலை வந்துவிட்டது. நீங்கள் எவ்வளவு சிறிய கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர்களை நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்கிறார். மனம் திரும்பாவிட்டால் நான் வந்து விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று அகற்றிவிட்டு அவன் தன்னுடைய வெளிச்சத்தை வேறு எங்காவது பிரகாசிக்கும்படி அனுப்பிவிடுவேன். இப்பொழுது ஆறாம் வசனம், இங்கே இருக்கின்ற இந்த நபரோடுதான் நமக்கு தொல்லையே உள்ளது. மனம் திரும்பாவிட்டால் அவர் வந்து போதகரை அவர்களை விட்டு அகற்றி விடுவார். இது உன்னிடத்தில் உண்டு. இப்பொழுது இதை நினைவில் கொள்ளுங்கள். இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட வேண்டாம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியம் நாம் இப்பொழுது வாழ்கின்ற இந்த காலம் வரைக்கிலும் உள்ள ஏனைய காலங்களை இணைக்கிறது. முதலில் ஒவ்வொருவரும் நலமாக உணர்கின்றீர்களா? நீங்கள் அவசரமாக போக வேண்டுமா? சரி, இப்பொழுது சரி, அப்படியானால் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு நன்றி. இது உன்னிடத்தில் உண்டு. அப்படியானால் அவர்களிடம் ஏதோ ஒன்று இருந்தது இல்லையா? அவர்களிடம் என்ன இருந்தது? நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். நான் இன்று இதை குறித்து அங்கே ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கையில் இரண்டு பக்கங்களுக்கு ஒரு குறிப்பை எழுதி வைத்தேன். அதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆறாம் வசனத்தில் புகழ்ச்சியும் கருத்துரிமித்தலும் இருக்கிறது. ஒரு விஷயத்தில் தேவரும் சபையும் கருத்துரிமித்திருக்கிறார்கள். எபேசு சபைக்காலத்தில் இருந்து வந்த உண்மையான சபையாகிய அந்த மையான திராட்சை செடி தேவன் வெறுத்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை தானும் வெறுத்தது. ஒவ்வொரு சபைக்காலத்திலும் சபையில் ஆவிக்குரியவர்களும் வெறும் சடங்காச்சார ரீதியிலானவர்களும் இருந்தே வந்துள்ளார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு எடுப்புதலின் போதும் இவ்வாறான இரட்டையர்கள் ஒவ்வொரு சபையிலும் பிறந்து ஜீவித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சபையின் காலத்திலேயே ஆரம்பித்து இந்த சபையின் காலத்தில் முடிவடைகிறார்கள். இறுதியாக தியத்ரா சபையின் காலத்தில் மாம்சத்துக்குரியவர்கள் தங்கள் கையில் சபையை எடுத்துக் கொண்டார்கள். லூத்தர் தன் காலத்தில் அதை வெளியே மீண்டும் எடுத்து போட்டார். இப்பொழுது அது மீண்டும் வந்துவிட்டது. அந்த சடங்காச்சாரமான மார்க்கத்தை உங்களால் காண முடிகிறதா? அதற்கும் கத்தோலிக்க கொள்கைக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. எல்லாம் ஒன்றுதான். ஒவ்வொரு ஸ்தாபனமும் அதற்குள்ளாகத்தான் அடித்து போடப்பட்டுள்ளது. தேவன் ஒருபோதும் தன் சபையை ஒரு மத ஸ்தாபனமாக ஆக்கவில்லை. ஆனால் அதைத்தான் அவர்களோ இங்கே செய்ய முயன்று கொண்டிருந்தார்கள். அது அவ்வாறு இல்லையா என்பதை கவனியுங்கள். எவ்வாறு ஒரு மத ஸ்தாபனமானது சபிக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு காண்பிப்பேன். அது புதிய சபைக்கு, புதிய ஏற்பாட்டு உண்மையான சபைக்கு அந்நியமானதாக உள்ளது. பாருங்கள், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. மெய்யான திராட்சைக்குடி நிக்கோலாய் மதஸ்தரின் சம்பிரதாய கிரியைகளை தேவன் வெறுக்கிறது போல தானும் வெறுத்தது. எபேசு சபையின் காலத்தில் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளாக இருந்தவை பெர்கமோ சபையின் காலத்தில் உபதேசமாக மாறியது. எபேசுவாகிய முதலாம் சபையில் அது ஒரு கிரியையாக இருந்தது. பின்பு அடுத்து வந்த சபை காலத்தில் அது ஒரு போதகமாக மாறியது. உங்களால் அதற்கு செவி கொடுக்க முடிகிறதா? நீங்கள் அதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களா? எபேசுவில் கிரியையாக இருந்தது, பெர்கமோவில் ஒரு போதகமாக மாறியது. முதலில் அது சிறு குழந்தை வடிவில் ஆரம்பித்தது. இன்னும் சில நிமிடத்தில் அது என்ன என்பதை பார்ப்போம். பவுல் அதை ஓநாய்கள் என்று குறிப்பிடுகிறார். நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். இப்பொழுது என்ன மேற்கொண்டு நாம் செய்தியை கேட்பதற்கு முன்னால் நிக்கோலாய் என்ற வார்த்தையை பதம் பிரித்து பார்ப்போமாக. நிக்கோலாய் என்ற வார்த்தை எனக்கு அந்நியமான ஒன்றாகும். என்னால் பார்க்க என்ற அளவுக்கு அநேக கிரேக்க மொழி அகராதிகளை பார்த்துவிட்டேன். நிக்கோலாய் என்ற வார்த்தை நிக்கோ நிக்கோ என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. பொறுத்திருங்கள், நான் அதை இங்கு எழுதி வைத்தேன் என்று நான் நினைக்கிறேன். நிக்கோ நிக்கோ என்றால் ஜெயங்கொழுதல் அல்லது தூக்கி எறிதல் என்று பொருள். நிக்கோலைட்டியன்ஸ் என்றால் தூக்கி எறிதல் அல்லது சபை மக்களை ஜெயங்கொள்ளுதல் என்பதாகும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே தேவ ஆவியானவர் வரங்களினால் அசைவாடி அதற்கு தேவனே மேய்ப்பர்களை தந்து நடத்தி வந்தார். அதை மாற்றி அதற்கு பதிலாக சபையை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு சில பாதிரிமார்கள், பேராயர்கள், போப்புகள் இவர்களை சபை பெற்றிருக்கும்படியாக உபதேசத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளும் ஒரு காரியத்தைத்தான் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது தேவன் கூறினார், அவர் அதை வெறுத்தார். இன்றைக்கும் அதை அவர் வெறுக்கிறார். நிக்கோலாய் என்றால் நிக்கோ என்றால் வென்று கீழ்படுத்துதல் அல்லது சபையை தூக்கி எறிதல். லைட்டி என்றால் சபை என்று பொருள். லைட்டி என்றால் சபை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, சபையை தூக்கி எறிந்து வென்று அதை கீழ்படுத்துதல் அல்லது அதன் இடத்தை எடுத்துக் கொள்ளுதல். இதையே இன்னொரு விதமாக சொல்வதென்றால் சபையிலிருந்து எல்லா பரிசுத்தையும் அகற்றி அதிலிருந்து எல்லா வல்லமையையும் அகற்றிவிட்டு பாதிரிமார்களுக்கு அதிகாரம் கொடுத்து சபையானது தான் விரும்புகிறபடி வாழ்ந்து கொள்ளட்டும். ஆனால் பாதிரிமார்களே பரிசுத்தமானவர்கள் என்று அறிவித்து விட்டார்கள். ஜனங்களை விட்டு பரிசுத்த ஆவியையும் அதனோடு தொடரும் அற்புத அடையாளங்களையும் அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக பரிசுத்த குருத்துவ ஆளுகை முறையை ஏற்படுத்தினார்கள். குருத்துவ ஆளுகை முறையை பரிசுத்த ஆவிக்கு மாற்றாக கொண்டு வந்தார்கள். அது என்ன என்பதை பார்த்தீர்களா? முதலாம் சபையின் காலத்தில் அது கிரியைகளாக இருந்தது. பின்பு மூன்றாம் சபையின் காலத்தில் அது போதகமாக மாறியது. தியத்ரா சபையின் காலத்தில் அது முழுவதும் மேற்கொண்டு விட்டது. லூத்தர் அதை விட்டு வெளியேறிய பொழுது இவ்வுபதேசமானது சிறிது காலம்தான் வலுவிழந்திருந்தது. கொஞ்ச காலத்திற்கு பிறகு அது மீண்டும் வலுப்பெற்று திரும்பவும் போய் அது தன் ஸ்தானத்தை வென்று எடுத்துக்கொண்டது. பேராயர்களும் தலைமை கண்காணிப்பாளர்களும் போப்பாண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்களும் தலைமை ஸ்தானங்களை எடுத்துக்கொண்டனர். ஆனால் தேவனுடைய சபைக்கு தேவனை தவிர எவர் தலைவராக இருக்க முடியும்? ஆமே. நான் இப்பொழுது பக்தி பரவசம் அடைகிறேன். சபையை ஆளுகை செய்ய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். பிரசங்கியாரை மட்டும் ஆளுகை செய்ய அல்ல, முழு சபையையும் ஆளுகிறவர் அவரே. பிரசங்கியார் மட்டும் பரிசுத்தமாய் அல்ல, சபை முழுவதும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறது. தேவ ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் ஒரு அப்பத்துண்டை அல்லது பிஸ்கோத்தை சிறிது திராட்சை ரசத்தோடு எடுத்துக்கொண்டு அதை பரிசுத்த யுகாரிஸ்ட் என்று அழைக்கிறார்கள். அதற்கு பரிசுத்த ஆவி என்று பொருள். சிறிது திராட்சை ரசமும் ஒரு பிஸ்கோத்தும் எவ்வாறு ஒரு ஆவியாக இருக்க முடியும்? இப்பொழுது அப்படித்தான் இருக்கும் என்றால் அப்பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தை இவ்வாறுதான் படிக்க வேண்டும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அங்கே ஒரு ரோம குருவானவர் வந்து சபையாரின் நாக்கில் ஒரு வட்டவடிவ அப்பத்துண்டை வைத்து இதை புசியுங்கள் என்று கூறிவிட்டு குருவானவர் தானே இந்த ரசத்தை பருகி இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் என்று கூறினார். அது மிகவும் பயங்கரமானதாக நமக்கு காணப்படுகிறது. அது அப்படித்தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்ப்போம். நான் ஒரு பாப்டிஸ்ட் சபையில் நியமனம் செய்யப்பட்டேன். நாம் பாப்டிஸ்டுகளை எடுத்துக்கொள்வோம். மெத்தோடிஸ்டுகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்கள்? நீ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்கிறார்கள். பிசாசு கூட இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நடுங்குகிறான். அநேகமாக சபை அங்கத்தினர்களை விட கூடுதலாகவே அவன் விசுவாசிக்கிறான். பிசாசும் அதையே விசுவாசித்து நடுங்குகிறான். ஏனென்றால் அவன் அழிக்கப்படவிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இப்பொழுது நாம் மெத்தோடிஸ்டுகளின் முறைமையை எடுத்து பார்ப்போம். அவர்களோ யோவான் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, தெளித்தலையே செய்தார் என்று கூறுகிறார்கள். மேலும் அந்நாட்டில் நிலத்தில் வலைகளை தோண்டி வாழும் ஒரு வகை ஆமைகள் ஏராளம் உண்டு. அவ்வளைகளில் தண்ணீர் வந்துவிடும் போது ஆமையின் சதையை சுரண்டி எடுத்துவிட்டு அவ்வோட்டை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் தண்ணீர் நிரப்பி யோவான் ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை தெளித்தல் முறையில் கொடுத்தான் என்று உண்மையாகவே மெத்தோடிஸ்டுகள் பிரசங்கிக்கும் கூட செய்கிறார்கள். அது அர்த்தமற்றது. ஓ சகோதரனே, நல்லது. இப்பொழுதோ இவ்வாறாக இதை பற்றி நாம் கூறுவோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அப்போதகர் அங்கே ஒரு அருமையான பிரசங்கத்தை நிகழ்த்திவிட்டு எனக்கு ஐக்கியத்தின் வலதுகரத்தை கொடுங்கள், உங்கள் பெயர்களை புத்தகத்தில் எழுதிவிடுவோம் என்று கூறினார். அது சரியாக தொடுக்கிறதா? அவ்வாறு உள்ளதா? ஒரு பஞ்சாங்கம் கூட இப்படியான ஒரு காரியத்தை கொண்டிருக்காது. அது கூட இவர்கள் சொல்வதை விட சரியாக இருந்துவிடும். வயோதிக பெண்மணிகளின் பிறந்த நாள் பஞ்சாங்கம் கூட இதை விட சரியானதா இருக்கும். அப்படியானால் அதற்கு காரணமாக அமைந்தது எது? இந்த ரெக்கலாய் மதஸ்தரின் வேத வாக்கியங்களை புரட்டவும், ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கவும், அதனால் தேவன் அங்கே அசைவாட முடியாதபடி செய்யவும் அதற்காக ஒரு கூட்ட மனிதர்களை உள்ளே கொண்டு வந்தனர். அங்கேயே அது மறித்துவிட்டது. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ மறித்தவனாய் இருக்கிறாய் என்று கூறினார். அவர்களில் அநேகர் மறித்தவர்களாய் இருக்கின்றனர். ஆயினும் அதை அவர்கள் அறியவில்லை. நானும் எனது சகோதரனும் சிறுவர்களாய் இருக்கையில் ஒரு சமயம் மீன் பிடித்துக் கொண்டிருந்தோம். நானும் அப்பொழுது தூண்டிலில் ஒரு வயதான பெரிய ஆமையை பிடித்தேன். இந்த வகை ஆமை மிகுந்த வலுவுடன் தூண்டிலை இழுக்கக்கூடியது. எனவே அது என்னை கடித்து விடாதபடி இருக்க உடனே நான் தூண்டின் முள்ளை கவி அதன் தலையை வெட்டி ஆற்றங்கரையில் இருந்து விட்டேன். என்னுடைய தம்பி அங்கே வந்து சற்று முன்னர் நீ எதை பிடித்தாய் என்று கேட்டான். அதற்கு நானோ ஒரு ஆமை என்று கூறினேன். மேலும் அவன் நீ அதை என்ன செய்தாய் என்று கேட்டான். அதற்கு நான் அதை நான் அங்கே போட்டு விட்டேன், அதோ அதன் தலை எங்கே கிடக்கிறது என்று கூறினேன். அவனோ அதனிடமாய் போய் பார்த்து அது செத்துவிட்டதா என்று கேட்டான். அதற்கு நான் நிச்சயமாக அதன் தலையை அதன் சரத்திலிருந்து வெட்டி எரிந்து விட்டேன், அது மறித்துத்தான் இருக்க வேண்டும் என்று பதிலளித்தேன். எனவே அப்பொழுது அவன் ஒரு குச்சியை எடுத்து அந்த ஆமை தலையை மீண்டும் நதியில் போட்டுவிட எத்தனித்து குச்சியை அதன் அருகில் கொண்டு சென்றான். அவ்வாறு அவன் செய்த பொழுது அந்த ஆமை அக்குச்சியை கவியது. இவ்வகை ஆமையானது அதன் சரத்தில் நின்று தலையை பீத்து எரிந்து விட்டாலும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு அது கடிக்கும். என் தம்பி செத்துப்போனதாக எண்ணப்பட்ட ஆமை தலையானது அக்குச்சியை கவியதை கண்டதும் துள்ளி குதித்து ஹே அது செத்துவிட்டது என்று நீ சொன்னாய் என்றுதானே நான் எண்ணினேன் என்று கூறினான். அது மறித்துவிட்டது என்று நான் கூறினேன். அவனோ ஆனால் ஆமைக்கு தான் மறித்துவிட்டது தெரியவில்லையே என்று கூறினான். அந்த விதமாகத்தான் அநேகர் தாங்கள் மறித்தவர்களாய் இருந்தாலும் அதை அறிய மாட்டாதவர்களாய் இருக்கிறார்கள். நிக்கோலாய் மதஸ்தர் இவர்கள், ஓ என்ன, ஓ நீயும் அதை வெறுக்கிறாய் என்று அவர் கூறுகிறார். எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அருமையான பரிசுத்த குருக்கள், போப்பாண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள பரிசுத்த குருமார்கள், பரிசுத்த பேராயர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்களை தங்களுக்குள் கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தையினரே, உங்களில் சிலர் தலைமை கண்காணிப்பாளர் வந்து நீங்கள் சுகமளிக்கும் ஆராதனை இங்கே நடத்தலாமா வேண்டாமா என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார் அஹா என்கிறீர்கள். அல்லேலூயா! தேவனுடைய இரத்திய வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்கள் இதை செய்ய வேண்டாமா வேண்டுமா என்பதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். நல்லது. சகோதரன் பிரணாம் அவர்களே, இயேசுவின் நாமத்தில் அரசாணம் பெறுங்கள் என்று வேதம் போதிக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் எங்களுடைய சபையின் பொது கண்காணிப்பாளர் அவர்கள், எங்களுடைய சபையில் இதை நாங்கள் செய்ய ஆரம்பித்தால் எங்களை வெளியே தள்ளிவிடுவதாக கூறியிருக்கிறாரே என்று கூறுகிறீர்கள். உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள், அவர்கள் தள்ளிவிடட்டும். நான் அங்கே உதைத்து தள்ளப்படுவதை பார்க்கிலும் இங்கே இவர்களால் உதைத்து வெளியே தள்ளப்படுவதையே நான் விரும்புவேன். இங்கே வேதத்தில் இருந்து நீங்கள் எதையாகிலும் எடுத்து போட்டால் அங்கே தேவனுடைய நகரத்தில் நீங்கள் உள்ளே நுழையாதபடி உதைத்து தள்ளப்படுவீர்கள். எனவே அங்கே இருந்து உதைத்து வெளியே தள்ளப்படாதபடிக்கு இங்கே உதைத்து வெளியே தள்ளினால் அங்கே உள்ளே தள்ளப்படுவீர்கள். அதுதான் நடக்கும். எனவே வார்த்தையோடு நிலைத்திருங்கள். நாம் சரியாகவே இருக்க விரும்புகிறோம். ஓ என்ன சகோதரனே, அது ஒரு மிகவும் முக்கியமான காரியமாகும். நாம் இந்த காரியத்தை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். தேவன் தன் சபையை கட்ட ஒரு உறுதியான அஸ்திவாரம் அவருக்கு கிடைக்க வேண்டும். அது இல்லாத வரையில் நமக்கு ஒரு சபை இருக்காது. ஒரு கூட்ட அர்த்தமற்ற காரியங்களின் மேல் அஸ்திவாரமாக கொண்டு தேவன் ஒருபோதும் தன் சபையை கட்ட மாட்டார். அவர் தன்னுடைய வார்த்தையின் பேரில் தான் வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர் வரவே மாட்டார். சரியாக அவர் தன்னுடைய வார்த்தையில் தான் இருக்கிறார். சமீபத்தில் சிலர், சகோதரன் பிரணாமே, நீங்கள் சாண்டகுவாவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருந்தனர். சாண்டகுவாவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? ஏன், இங்கு பாருங்கள், சபையில் மூன்றில் ஒரு பங்குக்கு மேலானவர்கள் சாண்டகுவாவுக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பிற்பகலில் அந்த மனிதனோ எழும்பி நின்று, அவன் பேசுவது எனக்கு தெரிய வரும் என்று அறியாமல் பேசினான். நீங்களும் அதை கேட்டீர்கள். அங்கே அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை எனக்கு என்னுடைய அறையில் தேவன் வெளிப்படுத்த முடியும். அவர் அவ்வாறே செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அம்மனிதனோ அங்கே எழுப்பி நின்று, சகோதரன் பிரணாம், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், ஆவியானவர் அவர் மேல் இருக்கையில் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். என்ன நடக்கிறது என்றும் என்ன நடக்கப் போகிறது என்றும் தேவன் அவருக்கு சொல்கிறபடியினால் அவர் நிச்சயமாகவே அதை பற்றி அறிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய வேத சம்பந்தமான போதகமோ என்றால் அதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் என்று கூறினார். என்ன இது ஒரு குழப்பமான கருத்து! ஒரு மனிதன் எவ்வாறு அதை கூற முடியும்? உடைக்கப்பட்ட பீன்ஸ்களுக்கும் காபி கொட்டைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போனால் இதை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எவ்வாறு உங்களால் எண்ண முடிகிறது? ஏன் தீர்க்கதரிசி என்ற சொல்லுக்கு வார்த்தையின் தெய்வீக வெளிப்படுத்தலை கூறுவோம் என்று பொருள். தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தையானது வருகிறது. நானும் ஒருபோதும் என்னை அவ்வாறு அழைத்துக் கொள்ளவில்லை. அவர்களே அவ்வாறு என்னை தீர்க்கதரிசி என்று அழைத்தனர். ஆனால் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. பாருங்கள், எப்படியாய் ஒரு மனிதன், அதாவது அவர்களுடைய ஸ்தாபனமானது இதை ஒத்துக்கொள்ளாதபடுகிறார். ஒரு சிறு சபை போதகத்தை அவர்கள் விடாமல் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பரிதவிக்கப்படத்தக்க மாய்மாலக்காரனே, ஏசாவை போல் உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு பானை கூடுக்காக விற்று போடுகிறாய். அது உண்மை. ஒரு பானை கூடுக்காக தேவன் வெறுக்கிற மதஸ்தாபனத்திற்காக உங்களுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிறீர்களே. நினைவிருக்கட்டும், நீங்கள் ஸ்தாபனம் என்று அழைப்பதை தேவன் வெறுக்கிறார். அக்காரியமே சகோதரர்களை பிரிவினைக்குள்ளாக்கியது. இந்திரவில் தேவனுடைய பந்தியில் ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கும் அநேக மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு செய்தால் அதை செய்ய ஆரம்பிக்க முதல் தடவையிலேயே அவர்கள் வெளியே தள்ளப்படுவார்கள். அது முற்றிலும் உண்மை. அம்மா அதை சேர்ந்தவராக இருந்தார் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் முதற்கண் பேர பிள்ளைகளாகி விடுகின்றனர். ஓ என்ன, அம்மா எதை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவர்கள் தன்னாளில் உண்டாயிருந்த ஒளி முழுவதிலும் நிலைத்திருந்து ஜீவித்தார்கள். நீங்களோ வேறொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானமானது ஒரு பந்தை பூமியை சுற்றி சுழலவிட்டு ஒரு வாகனம் 30 மைல்களுக்கு மேல் உள்ள பயங்கர வேகத்தில் ஓடுமானால் அப்பொழுது அது புவியீர்ப்பு சக்தியை விட்டு விடுபட்டு விண்வெளியில் எடுத்துச் செல்லப்பட்டு விடும் என்று உரைத்தது. இன்று விஞ்ஞான கூற்றை நம்புகிறது என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுது விண்வெளியில் மணிக்கு 1900 மைல்கள் வேகத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டார்கள். தாங்கள் என்ன சந்தோம் என்று அவர்கள் பின்னால் திரும்பி பார்க்கிறதில்லை. எதிர்வரும் காலத்தில் என்னத்தை தாங்கள் காண முடியும் என்று முன்னோக்கி பார்க்கிறார்களே என்று பின்னோக்கி பார்க்கிறதில்லை. ஆனால் சபையோ எப்பொழுதும் பின்னால் பார்த்து வெஸ்லி என்ன கூறினார் என்பதையும், மூடி என்ன கூறினார் என்பதையும், சாங்கி என்ன கூறினார் என்பதையும் காண விரும்புகிறார்கள். விசுவாசிக்கிறவனுக்கு யாவும் கை கூடும். முன்னோக்கி பாருங்கள். வேதத்தில் கூறப்படும் பின்னால் திரும்பி பார்க்கும் தன்மை கொண்ட ஒரே ஜந்து எது? எந்த ஜந்து எப்போதும் பின்னால் திரும்பி பார்க்கும் தன்மை கொண்டது என்று உங்களுக்கு தெரியுமா? மிகவும் கீழான ஒரு ஜந்து அது. பூர்வனவற்றில் மிகவும் கீழான தன்மை கொண்ட அந்த ஜந்து எது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? தவளைதான் அது. தவளைதான் மிகவும் கீழ்த்தரமான ஜந்து. மனிதன் தான் மேன்மையான ஜீவன். தவளை பின்னால் திரும்பி பார்க்கிறது. நான் அந்த கீழ்த்தரமான ஜந்துவை விரும்பவில்லை. நான் முன்னோக்கி பார்த்து விசுவாசித்துக் கொண்டு அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியில் நடந்து கொண்டு அவர் காண்பிக்கும் ஒளியில் நடந்து வாழவே விரும்புகிறேன். ஆமென். ஒரு முறை கெண்டக்கியில் நான் ஒரு கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கையில் வயது முதிர்ந்த ஒரு மனிதன் அங்கே வந்தார். அவரோ, நான் அந்த சுகமளித்தலை விசுவாசிக்கவில்லை என்று கூறினார். அதற்கு நானோ, நல்லது, அது சரி, நீங்கள் ஒரு அமெரிக்கர் என்று. அப்பொழுது அவர், நான் எதையும் கண்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அதற்கு நானோ, நல்லது, அது சரிதான் என்று. அதற்கு அவர், இப்பொழுது உங்களுக்கு எதிராக எனக்கு ஒன்றுமில்லை, ஆனால் நீங்கள் கூறுவதை நான் விசுவாசிக்கவில்லை என்று கூறினார். அதற்கு நானோ, அது நீங்கள் அமெரிக்கர் என்பதனால் உமக்கு உண்டாயிருக்கும் சொந்த சிலாகியம், நீங்கள் விசுவாசிக்க தேவையில்லை என்று பதிலளித்தேன். மேலும் அவர், தெளிவாக ஒன்றை என் கண்களினால் கண்டாலுடைய நான் ஒருபோதும் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறினார். அதற்கு நானோ, நல்லது, அது நன்றாகத்தான் இருக்கிறது, நீங்கள் மிசௌரியிலிருந்து வந்தவராக இருக்க வேண்டும் என்றேன். அவர், இல்லை, நான் கெண்டக்கிக்காரன் என்றார். மேலும் நான், உங்கள் பேச்சு கெண்டக்கியின் பேச்சு போல் துணிக்கவில்லையே, எனினும் நீங்கள் அவ்வாறு கருதினால் அப்படியே செய்யுங்கள் என்றேன். நான், நீங்கள் எப்படி வீட்டுக்கு போகப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நான் அந்த மலைக்கப்பால் போகப் போகிறேன், அங்கேதான் வாழ்கிறேன். நல்லது, என்னோடு என் வீட்டுக்கு வாருங்கள் என்றார். அருமையான மனிதர், என்னோடு வீட்டுக்கு வந்து இரவில் என்னோடு தங்குங்கள், சகோதரன் பிரணாம் அவர்களே என்று கூறினார். அதற்கு நானோ, எனக்கு விருப்பம்தான் சகோதரரே, ஆனால் நான் என்னுடைய மாமா வீட்டுக்கு இந்த பக்கமாக போகிறேன் என்றேன். நானோ, நீங்கள் என்னுடைய வாகனத்தில் வருகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, இல்லை, நான் இந்த மலைக்கப்பால் அங்கே இந்த பக்கம் செல்ல வேண்டும், அங்கே ஒரு பள்ளத்தாக்கு கடந்து மறுபடியும் மலையேறி செல்ல வேண்டும் என்றார். அது அங்கே எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது நான், நல்லதுதான், எவ்வாறு அந்த இடத்திற்கு போகப் போகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அங்கே உள்ள பாதையில் நான் நடந்து செல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது நான், ஏன், இவ்விரவில் உங்களுக்கு முன்னால் உங்கள் கையை கூட பார்க்க முடியாது, எப்படி அங்கே போகப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, நான் கண்ணாடி கூட்டு விளக்கினை வைத்துள்ளேன் என்றார். அப்பொழுது நானோ, நல்லது, நீங்கள் எப்படி, அதாவது அவ்விளக்கை கொளுத்தி அதை கொண்டே நடந்து செல்ல போகின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஆமையா என்றார். அப்பொழுது நான், நீங்கள் அவ்விளக்கை கொளுத்தி எரிய வைத்து சற்று உயர தூக்கி இப்படி பிடிக்க முடியுமா, அவ்வொழியில் நான் உங்கள் வீட்டை காண விரும்புகிறேன் என்றேன். அதற்கு அவரோ, உங்களால் அது காண முடியாது என்று பதிலளித்தார். அப்பொழுது நான், அப்படி என்றால் எவ்வாறு நீங்கள் அங்கே செல்ல போகின்றீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஓ, நான் எனது கை விளக்கை பற்ற வைப்பேன், நான் விளக்கின் ஒளியில் பாதையில் நடந்து செல்வேன் என்றார். அப்பொழுது நான், அப்படித்தான் இதுவும் உள்ளது, ஆமேன், ஒளியில் நடவுங்கள் என்றேன். நடந்து கொண்டே இருங்கள், அப்படியே நின்று விடாதீர்கள், அப்படியே நின்று விட்டால் நீங்கள் எங்குமே சென்றடைய மாட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரிசுத்தமாகுதலை நோக்கி நடந்து செல்லுங்கள். நீங்கள் எப்படி அங்கே போக வேண்டும் என்று கேட்கிறீர்கள், நடந்து கொண்டே இருங்கள். பரிசுத்தமாகுதலுக்கு பிறகு பரிசுத்தாவியின் அபிஷேகமா, அதை நான் எப்படி பெறுவேன், ஒளியில் நடந்து கொண்டே இருங்கள். அப்புறம் அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களுமா, தொடர்ந்து ஒளியில் நடந்து கொண்டே இருங்கள். புரிகிறதா, விடாமல் அதை செய்யுங்கள். நீங்கள் உங்கள் காலடியை முன்னே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒளியானது உங்களுக்கு சற்று முன்னே வழிகாட்டிக் கொண்டே முன் செல்லும். ஏனெனில் அவர் எப்பொழுதும் உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் உங்களை பின்னால் இருந்து கொண்டு தள்ளிவிடுவதில்லை, அவர் உங்களை வழிநடத்தி செல்கிறார், அவரே ஒளியாயிருக்கிறார். ஓ, அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா? அவர் ஒளியாயிருக்கிறார், அவரில் இருளேதும் இல்லை. நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் பெறுகிறாய். அக்கிரியை போதகமாக மாறியது. இப்பொழுது பவுல் என்ன கூறுகிறான் என்று பார்ப்போம். இப்பொழுது யாருடைய சபை, இந்த சபையை நிறுவியது யார்? பவுல், எபேசு. நாம் இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 20 அதிகாரத்துக்கு ஒரு நிமிடம் போவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20 அதிகாரத்தில் அங்கே பவுல் என்ன கூறுகிறான் என்று பார்ப்போம். பவுல் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாகவே அவன் அவ்வாறுதான் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். ஒரு இரவில் அந்த கொந்தளிக்கும் கடலில் பவுலுக்கு உண்டான தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இப்பொழுது அதை குறித்த யாவும் இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20 27 வசனத்திலிருந்து நாம் இப்பொழுது ஆரம்பிப்போம். நாம் இவ்வசனத்தை வாசிக்கையில் மிகவும் கவனமாக கேளுங்கள். இப்பொழுது இங்கே இந்த பவுல் ஒரு தீர்க்கதரிசியானபடியால் வரப்போகும் காரியத்தை முன்னுரைக்கிறான். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனிதன், ஓ, அந்நாளில் நான் அங்கே நின்று இரத்த சாட்சிகளுக்குரிய அந்த கிரீடமானது அவரது சிரசில் சூட்டப்படுவதை காண வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கே அழுகை என்ற ஒன்று இருக்குமானால் நானும் அழுவேன். நான் அப்பொழுது பவுலை பார்த்து ஆர்ப்பரித்திடுவேன். பிரகாசமும் அழகுள்ளதுமான அங்கியணிந்து மகத்தான அப்போஸ்தலனும் பரிசுத்தமானுமாகிய பவுலை பாரி நாம் யாவரும் அங்கே செல்லுகையில் நிச்சயம் ஆர்ப்பரிப்பு உண்டென்று கருதுகிறேன். நீங்கள் அப்படி செய்வீர்களா? இப்பொழுது தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. சரியா? இப்பொழுது கிறிஸ்தவர்களே, இந்த பக்கம் பாருங்கள். நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அல்லாமல் வேறு விதமாக ஞானஸ்தானம் பெற்றவர்களை மீண்டும் சரியானபடி ஞானஸ்தானம் பெறும்படி மக்களுக்கு கட்டளையிட்டது யார்? அவன் தேவனுடைய முழு ஆலோசனையும் பிரசங்கித்தான். அது சரிதானே? சரிதானே. 1 தெசலோனிக்கேயர் 1:8 என்று நான் நினைக்கிறேன். எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அங்கே பவுல் என்ன கூறுகிறான்? நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் வானத்திலிருந்து ஒரு தூதன் நாங்கள் பிரசங்கித்ததை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் மீண்டும் எடுக்கும்படி மனிதருக்கு கட்டளையிடாமல், பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும், அது வானத்திலிருந்து வருகிற தூதனாய் இருந்தாலும் சரி, ஏன் அது ஒரு பேராயரோ, போப்பிற்கு அடுத்தவரோ, அல்லது ஒரு பொது கண்காணிப்பாளரோ, அல்லது ஒரு போதகராயினும் சரி, அவர் எப்படிப்பட்டவராயினும் சரி, அக்கறை இல்லை. வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது நாங்கள் பிரசங்கித்ததை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அது உண்மை, அது சரிதானே. அவன் என்ன கூறினான்? அது கலாத்தியர் 1:8 உள்ளது. நான் அதை குறித்து சற்று நினைக்கிறது. சரி, நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது கலாத்தியர் 1:8 ஆகும். பவுல் என்ன கூறினான் என்பதை பாருங்கள். இப்பொழுது இங்கே அவன் கூறுகிறான், இப்பொழுது 27 வசனம் என்றே நான் நினைக்கிறேன், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. இப்பொழுது இவ்வசனத்தை கவனியுங்கள், இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். யார் சம்பாதித்தது? யாருடைய ரத்தம் அது? அது தேவனுடைய ரத்தம் என்று வேதம் கூறியுள்ளது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால், சரிதானே, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை வைப்பதற்கு நாம் தேவனுடைய ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் கூறியுள்ளது. அதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? நிச்சயமாக அதுவே அதை செய்கிறது. சரி, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி வரப்போகிற காலத்திற்குள் உற்று நோக்கி சம்பவிக்க போகிற காரியத்தை அமனிதன் பார்க்க முடிந்தது என்பதை கவனியுங்கள். சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அநேக ஆண்டுகள் கடித்து ஒரு கூட்ட மனிதர்கள் எழும்பி ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்க விரும்பினார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை அகற்றிவிட்டு பரிசுத்த ஆவியை சபையை விட்டு தள்ளிவிட்டு பேராயர்கள், போப்புக்கள், குருமார்கள் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அறிவித்து சபையார் தங்கள் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம் என அனுமதித்து விட்டார்கள். அவர்களை நரகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டி சபை குருவானவர் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய அதற்குரிய கட்டணமான குருக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றும், இன்னும் இதை போன்ற மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அதுவே நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம். நான் அதை வெறுக்கிறேன் என்று தேவன் உரைத்தார். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் தேவன் அதை வெறுப்பதாக கூறினாரா? நானும் அதை பார்க்கட்டும் என்கிறீர்கள். இப்பொழுது அவர் அவ்வாறு சொன்னாரா என்று பார்ப்போம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிளிகளை நீயும் வெறுக்கிறாய். இது உள்ளத்தில் உண்டு. தேவன் ஒரு சாபனத்தை வெறுக்கிறார், அது சரியா? அவர்கள் அங்கே என்ன செய்ய விருந்தார்கள் என்றும் என்ன செய்துவிட்டார்கள் என்பதையும் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வந்த ஒவ்வொரு சபை காலத்திலும் அவர்கள் அதையே செய்தார்களா இல்லையா என்பதை கவனியுங்கள். தேவன் ஒரு சாபனத்தை வெறுக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்பொழுது பவுல் ஓநாய்கள் வரும் என்று எச்சரித்தான். அதுதான் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகமாக ஆகியது. அவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள லேவிய முறையின்படியான ஆசாரியத்துவ குருத்துவ முறையை உண்டாக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அம்முறையானது புதிய ஏற்பாட்டு உபதேசத்திற்கு முற்றிலும் அந்நிய காரியமானதாகும். ஆமென். நிக்கோ என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் நிக்கோ என்ற வார்த்தைக்கு வென்று மேற்கொள்ளுதல் என்று பொருள். எதை மேற்கொள்ளுதல்? சபையை, பரிசுத்தாவியை. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசுவையும் விசுவாசிகள் மத்தியில் உண்டாயிருக்கும் அற்புத அடையாளங்களையும் சபையை விட்டு அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு மனிதனை போப் அல்லது மாம்சிகமான போப்பாண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவரை அல்லது ஒரு கண்காணி ஆகிய பதவிகளுக்கு தங்கள் வாக்குகளினால் தேர்ந்தெடுத்து அவர்களை சபையின் மேல் பரிசுத்த மனித ஒழுங்கு என்ற மனித ஒழுங்கின்படி அதிகாரிகளாக வைத்து விட்டார்கள். அதனால் பரிசுத்த ஆவியையே சபையை விட்டு நீக்கி விட்டார்கள். அவர்களை அவர்கள் மேய்ப்பர்கள் என்று பொருள்படுகிற போதகர்கள் என்று அடைக்காமல் பிதாவே என்று அடைக்கின்றனர். ஆனால் இயேசுவோ பூமியின் மேல் எந்த மனிதரையும் பிதா என்று அடைக்காதீர்கள் என்று சொன்னார். அந்த தீமையான காரியத்தை பார்த்தீர்களா? நாம் என்ன செய்துவிட்டோம்? ஓ, நாம் முடிக்க முடிந்தால் நலமாயிருக்கும். இவ்வாறு இந்த இரவுகளில் எல்லாம் நாம் எல்லாவற்றையுமே ஒரேடியாக சேர்த்து வைத்து பார்க்காமல் இருப்பது நலமென்றே எண்ணுகிறேன். நாளை இரவு வெளிப்படுத்துகிற விசேஷம் 12 அதிகாரத்தை படித்து அதில் உள்ள அந்த பழைய மகாவேசி உட்கார்ந்திருக்கிறதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவ்வாறு அவள் அழைக்கப்பட்டதற்கு காரணம் அவள் தேவனுக்கு எதிராக வேசித்தனம் செய்தாள். அவள் தன்னை விதவை என்று அழைத்துக் கொண்டாள். அவள் தானே வேசிகளுக்கெல்லாம் தாயானவள், அது சரிதானே? இப்பொழுது நாமோ அது ரோமாபுரி என்பதை அறிவோம். ஏனென்றால் அவள் ஏழு மலைகளின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு காரியமும் சரியாக அவளில் உள்ள ஒரு மனிதன், மிருகத்தின் லக்கம் போன்றவை. அது என்னவா இருந்தது என்பதை நாம் யாவரும் முந்தைய பாட போதனையில் இருந்து அறிந்துள்ளோம். ஆனால் அதனுடைய வருத்தமான காரியம் என்பதில் அவள் வேசிகளுக்கெல்லாம் தாயானவள் என்பதேயாகும். இங்கே ரோமாபுரியில் அவள் ஆரம்பித்ததன் காரியம் இதுதான். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றே தங்களை அழைத்துக் கொண்டார்கள், அப்படித்தான் துவங்கினார்கள். கவனியுங்கள், இதை மேம்படுத்த தேவன் எனக்கு உதவி செய்யட்டும். ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இது போன்ற சபையில் இருந்து கொண்டு அவர்கள் சடங்காச்சார ரீதியில் மாறினார்கள். அவர்கள் மாறுபாடு உள்ளவர்களாக மாறி தங்களுக்கென ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டனர். இருண்ட காலத்தில் அவர்கள் சபையை அரசுடன் ஒன்றாக இணைத்து விட்டனர். அரசும் சபையும் ஒன்றாக இணைந்த நிலையில் அது எவ்வாறு ஆகியது? கிறிஸ்தவ சபையாக இருக்க வேண்டியது பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை என்று அழைக்கப்பட்டது. கத்தோலிக்கம் என்றால் அகில உலக என்று பொருள். மகத்தான அகில உலக கிறிஸ்தவ சபை. அந்நிய பாஷைகளில் பேசுபவர்களையும் ஆர்ப்பரிக்கிறவர்களையும் பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிறவர்களையும் அவர்கள் வேத புரட்டர்கள் என்று அழைத்தனர். இறுதியாக யாராவது இந்த முறையில் தேவனை தொடர்ந்து கொள்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை பலாத்காரமாக மிரட்டி கத்தோலிக்க மதத்தை தழுவிக்கொள்ள அவர்கள் வற்புறுத்தப்பட்டனர். அதற்கு இணங்க மறுத்தால் அவர்களோ சிங்க கபியில் தூக்கி எறியப்பட்டனர். சபைக்குண்டான உபத்திரவ காலத்தின் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் உபத்திரவம் தொடர்ந்தது. ஆனால் சபையோ ஒருபோதும் மறிக்கவே இல்லை. அதை நீங்கள் கொல்ல முடியாது. அது இறுதி வரை ஜீவிக்கும். முடிவில் அதற்கு ஜீவ கிரீடம் கொடுப்பதாக தேவன் கூறியுள்ளார். அது அந்த உபத்திரவ காலங்களின் வழியாக வந்தது. அதன் பிறகு மார்ட்டின் லூதர் வந்து சபையின் காலத்தை தொடரச் செய்து நீதிமான் ஆகுதல் என்பதன் கீழ் சபையை திருப்பினார். லூத்தர் மறித்த பிறகு என்ன நேரிட்டது? லூத்தரன் சபையை அவர்கள் ஸ்தாபித்த பொழுது என்ன செய்தார்கள்? தங்கள் பிறப்புரிமையை அல்லது சேஷ்டபுத்திர பாகத்தை ரோமானிய கொள்கையிட மீண்டும் விட்டுக் கொடுத்தனர். அது முற்றிலும் உண்மை. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோ அதை விட்டு வெளியேறினார். வெஸ்லி அதை கண்ணுற்றார். வெஸ்லி, ஒயிட்ஃபீல்ட், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட், ஆஸ்பரி மற்றும் இவர்களைப் போல் இன்னும் அநேகர் மகத்தான எழுப்புதல் பிரசங்கிகளாக இருந்தார்கள். அந்நாளில் இவர்கள் உலகம் ரட்சிப்படைய காரணமாயிருந்தனர். அந்த பிலடெல்பியா சபையின் காலத்தில் அவர்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. இங்கிலாந்தும் அமெரிக்காவும் கூட ரட்சிப்பை கண்டடைய எழுப்புதல் காரணமாயிற்று. அவர்கள் கூட்டங்களில் புறம்பே தள்ளப்பட்டு உருளும் பரிசுத்தர் என்று அழைக்கப்பட்டனர். மெத்தோடிஸ்டுகளே, நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள். அக்காலத்திய மெத்தோடிஸ்டுகள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி அவர்கள் தரையில் விழுந்தபோது அவர்கள் மேல் தண்ணீர் தெளித்து அவர்களுக்கு விசிறி விட்டிருக்கின்றனர். அது உண்மை. தேவனுடைய வல்லமையின் கீழ் அவர்கள் இருந்தபோது அவர்கள் மிகவும் துள்ளி குதித்தனர். அவர்களிடம் துள்ளி குதித்தல்கள் உண்டாயிருந்தனர். பரிசுத்தாவின் வல்லமையினால் அசைக்கப்பட்ட போது அந்நாட்களில் அவர்கள் இவ்வாறு துள்ளி குதித்தனர். இப்படியாக இருக்கிறது மெத்தோடிஸ்டுகளின் வரலாறு. அதிலிருந்து போலிகள் வெளிவந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக ஆகிவிட்டனர். அவர்கள் இந்த மெத்தோடிஸ்ட், பழமையான மெத்தோடிஸ்ட், அந்த மெத்தோடிஸ்ட், இந்த மெத்தோடிஸ்ட் என்றெல்லாம் ஏற்படுத்திக் கொண்டு இறுதியில் இப்பொழுது மெத்தோடிஸ்டுகள் தங்களுடைய பாடல் புத்தகங்களில் இருந்து ரத்தம் என்ற வார்த்தையே அகற்றிவிட விரும்புகிற அளவிற்கு வந்துவிட்டார்கள். அன்று நாள் இரவில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை காண என் தாயார் என்னை கூப்பிட்டார். அதில் தோன்றிய இந்தியானாவில் உள்ள மெத்தோடிஸ்ட் போதகர் ஒருவர் சபையில் சுழன்று ஆடும் ராக் அண்ட் ரோல் நடனத்தை கற்பித்துக் கொடுக்கிறாராம். அவர் அந்த நிகழ்ச்சியில் சபைக்குள் இருக்க வேண்டிய இந்த அழகான கலையை நாம் காண தவறிவிட்டோம் என்பது ஒரு அவமானமாய் உள்ளது என்று கூறினாராம். அது ஒரு கள்ள தீர்க்க தரிசிக்குள் இருக்கும் பிசாசு. உண்மையே, நான் இவ்வாறு சொல்வதன் மூலம் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்த விரும்பவில்லை சகோதரனே. அது தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. இவ்வாறு கூறுவதனால் நான் ஒருவேளை உங்களை கோபமடைய செய்தாலும் உங்களை வேத வாக்கியங்களை படிக்க செய்து தேவனோடு உங்களை சரி செய்து கொள்ளும்படி செய்வேனே அல்லாமல் இதை உங்களுக்கு கூறாமல் இருப்பதனால் நீங்கள் முடிவில் கைவிடப்பட்டிருக்க நான் விரும்ப மாட்டேன். இப்பொழுது நீங்களோ என்னை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளில் நீங்கள் என் தோளில் உங்கள் கரத்தை போட்டு சகோதரன் பிரணாம் அவர்களே, அது சத்தியமாக இருக்கிறது என்று கூறுவீர்கள். இங்கே இப்பொழுதே அவர்கள் அதற்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அது அங்கேதான் இருக்கிறது. வேதமோ அவர்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று கூறியிருக்கிறது. வெஸ்லிக்கு பிறகு, வெஸ்லி அதை செய்தார் என்றால் அதற்கு பிறகு பெந்தேகோஸ்தையினர் வந்தார்கள். அவர்கள் வரங்கள் திரும்பளிக்கப்படுதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் போன்றவற்றை பெற்றார்கள். எவ்விதமாக தானிய விதையானது நிலத்திலிருந்து முளைத்தெழுந்து வருகிறதோ அதே போல் முதலாவதாக அவ்விதை பூமியில் விதைக்கப்பட்டதும் அழுகிறது. அதன் பிறகு இரண்டு முளைகள் வருகின்றன. நீங்கள் ஒரு தானிய வயலுக்குள் சென்று பாருங்கள். அந்த முளையானது வளர்ந்து வயலில் பட்டு கொஞ்சம் போன்ற அமைப்பு உண்டாகிறது. இது முதலில் லூத்தரனாக இருந்தது. பட்டுக்குஞ்சம் இது என்னவா இருந்தது? மெத்தோடிஸ்ட். மகரந்தம் சகோதர சிநேகம், சுவிசேஷ ஊழியம், மகரந்தம் மற்றவற்றுக்குள்ளாக செல்லுதல். ஏன் இயற்கையே இந்த சபை காலங்களை பற்றி கூறுகிறது. லூத்தரின் காலத்தின் குழப்பமான நிலையிலிருந்து மெத்தோடிஸ்ட் காலம் வெளிவருகிறது, வந்து சகோதர சிநேகத்தாலே சுவிசேஷ காலத்திற்குள் பிரவேசிக்கிறது. மிஷினரி ஊழியத்தின் காலம் அது. மெத்தோடிஸ்டுகளின் காலம்தான் உலகம் இதுவரை அறிந்திராத மகத்தான மிஷினரி ஊழியத்தின் காலத்தை அளித்தது. அது உண்மை. அது தன் மகரந்த பொடியை எங்கும் தெளித்தது. அதிலிருந்து என்ன புறப்பட்டு வந்தது? பயிரின் குஞ்சத்திலிருந்து தானியத்தின் கதிரானது வந்தது. அதுதான் பெந்தேகோஸ்தையினர். பூமியில் விதைக்கப்பட்ட தானியத்தைப் போலவே மேலே வருவது இருக்கிறது. இலையல்ல, பட்டுக்குஞ்சம் அல்ல, ஆனால் ஒரு தானிய மணி. பெந்தேகோஸ்தையினர் தற்போது அந்த தானிய மணியின் மேல் பூஞ்சானம் பிடித்தது போனதாக ஆகிவிட்டார்கள். அதனால் அந்த மணியை பார்க்க இயலாதபடி ஆகிவிட்டது. இப்போது அதை சுத்தம் பண்ண வேண்டிய வேலையாயிருக்கிறது. ஆமேன். பெந்தேகோஸ்தையினர் என்ன செய்தார்கள்? மெத்தோடிஸ்ட்களைப் போலவே இவர்களும் செய்தார்கள். ஸ்தாபனம் ஏற்படுத்திக் கொண்டு ஒரு சாரார்த்தங்களை நாங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அழைத்துக் கொண்டனர். இன்னொரு கூட்டத்தினர் நாங்கள் பெந்தேகோஸ்தே பரிசுத்தம் என்று அழைத்துக் கொண்டனர். மற்றொரு கூட்டத்தினரோ நாங்கள் ஒரு துவ கூட்டத்தினர் என்றனர். நாங்கள் இருத்துவ கூட்டத்தினர் என்றனர். ஏனையோர் இப்படியாக அவர்களில் அநேக பிரிவினர் தோன்றிவிட்டார்கள். என்ன? ஒன்று ஒரு திமிழ் ஒட்டகம், இன்னொன்று இரு திமிழ்கள் உள்ள ஒட்டகம், மற்றது மூன்று திமிழ்கள் உள்ள ஒட்டகம். இப்படியாக பல்வேறு கூறுகளாக இருக்கிறார்கள். ஓ, இப்படிப்பட்ட பல்வேறு வகையான ஸ்தாபனங்கள் 60 அல்லது 30 அல்லது 40 மேலே உள்ளன. அவர்கள் என்ன செய்தார்கள்? மறுபடியும் ரோமானிய கொள்கைக்குள் போய் ரோமன் கத்தோலிக்க சபையின் ஞானஸ்தானத்தை கொடுத்தனர். வேதத்தில் எவராவது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டனரா என்பதை எனக்கு காண்பிக்கும்படி பெந்தேகோஸ்தையினரை நான் கேட்கிறேன். கத்தோலிக்க சபையை தவிர அதற்கு வெளியில் அதற்கு முன்பு வேறு எவராவது எப்பொழுதாவது இவ்வாறு ஞானஸ்தானம் கொடுத்தார்களா என்பதை எனக்கு எந்த பேராயராவது, போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள எவராவது, எந்த போதகராவது காண்பிக்கட்டும் என்று நான் கேட்கிறேன். லூத்தர் கத்தோலிக்கத்தை விட்டு வெளியேறிய போது தன்னோட ஞானஸ்தானத்தையும் மற்றும் கத்தோலிக்க மதத்தின் ஞான உபதேசம் மற்றும் ஏனைய காரியங்களையும் கொண்டு வந்தார். அதன் பின்வந்த மெத்தோடிஸ்டுகள் அதில் தொடர்ந்து நீடித்தனர். பெந்தேகோஸ்தையினரே, நீங்கள் வெட்கமடைய வேண்டும், சுத்தப்படுத்துங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பிச் செல்லுங்கள், மனம் திரும்புங்கள். இல்லாவிடில் தேவன் உங்கள் நடுவில் இருந்து விளக்கு தண்டை அகற்றி விடுவார். உங்கள் நடுவில் நீங்கள் பெற்றிருக்கும் ஒளியும் அகன்றுவிடும். ஆமேன். சரி, சபைக்கு தலைவராயிருந்த பரிசுத்த ஆவியை அவர்கள் அகற்றிவிட்டு மனிதனுடைய ஒழுங்காகிய பரிசுத்த ஒழுங்கு எனப்பட்டதை கொண்டு வந்து அதை சபையின் மேல் வைத்தனர். போதகர்கள் மேய்ப்பர்கள் என்று அவர்களை அழைக்கவில்லை. நாம் போதகர்கள் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். அதுவே போதகர் என்ற வார்த்தையின் பொருளாகும். ஆனால் பிதா போப்பாண்டவரின் அடுத்த ஸ்தானத்தில் உள்ள குருவானவர் தலைமை பேராயர் பொது கண்காணி என்றெல்லாம் அழைக்கப்படலாகினர். இந்த காரியத்தையோ உண்மையானவர்கள் வெறுத்தனர். அவர்கள் இவ்விதமான கிரியைகளை வெறுப்பதை குறித்து தன்னுடைய அங்கீகாரத்தை தெரியப்படுத்தும்படி தேவன் நானும் இதை வெறுக்கிறேன் என்றார். ஏனெனில் சபைக்கு பொது கண்காணி, தலைமை பேராயர், போப் ஆகியவற்றை தேவன் தாமே வகிக்கிறதாக இருக்க வேண்டும். அவர் தனிப்பட்ட நபரோடு கிரியை செய்து இடப்படுகிறார். ஒரு ஸ்தாபனத்தோடு அல்ல, ஒரு தனி நபரிடம்தான் தேவன் கிரியை செய்கிறார். இப்பொழுது விசித்திரமான ஒரு காரியம் நாம் முடிக்கப் போகிறபடியால் கவனியுங்கள். நமக்கோ இன்னும் ஒரு வசனம் உள்ளது. இங்கேதான் கத்தோலிக்க சமயத்தின் கோட்பாடு ஆரம்பமாகிறது. அதாவது அப்போஸ்தல பட்டத்திற்கு வம்சாவளியில் வாரிசு முறை. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அப்போஸ்தல உத்தியோகத்திற்கு வம்சவழியில் வாரிசாக ஏற்படுதல். கத்தோலிக்க சமயத்தவரோ இன்றைக்கு இருக்கும் போப் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாரிசு என்று கூறுகிறார்கள். அப்போஸ்தல உத்தியோகத்திற்கு வம்சவழியாக வாரிசாக வந்திருக்கிறவர் என்கின்றனர். அப்படி ஒரு காரியம் கிடையவே கிடையாது. எவ்வாறு உங்களுடைய மாம்சீக பால் உணர்வினால் பரிசுத்தமான ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த இரட்டையர்கள் ஏசாவும் யாக்கோவும் ஆவார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன் ஒரு கிறிஸ்தவனாகவும் அவர்களில் மற்றொருவன் ஒரு பிசாசாகவும் இருந்தான் என்பதை பார்த்தீர்களா? அது எப்படி முடியும்? ஏனெனில் பாவம் பாவம்தான், பால் உணர்வு பால் உணர்வுதான். ஆனால் தேவனோ புதிய பிறப்பை கொடுக்கிறார். தேவன் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்னரே தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிவீர்களா? வரலாற்றாளர்கள் எழுதியுள்ளதை நாம் வாசிக்கும் வரைக்கும் காத்திருங்கள். இரேனியஸ் எவ்வாறு உலக தோற்றத்திற்கு முன்னரே தேவன் அவரை தெரிந்து கொண்டதற்காக தேவனுக்கு சோத்திரம் செலுத்தினார்? பரிசுத்த மாற்றினும் மற்றவர்களும் அதற்காக எவ்வாறு அவருக்கு சோத்திரம் செலுத்தினார்கள்? தேவனுக்கு சோத்திரம் செலுத்தினார்கள். ஜனங்கள் அவரை குறித்து பேசுகையில் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று கூறினர். அது வேதபூர்வமானது. அந்த சகோதரர்கள் தேவனோடு ஓரணியில் நின்றிருந்தனர். 1500 ஆண்டுகால இருண்ட யுகத்தின் வழியாக வந்த இந்த சபையானது விளக்கில் கரும்புகை பிடித்தல் எவ்வாறு விளக்குளியை மறைக்குமோ அதுபோல ஒளியை மறைத்த நிலையில் இருக்கிறது. ஆனால் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தர் கூறினார். வம்ச பரம்பரையாக அப்போஸ்தல பட்டத்திற்கு வாரிசு உருவாகுதல். ஒருவர் பின் ஒருவராக வருகிறார்கள். ஒருவர் போப்பாக வேண்டுமென்றால் போப்புகளின் வம்சாவளியில் நீங்கள் வந்தவராக இருக்க வேண்டும். ஓ, என்ன என்ன, அது அர்த்தமற்றது. சபையின் ஜனங்கள் தங்கள் பாவத்தை விட்டு வெளியே வரவும் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படவும் குருமார்களிடம் பாவ அறிக்கை செய்யவும் அதற்காக சபையின் குருவானவர் ஜெபிக்க வேண்டுமானால் அவருக்கு பணம் செலுத்த வேண்டும். புராட்டஸ்டன்ட்களும் அதே போல் செய்கிறார்கள். தங்கள் மேய்ப்பரை முதுகில் தட்டி கொடுத்து உலகத்தாரை போல ஜீவிக்கிறார்கள். மேய்ப்பன் எப்படி தேவனை அறிந்திருக்கவில்லையோ அதே போல் சபையோரும் தேவனை அறிந்திருக்கவில்லை. இந்த விதமான நிலையில் அந்த மேய்ப்பனுடைய சபையில் தங்கியிருக்க அனுமதித்து அவர்களை சபையின் அங்கத்தினர்கள் என்று அவர் அழைக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் அவர்களுக்கு அறிவித்து விடுகிறார். அவர்கள் மறுபடியும் பிரமாதப்படுகிறால் அந்நாளிலே எந்த அளவுக்கு ஏமாறப் போகிறார்களோ. பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். பரிசுத்த ஆவியாலே அல்லாமல் ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று கூற முடியாது. எபேசு சபை காலத்தில் இருந்த உண்மையான சபையானது இப்படிப்பட்ட மெருகேற்றப்பட்ட புத்திசாலித்தனமான பேச்சுக்களினால் ஏமாறவில்லை, வஞ்சிக்கப்படவில்லை. அதை அவர்கள் வெறுத்தனர். அவர்கள் வஞ்சிக்கப்படவே இல்லை. உண்மையான சபை வஞ்சிக்கப்பட முடியாது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். இந்த நபர்கள் கொண்டிருந்த கள்ள வெளிப்பாடுதான் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகமாக இருந்தது. அது தேவனுடைய வார்த்தையோடு ஒவி போகவில்லை. ஒரு குருவானவரிடம் அறிக்கை செய்தல் என்ற ஒரு காரியம் போதிக்கப்பட்டுள்ளது என்பதை வேதத்தில் எங்கு கண்டீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாவமன்னிப்பிற்காக தெளித்தல் என்ற ஒரு போதகம் வேதத்தில் போதிக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் எங்கே வாசிக்கிறீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள். யாராவது தங்களது பாவம் மன்னிப்புக்கென பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்களா என்பதை நீங்கள் வேதத்தில் எங்கே காண்கிறீர்கள்? ஐக்கியத்தின் வலதுகரத்தை கொடுத்து பெயரை சபையின் புத்தகத்தில் பதித்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்பதை வேதத்தில் நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள்? இந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் எங்கே காண்கிறீர்கள்? அது என்ன? வேத வார்த்தையோடு சரியாக இல்லாத நிக்கோலாய் மதஸ்தராகிய குருத்துவம் தான் அது. நான் அவைகளை வெறுக்கிறேன் என்று தேவன் கூறினார். வேத வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள் சகோதரர்களே. இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் அதற்கு பொறுப்பல்ல. வாக்குவாதம் செய்வதாக இருந்தால் இயேசுவினிடத்தில் அதை செய்யுங்கள். வார்த்தைக்கு முரணாக உள்ள கள்ள வெளிப்படுத்தல்கள், அவர்களை தேவன் பொய்யர், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ளத்திற்கு தரிசிகள் என்று அழைத்தார். ஆனால் உண்மையான சபையோ பரிசுத்த பவுலுடைய மூல உபதேசத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பவுல் போதித்த தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தொடர்ந்து வரும் அற்புத அடையாளங்களையும் விடாமல் பற்றிக் கொண்டவர்களாக இருந்தனர். ஆமென். தெளித்தல் என்ற வார்த்தையை தேவன் எங்காவது உறுதிப்படுத்தி உள்ளாரா என்பதை எனக்கு காட்டுங்கள் பார்க்கலாம். வெறுமன கைகளை குளித்துக் கொள்வதையும் சபையின் பதிவேட்டில் தன் பெயரை பதித்துக் கொள்வதையும் தேவன் எங்காவது உறுதிப்படுத்தி அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் மற்ற மகத்தான காரியங்களையும் செய்திருக்கிறாரா என்பதை எனக்கு காண்பீங்கள் பார்க்கலாம். வெறுமன கைகுலுக்கிக் கொண்டு சபையின் புத்தகத்தில் பெயரை பதிவு செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும் என்றெண்ணி இன்னமும் புகையிலையை மென்று கொண்டு, புகைத்துக் கொண்டு, மதறந்திக் கொண்டு, பொய்களை கூறிக்கொண்டு, சீட்டு விளையாடிக்கொண்டு, கொஞ்சம் களியாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓ இரக்கம், அது மாம்சமான கள்ளத்திற்கு தரிசி. ஆமையா, தேவனுடைய வழியோ பரிசுத்தமானது. இங்கிருக்கிற கிறிஸ்துவின் சரணத்தின் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் இவ்விஷயம் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்கிற வரைக்கிலும் தேவன் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பலியானது பரிசுத்தமான கரங்களினால் படைக்கப்பட வேண்டும். அது உண்மை. பிரதான ஆசாரியனானவன் தேவ சமூகத்தில் பலி செலுத்துவதற்கு முன்னால் அதற்காக அங்கு அவன் நடந்து உள்ளே வருவதற்கு முன்பே பரிசுத்தமாக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு பரிமள தைலம் பூசப்பட்டிருக்க வேண்டும். அது உண்மைதானே? அப்படி இல்லாமல் உங்கள் அயலகத்தாரோடு சண்டையிட்டுக் கொண்டு, ஏமாற்றி, திருடிக்கொண்டு, வாக்குவாதம் செய்து கொண்டு, சண்டையிட்டுக் கொண்டு இருந்துவிட்டு இங்கே உள்ளே வந்து ஓ தேவனாகிய கர்த்தாவே, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்றெல்லாம் எவ்வாறு கூற முடியும்? அவர்களில் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று மக்கள் கூறுகிறார்கள். அதனால் அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள் என்றாகிவிடாது. அவர்கள் சத்தமிடுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அதுவும் கூட அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள் என்றாகிவிடாது. பரிசுத்த ஆவி என்பது ஜீவனாகும். எபிரேயர் 6 வேதமோ தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளப்பிக்கும் நிலம். ஆனால் முச்செடிகளையும் முள்புண்டுகளை முளப்பிக்கிற நிலமோ சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று உரைத்துள்ளது. சூரியனானது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்கிறது. மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது. மழையானது கோதுமை பயிரை நாம் அவ்வாறே அழைப்போம் முளைக்க செய்ய வருகிறது. நிலத்தில் உள்ள ஒவ்வொரு களைக்கும் கூட அம்மழை வருகிறது. கோதுமை பயிர் தாகமாக இருக்கிறது, அதே போல் களையும் தாகமாக இருக்கிறது. கோதுமைக்கு நீர் பாய்ச்சுகிற அதே மழைதான் தலைக்கும் நீர் பாய்ச்சுகிறது. அந்த சிறிய கோதுமை பயிரானது தன் தலையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த மழை கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறது. பக்கத்தில் இருக்கும் களையும் கூட தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, மழை கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுகிறது. ஆனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். அது சரி, அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். 7 அதன் பின்னர் நாமோ முடிக்கப் போகிறோம். இது கடைசி சபை காலமாய் உள்ளது. இப்பொழுது நாம் கிட்டத்தட்ட 5 அல்லது 10 தாமதமாக முடிப்போம். அப்படியே 1 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவருக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயங்கொள்ளுகிறதற்கு உங்களுக்குள்ள வழி இதுவே என்பதை பாருங்கள் நண்பர்களே. முதலில் நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நீங்கள் கனியை புசிக்க முடியும். அது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கானதாய் உள்ளது. கடந்த இரவில் உண்டாயிருந்த நம்முடைய உபதேசத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? யோவான் எந்த ஒன்றையும் காணும் முன்னர் அவன் முதலில் ஆவிக்குள்ளாக வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு பாப்டிஸ்ட் அல்லவென்றால் நான் அவருக்கு சிறு கொடுக்க மாட்டேன் என்று எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள்? அவர் ஒரு பிரசுத்தேரியன் அல்லவென்றால் நான் அவருக்கு சிறு கொடுக்க மாட்டேன், என் சபை போதிக்கிற விதமாக சரியாக அவர் போதிக்காவிடில் நான் அவருக்கு சிறு கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். நீங்கள் ஜெயங்கொள்ளப் போகிறதில்லை, நீங்கள் இன்னும் ஆவிக்குள்ளாகவில்லை, நீங்கள் யாவரும் ஒழுங்கற்று காணப்படுகிறீர்கள். தேவனுடைய ஆவிக்குள்ளாகி கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் பொருத்தமானது என்று காண்கிற எதையும் எனக்கு வெளிப்படுத்தி அதை என்னிடத்தில் கொண்டு வாரும் என்று அவரிடம் கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் சரியான வழியில் வந்து விடுவீர்கள். அது உண்மை. வேதாகமத்தில், ஆதியாகமத்தில் மூன்று இடங்களிலும், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் மூன்று இடங்களிலும் ஜீவ விருட்சத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். அன்றைக்கு அதை குறித்து நாம் பார்த்தோம் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாயிற்றுக்கிழமை நேற்று பார்த்தோம். பிசாசானவன் வேத வாக்கியங்கள் யாவற்றையுமே வெறுக்கிறான், ஆனால் அவன் ஆதியாகமம் மற்றும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை மிகவும் மோசமாக வெறுக்கிறான். ஆதியாகமம் மிகவும் நம்பத்தகுந்ததால் அவர் அதை எதிர்க்கிறான். அதில் கூறப்பட்டுள்ளவைகள் உண்மையல்ல என்று மக்கள் நம்பும்படி செய்ய அவன் விரும்புகிறான். ஆதியாகமத்தில், ஆதியில் அவர்களுக்கு என்ன சம்பவித்தது என்று தேவன் கூறினாரோ அதன்படி காரியம் நடக்கவில்லை, இந்த சிருஷ்டிப்பு இவ்வாறு உள்ளதற்கு காரணம் மற்றொரு காரியம் என்றே அவன் கூறுகிறான். ஆகவே அந்த விதமாகவே அவன் தாக்குகிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தை விட்டு மக்களை சாத்தான் விலகி போக செய்கிறான். ஏனெனில் அப்புத்தகம் இயேசுவே தேவன் என்றும், சாத்தான் தான் அந்த பிசாசு என்றும், அவனோ நாசமடைய போகிறான் என்றும், தேவனுடைய வாசலத்துக்கு போக போகும் பரிசுத்தமாக்கப்பட்ட சபையின் மகிமையை பற்றியும், கள்ளத்தீர்க்கதரிசிக்கு ஏற்பட போகும் முடிவை பற்றியும், மற்றும் பொய்யையும் தீங்கானவைகளையும் நடப்பிக்கிற அனைவரும் அக்னி கடலில் தள்ளப்பட போகிறதை பற்றியும் வெளிப்படுத்துகிறது. அவர்களை இப்புத்தகத்தை விட்டு பிசாசானவர் விலக்கியே வைத்திருப்பது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. ஆனால் இவ்விரு புத்தகங்களும் பரதீசியில் உள்ள ஜீவ விருட்சத்தை குறிப்பிடுகின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மரம் என்பதை பற்றி ஒரு நிமிடம் பார்ப்போம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 6 அதிகாரம் நீங்கள் வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். இயேசு நானே ஜீவ அப்பம் என்று கூறினார். இப்பொழுது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ இங்குள்ள இவ்விரு கம்பங்களையும் நமது பாடத்திற்கு அடையாள குறிப்பாக நாம் பயன்படுத்தப் போகிறோம். எனவே இப்பொழுது முடிக்கும் முன்னர், இங்கே எனது வலப்பக்கத்தில் உள்ளது தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம் என்ற மரமாகும். எனது இடப்பக்கத்தில் உள்ள மரமோ தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்ற மரமாகும். அங்கே ஜீவ விருட்சம் என்று ஒரு மரமும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்ற ஒரு மரமும் இருந்ததாக வேதம் கூறுவதை எத்தனை பேர் அறிவீர்கள்? இப்பொழுது மனிதனானவன் இந்த ஜீவ விருட்சத்தைக் கொண்டுதான் பிடிக்க வேண்டும் என்று இருந்தது. அவனோ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தொடக்கூட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்தான். அது சரிதானே. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை முதன் முதலாக தொட்ட அந்த நிமிடமே அவன் தன்னுடைய சிருஷ்டிகரிடத்திலிருந்து தன்னைத்தானே வேறுபிரித்துக் கொண்டான். அவன் முதல் முதலாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை கடித்த அதே வேளையில் தானே தேவனோடு இருந்த தன்னுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டான். இப்பொழுதோ அதை பற்றி தீவிரமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குறிப்புகளை எழுதி கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நான் தருணம் அளிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இதை தவறவிட்டுவிடக் கூடாது என்றே நான் விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் 6 அதிகாரத்தில் இயேசு, யூதர்கள் ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் குடித்து தங்கள் கரங்களை உயர்த்தி தங்கள் பிதாக்கள் ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து தண்ணீர் குடித்ததாக கூறி அதை ஒரு பரிகாச செயலாக செய்து கொண்டிருந்தனர். இயேசுவோ, வனாந்திரத்தில் இருந்த அந்த கண்மலை நானே என்றார். அவர்கள் அவரிடம், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, உனக்கு 50 வயது கூட ஆகவில்லையே, அப்படி இருந்தும் ஆபிரகாமை நீ கண்டதாக கூறுகிறாயே, இப்பொழுது நீ பைத்தியம் பிடித்தவன் என்றும், நீ ஒரு பிசாசி என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். புரிகிறதா? அதற்கு அவர், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று கூறினார். இருக்கிறேன் என்பவர் எரிகின்ற முச்செடியில் மோசேக்கு தரிசனமானார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். இருந்தேன் என்று அவர் கூறவில்லை, இருக்கிறேன். இப்பொழுது அற்புதங்களின் காலம் கடந்து போய்விட்டது என்று கூறுகிறவர்களே, அப்படி என்றால் வேதத்தில் இருந்தவராகிய நான், அந்த மகத்தான இருந்தவராகிய நான் என்று வேத வாக்கியத்தை உங்களுக்கு நீங்கள் திருத்தியே வாசித்துக் கொள்ள வேண்டும். இருந்தேன் என்பதாக அல்ல, இருப்பேன் என்பதாகவும் அல்ல, இருக்கிறேன். அதுவே எல்லா நேரத்திலும் கூறப்பட்டது. அவர் நித்தியமானவர். இருக்கிறேன் என்ற வார்த்தை நித்தியமானதாய் உள்ளது. அவர்களுடைய எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலும், ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு ஸ்தலத்திலும், ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கிறேன் என்பவராக இருக்கிறார். இருந்தேன் என்பதாக அல்ல, இருப்பேன் என்பதாகவும் அல்ல, நான் எப்படி கடந்த காலத்தில் இருக்கிறவராக இருந்தேனோ அதே போலவே இப்பொழுதும் இருக்கிறேன் என்கிறார். பாருங்கள், எக்காலத்திலும் இருக்கிறேன் என்பதாகவே இருக்கிறார். எங்கள் பிதாக்கள், நாங்கள் உன்னை அறியோம், நீ ஒரு பிசாசு என்று அறிவோம் என்று யூதர்கள் கூறினர். வனாந்திரத்தில் எங்கள் பிதாக்கள் 40 ஆண்டு காலம் மன்னாவை புசித்தார்கள் என்று கூறினர். இயேசுவோ, அவர்கள் ஒவ்வொருவரும் வனாந்திரத்தில் மரித்தார்கள் என்று கூறினார். சரிதானே, அவர்கள் யாவரும் மரித்தார்கள். ஆனால் நானோ, ஓ, நானே பரலோகத்தில் உள்ள தேவனிடமிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம், ஒரு ஜீவப்பம். அந்த அப்பத்தை புசிக்கிறவன் அவனும் மரிப்பதில்லை என்று இயேசு கூறினார். இந்த மனிதன் தன் சரீரத்தையே புசிக்க கொடுப்பானோ? எனவே அவர்கள் இப்பொழுது அவன் நிச்சயமாகவே பைத்தியம் என்றனர். ஜீவ அப்பமானது ஜீவ விருட்சத்திலிருந்து வந்ததாகும். அதிலிருந்துதான் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் புசிக்க வேண்டும் என்று இருந்தது. அவரே ஜீவ விருட்சமாயிருந்தார். இப்பொழுது ஜீவ விருட்சம் என்பது ஒரு நபராக இருந்தது என்றால், அப்பொழுது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பதும் ஒரு நபராகத்தான் இருந்தது. சர்பத்திற்கும் ஒரு வித்து இருக்கவில்லை என்று கூறுகிறீர்களே. ஜீவனானது மனிதனால் வருகிறது என்றால் ஸ்திரீயினால் மரணம் வருகிறது. ஆகவே இவள்தான் மரண விருட்சமாயிருந்தாள். இந்த சர்பமானது ஸ்திரீயானவளை கெடுத்த பிறகு அவளோ சர்பமானது என்னை வஜித்தது என்று கூறினாள். அது உண்மை. அவன் தரையில் ஊர்ந்து செல்லும் வெறும் ஒரு பாம்பல்ல. மிருகங்கள் எல்லாவற்றிலும் சர்பமானது மிகவும் தந்திரமுள்ளதாயிருந்தது. அவன் மனிதனுக்கும் மனித குரங்குக்கும் நடுவில் இருந்ததான ஒரு மிருகம். ஒரு மிருகத்தின் வித்தானது ஒரு ஸ்திரீக்குள்ளாக சென்று கருதரிக்க இயலாது. ஆனால் இவனுக்கோ முடிந்தது. இவன் மனிதனுக்கு அருகாமையில் இருந்த ஒருவனாயிருந்தான். தேவன் அவன் மேல் ஒரு சாபத்தை போட்டு அவனுடைய வயிற்றினால் ஊர்ந்து செல்லவும் கால்கள் இல்லாமற் போகவும் அவனிலுள்ள எல்லா எலும்புகளையும் அகற்றிவிட்டு மனிதனைப் போல் தோற்றம் தரும் அவனது தோற்றத்தை எல்லாம் மாற்றி போடவும் செய்தார். விஞ்ஞானமோ அதை நிலத்தில் குழி தோண்டி புதைக்க முயன்று கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய பரதீசின் மத்தியில் உள்ள தேவனுடைய ரகசியங்களில் மறைக்கப்பட்டுள்ளது. அங்கேதான் உங்களுடைய வெளிப்படுத்தல் இருக்கிறது. அவளோ காயின் என்ற தனது முதல் மகனை பிறப்பித்தாள். அது சரியா? அவன் சாத்தானின் மகனே, சாத்தானின் மகன் தான். காயினை சாத்தானின் மகன் அல்லவென்று நீங்கள் கூறினால் அவனில் வெளிப்பட்ட அந்த தீங்கு எங்கிருந்து வந்தது? தேவனுடைய குமாரனாகிய ஆதாமிடத்தில் இருந்தா வந்தது. காயினுடைய தந்தையாகிய பிசாசனத்திலிருந்தே வந்தது. காயின் கொலை செய்தான். முதல் கொலைகாரன் பிசாசாய் பிசாசின் குமாரனாயிருந்தான். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை பாருங்கள். காயினின் வம்ச வரலாற்றை கவனித்து பாருங்கள். அந்த சந்ததியில் உயிர்த்த ஒவ்வொருவரும் மகத்தான மனிதர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் விளங்கினர். அதை பற்றி வேதத்தில் படித்து பாருங்கள். அவர்கள் கட்டிடங்களை கட்டினார்கள், உலோக வேலை செய்தனர், அவர்கள் விஞ்ஞானிகளாக விளங்கினர். ஆனால் சேத்திலிருந்து வந்த அவரது வம்சத்தினரோ ஆபேல் மரித்தான். அவன் இயேசுக்கு மாதிரியாக இருக்கிறான். இயேசு மரித்தான், ஆபேல் மரித்தான், சேத் அவனது ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். மரித்தல், அடக்கமண்டப்படுதல், உயிர்த்தெடுதல், சேத்திலிருந்து தாழ்மையான பயிர் தொழில் செய்வோர், ஆடு மேய்க்கிறவர்கள் ஆகிய இத்தொழில்களை செய்யும் சந்ததியினர் உயிர்த்தனர். இப்பொழுது இயேசுவோ, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தனர், ஆனால் அவர்கள் யாவரும் மரித்தனர். ஆனால் நானோ ஜீவ அப்பமா இருக்கிறேன் என்று கூறினார். ஜீவ அப்பம் அது என்ன? அது ஏதேனில் இருந்து வந்ததாகும். இந்த அப்பத்தை புசிக்கிற எவனும் மரிப்பதில்லை. ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் புசித்து என்னென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய, ஜீவ விருட்சத்தை யாவரும் தொடாதபடிக்கு அதற்கு போகும்படியை காவல் செய்ய தூதனை தேவன் வைத்தார். சரிதானே? காரணம் அவர்களோ இந்த மரத்தின் பேரிலேயே தொடர வேண்டியதாக இருந்து மறிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். சரிதானே? இந்த மரத்தின் கனியை புசிக்கிற வரையிலும் அவர்கள் மறித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிற வரையிலும் நீங்கள் மறிப்பது நிச்சயமே. இப்பொழுது நாமோ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்னவென்று பார்ப்போம். அது என்ன செய்தது என்று பார்ப்போம். அது என்ன செய்திருக்கிறது என்று நாம் பார்ப்போம். முதலாவது காரியம் நாம் பார்ப்போம். அதுவோ அது வெடிமருந்தை கண்டுபிடித்தது. அது நமது தோழர்களை கொள்கிறது. அது உண்மை. அது வெடிமருந்தினால் ஒருவரை ஒருவரை கொள்ளுகிறது. அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து வந்த அறிவு. அடுத்தபடியாக நாம் செய்துள்ளதோ என்ன நாம் பார்ப்போம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கொண்டு நாம் மோட்டார் வாகனத்தை கண்டுபிடித்தோம். அது வெடிமருந்தை காட்டிலும் கூடுதலாக மனிதனை கொள்கிறது. ஓ ஆம். இப்பொழுது நாம் ஹைட்ரஜன் குண்டுகளை தயாரித்துள்ளோம். தேவன் எதையும் அடிப்பதில்லை. மனிதன் தன்னுடைய அறிவினாலேயே தன்னை அடித்துக் கொள்ளுகிறான். ஆனால் தேவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் அவற்றையெல்லாம் தேவன் மீண்டும் எழுப்புவார். தேவன் தன்னுடைய தொன்றையும் இழப்பதில்லை. இயேசு அவ்வாறு கூறினார். அது உண்மை. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவரை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். அது அவருடைய வாக்கு சத்தமாயிருக்கிறது. அவர்களோ தொடர்ந்து முன்னோக்கி சென்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் இருந்து புசித்துக் கொண்டு அறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு இந்த ஜீவ விருட்சத்தினத்தில் வந்துவிட்டால் அவர்களோ என்றென்றுமாய் ஜீவிப்பார்கள். எனவே இப்பொழுது ஒரு தூதனானவன் ஜீவ விருட்சத்தினத்தில் யாவரும் நெருங்கி வராதபடிக்கு துரத்திக் கொண்டிருந்ததற்கு பதிலாக சபைகளின் தூதர்கள் இது ஒவ்வொரு நபருக்கும் உரியது என்று கூறி ஜீவ விருட்சத்தினிடம் நெருங்கி போகத்தக்கதாக மனிதரை ஜீவ விருட்சத்தை நோக்கி துரத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினிடத்தில் திரும்பி வர செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னே, நீங்கள் அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சமானது நீங்கள் அதன் கனியை புசித்து தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாகி என்றென்றும் ஜீவிப்பதற்காகவே இருக்கிறது. என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரமித்ததற்குட்படாமல் மரணத்தில் நின்று நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நான் நிச்சயமாகவே உங்கள் மனதை புண்படுத்தி இருக்கிறேன். ஆனால் நான் அவிதமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருக்கவில்லை. புரிகிறதா? தேவன் அதை அறிவார். ஆனால் நான் இவ்விதமாகத்தான் இதை செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை உண்மையாகவே நீங்கள் கண்டுகொள்ள செய்ய அதுதான் சரியானபடியாகும். இன்னும் நீண்ட காலம் நாம் தங்கியிருக்க வேண்டியதா இருக்கும் என்று நான் நம்பவில்லை. நீங்கள் ஒரு சாமர்த்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்பதாக செய்ய நான் முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. அது அவ்வாறு இல்லை. மக்களோ சூழ்நிலைகளுக்கு பலியானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் பெற்றோர் யாவரும் எப்பொழுதும் அவர்களை ஒரு சபை ஸ்தாபனத்தில் போய் சேரும்படி செய்துவிட்டனர். ஆனால் சகோதரனே, நாம் பிரிந்து செல்லும் முன் ஒரு காரியம், இந்த ஒரு மேற்கோளை நான் உங்களுக்கு கூறட்டும். தீர்க்கதரிசி கூறினார், நீங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர்களா? வேதமானது தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளது. ஒரு நேரமானது வரும், அது பகலும் அல்ல இரவும் அல்ல, அது ஒரு விதமான மப்பு மந்தாரமான நாளாக இருக்கும். ஆனால் சாயங்கால வேளையில் சூரியனானது அஸ்தமிக்கிறதற்கு முன்பு வெளிச்சம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசியானவன் கூறியிருக்கிறான். சரிதானே. இப்பொழுதோ நமக்கு என்ன கிடைத்துள்ளது என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் நோக்கி பார்ப்போம். பூகோள ரீதியாக சூரியனானது எப்படி எங்கே எழும்புகிறது? அது கிழக்கில் உதிக்கிறது. சரிதானே, அது மேற்கில் போய் மறைகிறது. நான் விரும்பியிருப்பதோ, நான் நாளை இரவு ஒரு பூகோள படத்தை கொண்டு வந்து உங்களுக்கு காண்பிப்பேன். எருசலேமில் பரிசுத்தாவி விழுந்த போது அது தன் பாதையில் ஒரு பரிபூரண எட்டு என்னும் எண் வடிவத்தை போட ஆரம்பித்தது. அங்கிருந்து நேராக அயர்லாந்து தேசத்தின் வழியாக கடந்து சென்று அங்கிருந்து மேற்கு கடற்கரைக்கு வந்தது. அது மீண்டும் அப்படியே பாதையை திருப்பிக் கொண்டு வருகிறது. பூமி முழுவதிலும் அது சென்ற பாதை எட்டு என்ற எண் வடிவத்தில் போனது. அப்பாதையில் சுவிசேஷமானது சென்றது. சூரியனுடன் நாகரிகமும் பிரயாணம் செய்து வந்துள்ளது. எத்தனை பேர் அதை பற்றி அறிவீர்கள்? நீங்கள் அதை குறித்து போதிக்கப்பட்டு அதை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். மிகவும் பழமையான நாகரிகம் சீனாவில் இருந்தது. அங்கிருந்து அது கிழக்கு தேசங்களுக்கு பிரயாணம் செய்தது. பரிசுத்த ஆவியானது இவ்வாறு குமாரனின் பாதையில் சென்றது, சூரியனின் பாதையில் அல்ல. சூரியனானது பரிமூட்டத்தினூடாக இரவில் உண்டான மூடுபடியினூடாக அதன் வழியாக பிரகாசிக்கையில் வித்தானது எங்கிருந்தாலும் சரி, அது பிழைக்கும். ஏனென்றால் அனைத்து தாவர உயிர்களும் சூரியனால் தான் பிழைக்கின்றன. நாம் அதை அறிவோம். நீங்கள் புற்களின் மேல் கொஞ்சம் சிமெண்ட் கலந்த தளத்துண்டை போட்டுவிட்டாலும் அடுத்த வசந்தத்தில் அடர்த்தியாக வளர்ந்துள்ள புற்கள் எங்கே உள்ளன? சிமெண்ட் தளத்துண்டின் முனையிலிருந்து புற்கள் வெளிக்கிளம்பி வருகிறது. ஏன்? அடியில் அந்த ஜீவனானது இருக்கிறது. உண்மையான ஜீவனை நீங்கள் மறைத்து வைத்துவிட முடியாது. அச்சிறிய ஜீவனானது சூரியன் அங்கே ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தவுடனேயே அது பாதியளவான நகரத்தின் சதுக்கத்தின் பரப்புக்குள் உள்ள அந்த சிமெண்ட் தளத்துண்டினூடாக நெளிந்து வளர்ந்து பரவி வெளியே தலையை தூக்கி தேவனை துதிக்கிற அளவுக்கு வளர்ந்து விடுகிறது. உங்களால் ஜீவனை மறைத்து வைக்க முடியாது. அது உண்மை. ஜீவன் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக ஆகிவிட்டால் உங்களால் அதை மறைத்து வைக்க முடியாது. நீங்கள் ஜீவனை பெற்றுவிட்டால் அப்பொழுது ஏதோ ஒன்று உங்களுக்குள் இருந்து ஆர்ப்பரிக்கத்தான் செய்கிறது. இப்பொழுது எல்லா காரியங்களும் இப்பொழுது மறித்திருக்கின்றன. சிறிய விதைகள் வெடித்து வெளிவருகின்றன. உள்ளே உள்ள சதையெல்லாம் போய்விட்டது, அது மறித்துவிட்டது. ஆயினும் அதனுள் ஜீவனமும் இருக்கத்தான் செய்கிறது. இப்பொழுது சூரியன் வசந்த காலத்தில் பிரகாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது சிறு சிறு மலர்கள் மலர்கின்றன. யாவும் மீண்டும் தலையை தூக்கி பார்க்கின்றன. பாறை துண்டுகளின் அடியிலிருந்தும் மரக்கட்டைகளின் அடியிலிருந்தும் பாறைகளின் அடியிலிருந்தும் அவைகள் மீண்டும் எழும்பி ஜீவிக்க ஆரம்பிக்கும். சரிதானே? ஏனென்றால் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் குமாரன் பிரகாசிப்பார். அவரே நித்திய ஜீவனின் ஆக்கியோ. நித்திய ஜீவனுக்காக அவரிடத்தில் முளைப்பிக்கப்பட்டிருக்கிற யாவையும் அவர் நான் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன் என்று சொன்னபடி உயிரோடு எழுப்புவார் என்றார். நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? நித்திய ஜீவனை உடையவர்களோ கடைசி நாளில் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் உங்களை சமுத்திரத்தில் புதைத்து விட்டாலும், உங்கள் சரீரத்தை எரித்து அதை பூமியின் நான்கு திசைகளிலும் பறக்கடித்து விட்டாலும், கடைசி நாளில் தேவன் அதை எழுப்புவார். பசியோடு இருக்கும் ஒரு சிங்கத்தின் வயிற்று நிரப்பும் ஆகாரமாக நீங்கள் இருக்க வேண்டியதா இருந்தாலும், அல்லது உங்கள் சரத்தில் இருக்கும் 16 வகையான பெட்ரோலிய மற்றும் இயலுலக ஒளி இவைகளெல்லாம் சரத்தில் இருந்து அற்றுப்போக வைக்கும் அக்னி சூழலில் உங்களை போட்டு விட்டாலும், தேவன் உங்களை எழுப்புவார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமே, தேவன் அதை எழுப்புவார். இப்பொழுது இங்கே கவனியுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயினால் மறிக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனிதனால் பிழைத்திடுவான். அந்த விதமான ஜீவனில் ஸ்திரீனிடத்தில் பங்கு பெற்றவன் மறித்திட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மறிப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. பங்கு பெற்றுக் கொள்வது எந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குமோ அந்த அளவுக்கு, அதாவது ஜீவ விருட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் பங்கு பெற்றால், அதன் கனியை புசித்தால் நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள். ஜீவனை அடைவதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஆமே, அது மரணத்தை பிறப்பிப்பது நிஜமானால் அது ஜீவனை பிறப்பிப்பதும் நிஜமானதாகும். நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ள இது ஒன்றே வழியாயிருக்கிறது. இப்பொழுது சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசி கூறினார். இப்பொழுது பாருங்கள், வெளிச்சமின்றி இருளுமின்றி மந்தாரமான நாளாக அது இருக்கும். இது பகலும் அல்ல இரவும் அல்ல, அதுதானே ஒரு வகையான மேக மந்தாரமான பனிமூட்டமுள்ள குளிர்ந்த நாளாக இருக்கும். ஆயினும் சூரியன் ஒளியை தந்து கொண்டிருக்கும். பனிமூட்டம், மேகங்கள் இவற்றிற்கு மேலாக குமாரன் ஒளியை தந்து கொண்டிருக்கிறார். அதுபோல் நீங்கள் நடப்பதற்கு போதுமான ஒளியை தருகிறது. எவ்வாறு சுற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களால் காண முடிகிறது. ஆனால் அதே சமயத்தில் அது பிரகாசமான அழகான நாள் அல்ல. பாருங்கள், எந்த ஒன்றும் அந்நாளில் பிழைத்திருக்க முடியாது. சூரியன் தன் ஒளியை வீச செய்ய முடியாத எந்த இடத்திலும் நீங்கள் எதையும் நட்டு வைக்கலாம். அப்படி செய்தால் அதன் வளர்ச்சி குன்றி போகும். சரியா? விவசாயிகளாகி நீங்கள் அறிவீர்கள். தானிய விதையை நிழலில் எங்காவது விதைத்துவிட்டு கவனித்து பாருங்கள், அதன் வளர்ச்சியோ குன்றி போகிறது. புரட்டவர்களே, உங்களுடைய கோதுமை பயிரிலிருந்து நீங்கள் அதை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் விதைத்திருக்கிற பொழுது ஓ அது குளிரும் மழையும் கொண்ட மோசமான கோடைக்காலமாக இருந்துவிட்டால் பயிரின் வளர்ச்சியோ குன்றி போய்விடுகிறது. இச்சபைக்காலங்கள் தோறும் சபை குறித்த காரியமும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. இதன் வளர்ச்சி குன்றி போனதாக இருந்தது. தாவரங்களினால் சபையின் வளர்ச்சியோ குன்றி போனது. உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்யுங்கள். தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிய நாம் போதிய வெளிச்சத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நான் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியவும், நியாயத்தீர்ப்பு ஒன்று வருகிறதா இருக்கிறது என்பதை பற்றி அறியவும் நாம் போதுமான வெளிச்சத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் வெளிச்சத்தை பெற்றுள்ளோம். எனவே நாம் நமது பெயர்களை புத்தகத்தில் எழுதி நம்முடைய போதகரோடு கைகளை குலுக்கி இன்னும் ஏனைய காரியங்களை செய்துவிட்டோம் என்கிறார்கள். சரி, ஆனால் இப்பொழுதோ சாயங்கால வேலையாயிருக்கிறது. இப்பொழுது நாகரிகமானது கிழக்கில் இருந்து உதயமாகி மேற்கு நோக்கி நகர்ந்து வந்துள்ளது. நாம் இப்பொழுது மேற்கு கடற்கரையில் இருக்கிறோம். நாமோ இதற்கு மேல் போக முடியாது. நாம் கடந்து சென்றால் மறுபடியும் கிழக்கு செல்வோம். நாம் இனி முன்னோக்கி செல்ல முடியாது. நாம் மேற்கு கடற்கரையில் இருக்கிறோம். இப்பொழுது வேதம் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று உரைத்துள்ளது. இப்பொழுது சாயங்காலத்தில் பிரகாசிக்கும் சூரியன் எத்தகையதா இருக்கிறது? காலையில் உதிக்கும் சூரியனை விட அது வேறுபட்டதா? அது அதே சூரியன் தான். அது சரிதானே? நல்லது. அப்படியானால் தேவன் என்ன வாக்குத்தம் கொடுத்தார்? நாம் தற்போதைய காலத்தை குறித்து பேசுகையில் அதை குறித்து பேசப் போகிறோம். அதை இருக பற்றிக் கொள்ளுங்கள். வேதம் அவ்வாறு கூறியுள்ளது. சாயங்கால நேரத்தில் மேற்கு திசையில் வெளிச்சம் உண்டாகும் என்றும், அது நீதியின் சூரியனை தன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு திரும்ப கொண்டு வரும் என்றும், இந்த சபைக்காரங்களை பற்றி நாம் படித்துக் கொண்டே வருகையில் நான் உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பேன். கிழக்கில் நடைபெற்ற அதே அற்புத அடையாளங்கள் யாவும் கடைசி நாளில் பரிசுத்தாவியின் மற்றொரு ஊற்றப்படுதலோடு மேற்கிலே நடைபெறும். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமைக்கு போகும் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். அந்த தண்ணீரின் வழியில் இன்றைக்கு வெளிச்சம் உள்ளது. விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படுங்கள். வாலிபரே, வயோதிபரே, உங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு மறந்திருமுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியாளர் நிச்சயம் உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்பது உண்மையே. ஓ, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமைக்கு போகும் பாதையை நீங்கள் நிச்சயம் கண்டடைவீர்கள். இத்தண்ணீரின் வழியில் இன்று வெளிச்சம் உள்ளது. விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படுங்கள். வாலிபரே, வயோதிபரே, உங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு மனந்திரும்புங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உள்ளே பிரவேசிப்பார். அச்சாயங்கால ஒளியானது வந்துவிட்டது. இதைத்தான் பேதுருவு, நீங்கள் சிலுவையில் இறங்கிய இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கிறார் என்று நீங்கள் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். மேலும் அவன், நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். மருத்துவர் கொடுக்கும் மருந்து சீட்டை பற்றி அன்றொரு நாளில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். மருத்துவர் கொடுக்கும் மருந்து சீட்டின்படி மருந்து எடுத்துக்கொள்ள மக்கள் விரும்புவதில்லை. ஒரு மருத்துவர் உங்களுடைய பின்னியிலிருந்து உங்களை சொஸ்தமாக்கத்தால் ஒரு நிவாரணத்தை, ஒரு மருந்தை கொடுத்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டால் அதனால் நீங்கள் மறித்தால் அதற்கு மருத்துவர் பொறுப்பாளி அல்ல. இல்லை ஐயா, அது உங்களுடைய தவறாய் உள்ளது. ஏனெனில் நீங்கள் மருத்துவர் கொடுத்த மருந்தை எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள். இப்பொழுது ஒரு மருத்துவர் மருந்து சீட்டு ஒன்றை கொடுத்தால் நீங்கள் அதை ஒரு போலி மருந்து கடைக்காரரிடம் எடுத்துச் சென்றால், மருத்துவர் எழுதி கொடுத்துள்ள மருந்தோடு சேர்க்கக்கூடாத வேறு எதையோ ஒன்றை சேர்த்துக் கொடுத்தால் அது உங்களை கொன்றுவிடும். சரிதானே? உங்கள் சரீரத்தில் உள்ள கிருமிகளை கொள்வதற்கான விஷமுள்ள மருந்துகளை பற்றியும், அவ்விஷ மருந்துகளுக்கு மாற்றாக உங்களை கொல்லாமல் தடுக்கிற விஷமுறிவான மருந்துகளை பற்றியும் மருத்துவர் தன்னுடைய படிப்பாராட்சியின் மூலம் நன்கறிந்திருக்கிறார். அவ்விரண்டும் சமச்சீராக கொடுக்கப்பட வேண்டும். அளவுக்கு அதிகமாக மாற்று மருந்து என்று கூறப்படும் முறிவான மருந்தை கொடுத்துவிட்டால் அதனால் நோயாளிக்கு பயனதும் கிடையாது. அதிக விஷமுள்ள மருந்தை கொடுத்துவிட்டாலும் அது நோயாளியை கொன்று போடும். எனவே சமச்சீரான அளவில் மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும். கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியரும் இல்லையோ என்பதே தீர்க்கதரிசி கேட்ட கேள்வியாக இருந்தது. அவன் மேலும், அப்படி இருந்தும் ஏன் இன்னும் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள் என்று கேட்டான். சபையின் நிலைமை என்ன? நமக்கு அநேகம் வியாதிப்பட்டுள்ள சபைகள் உண்டாயிருப்பதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் நமக்கு சில போலியான மருந்து கடைக்காரர்கள் இருந்து கொண்டு தவறான மருந்து சீட்டை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று அவர் ஒருபோதும் கூறவே இல்லை. மருத்துவரின் மருந்து சீட்டு என்ன குறித்து இங்கே பேதர் இருக்கிறான். அவனிடத்தில் ராஜ்யத்தின் திறவுகோள்கள் இருந்தன என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவே அவ்வாறு கூறியுள்ளார். அவர் என்ன கூறினார்? அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், மருந்து சீட்டு கொடுப்பதற்காக அதை எழுதுவதற்காக பேதுரு மையினால் நிரப்பிய பேனாவை வைத்திருந்தான். அவர்களோ ஆர்ப்பரித்துக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை உடையவர்களாக இருந்தனர். இந்த சத்தம் ஜனங்களுக்கு கேட்டது. ஜனங்கள் சீஷர்களை பார்த்து இவர்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று பரிகசித்தார்கள். அதற்கு பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையா இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் என்று தேவன் கூறியுள்ளார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்காடு ஆகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவரோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்றான். மேலும் பேதுரு, கோத்திர பிதாவாகிய தாவீதும் இதை முன்பே கண்டு கூறினார். அதனால் என் இதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர் என்று தாவீதை குறித்து கூறினான். மேலும் பேதுரு, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாக பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவனோ மரணமடைந்து அடக்கமண்ணப்பட்டான். அவனுடைய கலரை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது என்றான். பாருங்கள், தாவீது தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் கிறிஸ்து உயிர்த்தெழுவதைக் கண்டார். நீங்கள் சிலுவையில் அரங்கிருந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே என்றார்கள். மருத்துவர் சீமோன் பேதுரு அவர்களே, நாங்கள் எவ்வாறு இதை பெற முடியும் என்பதை தெரிவித்து அதற்குரிய சீட்டை எழுதி கொடுங்கள். பாவத்தில் இருந்து எங்களுக்கு சுகமளித்தல் வேண்டும் என்றனர். இப்பொழுது பேதுரு என்ன கூறினான் என்பதை பாருங்கள். இப்பொழுது இந்த சபைகள் எங்கே பாதை தவறின என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். பேதுருவோ, சற்று பொறுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மருந்து சீட்டு எழுதித்தரப் போகிறேன். அதுதானே நித்திய காலமாக விளங்கும் மருந்து சீட்டாகும். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றான். அவன் என்ன கூறினான்? எவ்வாறு அதை அவன் நிர்ணயித்தான்? அது கத்தோலிக்க பெற்றுள்ளது போல இருந்ததா? அது பேப்டிஸ்டுகள் பெற்றுள்ளது போல இருந்ததா? அது மெத்தோடிஸ்டுகள் பெற்றுள்ளது போல இருந்ததா? அவர்கள் ஒவ்வொருவரும் அதனோடு ஒன்றை கூட்டினார்கள், அல்லது ஒன்றை அதிலிருந்து எடுத்து போட்டார்கள். அது பெந்தேகோஸ்தைப் போல இருந்ததா? அவர்களும் கூட்டினார்கள், இதிலிருந்து எடுத்து போட்டார்கள். ஆனால் பேதுரு என்ன கூறினான்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றார். நித்தியமான நிவாரண சீட்டாயிற்று. அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது. இது ஒவ்வொரு சபைக்காலத்திலும் கொடுக்கத்தக்கதாக இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதை கொடுங்கள். ஓ தேவனே, என் கரங்களை சுத்தம் செய்யும், என் இருதயத்தை சுத்தம் செய்யும். கர்த்தாவே, என் சிநேகிதர் ஒவ்வொருவரையும் நான் இதன் காரணமாக இழக்க நேரிட்டாலும், அந்த வைத்தியர் என்ன விதமாக இந்த நிவாரண சீட்டை கொடுக்க சொன்னாரோ அதே விதமாக நான் இதை கொடுக்கட்டும். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் அநேக மறித்த சபைகளையும் அநேக மறித்த அங்கத்தினர்களையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நிறைய முறிவு மருந்துகளை அளவுக்கு மேல் எடுத்துக்கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள நிவாரண மருந்தாகிய தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேகத்தை நீக்கி போட்டு விடுகிறீர்கள். அதனால் அந்த மருந்து சீட்டில் எந்த பயனும் கிடையாது. அது எவரையுமே குணப்படுத்துவதில்லை. கரங்குலுக்கி சபையில் சேர்ந்து கொள்ளுதல் மற்றும் தெளித்தல், ஓ இரக்கம், அது மருந்து சீட்டல்ல, அது மரணமாயிருக்கிறது. உங்களுக்கு ஜீவன் வேண்டுமானால், பரிசுத்தாவியை பெற வேண்டுமானால், தேவன் கூறியவைகளை பின்பற்றுங்கள். மருந்து சீட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் கூறின விதமாகவே அதனோடு ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். இங்கேதானே வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இதனோடு ஒன்றை எவராவது கூட்டினாலோ குறைத்தாலோ ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஓ என்னை, அவரே பிரதான வைத்தியராவார். ஓ நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? ஓ அந்த மகத்தான எபேசு சபை காலத்தில் இந்த வேத புரட்டு ஸ்தாபனங்களை உண்டாக்க உள்ளே மெதுவாக நுழைய ஆரம்பித்த போது சபைக்கு தேவன் ஏற்படுத்திய மேய்ப்பர்களுக்கு பதிலாக கோப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் பேராயர்கள், கோப்புகள், கண்காணிகள் சபைக்கு நியமிக்கப்பட்டனர். பரிசுத்த ஆவியை குறித்து அவர்கள் சபையாரிடம், நீங்கள் இதை இனிமேல் இங்கே கொண்டிருக்க முடியாது என்றார்கள். சபைக்கு யார் தலைவர்? இயேசுவின் நாமத்தில் இனிமேல் நீ பிரசங்கிக்க கூடாது. நீ பிரசங்கிப்பதா இருந்தால் பிரசங்கிக்கலாம், ஆனால் இயேசுவின் நாமத்தினால் அதை செய்யக்கூடாது என்று ஒரு தடவை பேதுருவுக்கு கூறப்பட்டது. ஓ பிசாசு அந்த நாமத்தை வெறுக்கிறானே. வேதம் பேதுரு முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனா இருந்தான் என்று கூறியுள்ளது. ஸ்தாபனத்தினால் நிறைந்திருந்தானா? ஓ ஆ பரிசுத்த ஆவியினால். அவன், பொறுங்கள், நான் போய் பொது கண்காணி அவர்களை பார்த்து இந்த பரிசுத்த ஆவியை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கிறேன் என்று கூறினானா? நான் உங்களுக்கு கூறட்டும், அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற சபையில் எந்த ஒரு மனிதனையும் மிஷினரியாக அனுப்புவதற்கு முன்னால் அவர் மிஷினரியாக இருப்பதற்கு மனோநிலை ரீதியாக அவரது தகுதி போதுமானதுதானா என்பதை சோதித்தறிய அவரை ஒரு மனோதத்துவ நிபுணரிடம் கொண்டு செல்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அம்மனோதத்துவ நிபுணர் அவரை சோதித்து அவர் தகுதியுள்ளவர்தானா என்பதை நிதானிக்க வேண்டுமாம். பெந்தேகோஸ்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் அவ்வாறு நடக்கிறது. அதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் யாவருமே அறிந்திருக்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறது. மிஷினரியை சோதித்து அவரை தேர்ந்தெடுக்க நீதிபதியாக இருப்பது யார்? மனோதத்துவ நிபுணரா அல்லது பரிசுத்தாவியா? பாருங்கள், மனித ஆளுகைக்குள் சபையை வைத்திருக்கையில் அப்படிப்பட்ட காரியம்தான் நடக்கும். மனிதன் உண்டாக்கிய கொள்கைகள், மனிதனால் உண்டாக்கப்பட்ட உபதேசங்கள் இருப்பதை பாருங்கள். பெந்தேகோஸ்தையின் காலத்திற்குள் நாம் வரும் வரை காத்திருந்து அது நடப்பதை பாருங்கள். தேவன் உலகத்தை அக்கினிக்கரையாக்குவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அதையும் சுட்டரிப்பார். ஆமையா, நிச்சயம் அப்படித்தான். காலம் முழுவதிலும் அந்த அக்கினி பற்றி எரிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரியாக, ஆனால் மகிமை பொருந்திய ஒரு நாளில் அவர் வருவார். நினைவில் வைத்து கவனியுங்கள், ஏழு சபை காலங்கள் உள்ளன. சரிதானே, ஏழு சபை காலங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு நினைவிருக்கட்டும், மணவாளனை எதிர்கொள்ள அவர்கள் புறப்பட்டு போன போது சிலர் முதலாம் ஜாமத்தில் நித்திரடைந்தனர். சரியா, சிலர் இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம் ஜாமங்கள் மட்டும் நித்திரடைந்தார்கள். கவனியுங்கள், நிச்சயமாக அவர்கள் மறிக்கவில்லை, நித்திரையாயிருந்தார்கள். ஏழாம் ஜாமத்தில் இதோ மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள புறப்பட்டு போங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சம்பவித்தது? நித்திரையாயிருந்த கன்னியர் யாவரும் விழித்தெழுந்தனர். அந்த பிரகாசமான மந்தாரம் இல்லாத காலையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எழும்பும் பொழுது மேகமில்லாத சாயங்கால வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரகாசமுள்ள அழகான காலை பொழுது நித்தியத்திற்குள் விடியும். வானங்களுக்கு அப்பால் உள்ள தங்கள் வீடுகளுக்கு பூமியில் உள்ள ரட்சிக்கப்பட்டோர் கூடி சேருவர். அத்தேசத்தில் பெயர் பட்டியல் வாசிக்கப்படும் போது நான் அங்கிருப்பேன். அத்தேசத்தில் பெயர் பட்டியல் வாசிக்கப்படும் போது 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 நான் அங்கிருப்பேன். காலை விடியலில் இருந்து மாலை அஸ்தமனம் வரை நமது எஜமானுக்காய் நாம் உழைப்போமாக. நாம் அவரது அற்புதமான நேசத்தையும் பராமரிப்பையும் குறித்து பேசுவோமாக. ஜீவியமெல்லாம் முடிந்து பூமியில் நம் கிரியை முடிவு பெறுகையில் அத்தேசத்தில் பெயர் பட்டியல் வாசிக்கப்படும் போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் போட உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அத்தேசத்தில் பெயர் பட்டியல் வாசிக்கப்படுகையில் அத்தேசத்தில் பெயர் பட்டியல் வாசிக்கப்படுகையில் அத்தேசத்தில் பெயர் பட்டியல் வாசிக்கப்படுகையில் அத்தேசத்தில் பெயர் பட்டியல் வாசிக்கப்படுகையில் நான் அங்கிருப்பேன். ஓ, இனிமையான அந்த வரப்போகும் நாளில் அந்த அழகான கரையில் நாம் சந்திப்போம். இனிமையான அந்த வரப்போகும் நாளில் அவ்வழகான கரையில் நாம் சந்திப்போம். சபையின் பழங்கால பாடலை நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஓ, சம்பூர்ணரான நம் பரமபிதாவுக்கு அவரது அன்பின் மகிமையான ஈவுக்காகவும் நம் நாளை பரிசுத்தமாக்கும் அவர்தம் ஆசிகளுக்காகவும் நாம் நம்முடைய துதியின் காணிக்கையை செலுத்துவோம். இனிமையான வரப்போகும் அந்நாளில் அந்த அழகான கரையில் நாம் சந்திப்போம். இனிமையான அந்த வரப்போகும் அந்நாளில் நாம் அந்த அழகான கரையில் சந்திப்போம். இப்பொழுது உங்களை சுற்றியுள்ள யாருடனாவது கரங்குலுக்குங்கள். அந்த விதமாக சுற்றியுள்ள யாவரோடும் செய்யுங்கள், அது நல்லது. இனிமையான அந்த வரப்போகும் அந்நாளில் நான் சகோதரனை உங்களை சந்திப்பேன் என்று கூறுங்கள். அந்த அழகான கரையில் நாம் சந்திப்போம். இனிமையான அந்த வரப்போகும் அந்நாளில் நாம் அழகான கரையில் சந்திப்போம். நாம் அந்த அழகான கரையில் பாடுவோம். அந்த இனிமையான பாடலை யாவரும் அதை இப்பொழுது பாடுவோம். நமது ஆவி இனிமேல் துக்கமாகிறாள், பெருமூச்சு செறிவதில்லை. ஏனெனில் இளைப்பாறுதல் ஆசிகள் நமக்கு உண்டு. ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தினவாறே இனிமையான அந்த வரப்போகும் நன்னாளில் ஓ நாம் அந்த அழகான கரையில் சந்திப்போம். இனிமையான அந்த வரப்போகும் நன்னாளில் நாம் அந்த அழகான கரையில் சந்திப்போம். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தியவாறு இப்பொழுது நாம் இதை கூறுவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை போக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். என்னுடைய தகுதிகளின் பேரில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. என்னில் ஒன்றுமில்லை. ஆனால் நான் பயபக்தியுடன் என்னுடைய ரட்சகரும் என்னுடைய தேவனும் என்னுடைய ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தகுதிகளின் பேரிலேயே நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஆமென். நாளை இரவு 7 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சிமர்னா சபையின் காலத்தை குறித்து பார்ப்போம். இனிமையான அந்த வரப்போகும் நன்னாளில் நம்முடைய தலைகள் இப்பொழுது வணங்கியே இருக்கட்டும். ஓ சீக்கிரத்தில் நாம் அந்த அழகான கரையில் சீக்கிரத்தில் சந்திப்போம். இனிமையான அந்த வரப்போகும் அந்நாளில் நாம் அந்த அழகான அக்கறையில் சந்திப்போம். இப்பொழுது ஒவ்வொருவரும் மெதுவாக இனிமையாக பாடுவோம். ஓ சம்பூர்ணரான நம் பரமபிதாவுக்கு அவரது மகிமை பொருந்திய அன்பின் ஈவுக்காக அவருக்கு நமது துதியின் காணிக்கையை செலுத்துவோம்.